சகோதரர் நெவில், உங்களுக்கு மிக்க நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த தானியேலின் 70வது வாரம் என்ற இந்த மகத்தான செய்தியை விளக்கி கூற எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை தொடர இக்காலையில் மீண்டுமாக இந்த ஜெபக்கூடாரத்தில் இருப்பதை நாங்கள் ஒரு பெரிய சாக்கியமாக கருதுகிறோம். இந்த உஷ்ணமான நாளில் அவ்வளவு பேர்கள் கூடி வந்திருப்பதை காண நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இருப்பினும் உட்கார இடவசதிகள் எங்களிடத்தில் இல்லாமைக்காக நாங்கள் வருந்துகிறோம். ஜனங்கள் அந்த விதமாய் நிறைந்து சுற்றிலுமாய் நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடியாயிருக்கிறது. இருக்க வேண்டிய அளவிற்கு வசதிகள் இல்லாததினால் அது உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை கடினமாக, ஆனால் சீக்கிரமாய் முடிப்பதற்கு எங்களால் கூடுமான எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம். இன்று நான் கொஞ்சம் இழுத்துக்கொண்டு போவேனானால் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இதுதான் இந்த செய்தியின் ஆணியை நன்றாக ஆழமாக அடிக்கும் நேரமாயிருக்கிறது. நாங்கள் அதை மூன்று பகுதிகளாக்கி இருக்கிறோம். அதனால் தான் அதை புரிந்து கொள்வது நிச்சயமாயிருக்கும். இப்பொழுது இங்கே காணப்படும் கூட்டத்தார்களுக்கு தெரியும் இந்த காரியங்கள் அல்லது செய்தியானது பதிவு செய்யப்பட்டு உலகம் முழுவதுக்குமாக அனுப்பப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். பார்க்க போனால் உலகத்தை சுற்றியுள்ள எல்லா தேசங்களும் இந்த ஒலிநாடாக்களை பெறுகின்றன. ஒலிநாடாவை கேட்கிறவர்களுக்கு இதை கூற நான் விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இதில் சில காரியங்கள் இருக்கலாம். அவைகள் என் போதனையின்படியாய் இருக்கலாம். அது ஒரு கால் உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடாததாய் இருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். ஒரு கால் நீங்கள் அதை புரிந்து கொண்ட விதத்தில் விவரித்து கூறினால் நான் விசுவாசிப்பதிலிருந்து வித்தியாசமாயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்பதை நான் கேட்பதற்கு சந்தோஷமாயிருக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் இருக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் கருத்துக்களோடு நான் இந்த செய்திகளை கொண்டு வருகிறேன். இது சபையின், எல்லா சபையின், உலக முழுவதுக்குமான சபையின், உலக முழுவதுமாயுள்ள கிறிஸ்துவின் சபையின் பக்தி விருத்திக்காகவே. நாம் கடைசி நாளில் ஜீவிக்கிறோம் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். இதை விளக்கி கூற முயற்சிக்கிறேன். இருப்பினும் அதை எப்படியாவது கூறவோ, இந்த பக்கமாகவோ அல்லது அந்த பக்கமாகவோ அதை திணிக்க வேண்டும் என்ற முயற்சி அல்ல. அப்படிப்பட்ட காரியம் செய்ததில் நான் அறிந்த மட்டில் நான் குற்றவாளி அல்ல. அநேக சமயங்களில் ஜனங்கள் ஒளிநாடாக்களில் இருந்து கேட்டு நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன், அவருடைய உபதேசமே அவருக்கு தெரியாது, வேத வார்த்தைகள் அவருக்கு தெரியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். சரி, அது ஒரு கால் உண்மையாக இருக்கலாம், புரிகின்றதா? அது உண்மை அல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் அதை தியானிக்கிறேன். ஏதாவது வார்த்தைகளை எடுத்துக் கொள்வதல்ல. மற்ற மனிதர்கள் என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் வாசித்தேன். நான் அதை பாராட்டுகிறேன். எவரும் கூறும் எந்த காரியத்தையும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதற்கு பிறகு நான் அதை தேவனிடத்தில் கொண்டு போய் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்குமாய் அதை நான் விளக்கி கூறும் வரைக்கும் அதனோடு நான் அங்கேயே இருப்பேன். பின்னர் அது வேதாகமத்தோடு இசைந்து போகிறதா என்று பார்ப்பேன். அதற்கு பிறகு அது எங்கோ சரியானதற்கு சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்வேன். நிச்சயமாக நீங்கள் எங்கே சரியோ அந்த ஒரு இடத்தில் தான் நான் வரிசையை விட்டு சற்று விலகிவிட்டேன். ஒருகால் நீங்கள் எங்கே தவறோ அல்லது சரியோ அங்கே நான் வரிசையை விட்டு சற்று விலகி இருப்பேன். இப்படி மாறுதலையாக இருக்கும். எனவே இன்று காலையில் இங்கு வந்திருக்கும் அருமையான ஜனங்களாகிய உங்கள் எல்லாரையும், இந்த வெளிநாடாவை கேட்கிற அருமையான ஜனங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். செய்த எல்லா காரியங்களும் அவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே. உலகத்தினூடாக நான் அவ்வளவாய் பாராட்டுகிற அருமையான நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களோடு ஒரு நித்தியத்தை கழிப்பேன் என்று நம்புகிறேன். என்ற விதத்திலாவது ஜனங்களை வஞ்சிக்க முயற்சிப்பது என்பது என் இருதயத்தில் இல்லை. ஆனால் என்னால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேறுவதற்குள் கொண்டு வர முயற்சிப்பேன். சாலமோன் ஜெபித்தது போன்றே நான் உணர்கிறேன். தேவனுடைய ஜனங்களை நடத்துவதற்கான போதுமான ஞானத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாய் அவன் ஜெபித்தான். அதுவே என்னுடைய உத்தமமான ஜெபமாயிருக்கிறது. இங்கே எனக்கு கூட்டாளிகளாய் இருக்கிறவர்கள் சகோதரன் மெர்சியரை, சகோதரன் ராய் பாடர்ஸை, சகோதரன் நெவிலை, என்னுடைய மகன் வில்லிபாலை, இவர்களை நான் காண்கிறேன். ஜெனி இங்குள்ளே எங்கேயோ இருக்கிறான். சகோதரர்கள் டெடி, மற்றவர்களும் எனக்கு உதவி செய்ய வந்த இந்த எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். இங்கே அதிக காலத்துக்கு முன்பல்ல, எனக்கு நினைவிருக்கிறது, சகோதரன் லியோ ஒரு தரிசனம் கண்டான். அவன் அதை சொப்பனம் என்கிறான். ஒரு நாள் அவன் என்னை முதலாவதாக சந்தித்த போது கூறினான், அவர் ஒரு மகத்தான பிரமிட் உச்சியை உயரே ஆகாயத்தில் கண்டாராம். நான் அங்கே உயர் எங்கேயோ பிரசங்கித்துக் கொண்டிருந்தேனாம். அதெல்லாம் என்னவென்று காணும்படியாக உயரே ஏறி வந்தாராம். அவர் அங்கே சிகரத்தின் உச்சிக்கு ஏறி வந்த போது உயர எங்கேயோ வெள்ளி போன்ற வெளிச்சத்தில் அல்லது தாம்பாள தட்டில் நான் நின்று கொண்டு ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தேனாம். என்னுடைய கவனத்தை கவர்ச்சித்தாராம். நான் சுற்றி அவரை பார்த்தேனாம். உடனே அவர், நீ எப்படி அங்கே போக முடிந்தது? என்னால் எப்படி அங்கே வர முடியும் என்றாராம். நான் சொன்னேனாம், லியோ, ஒருவராலும் இங்கே வர முடியாது. ஒரு மனிதனை தேவனால் தான் இங்கு கொண்டு வர முடியும். நீ இங்கே உயரே வரக்கூடாது. நீ கீழே போய் அங்கே கீழே இருக்கின்ற ஜனங்களுக்கு சாட்சி பகர வேண்டும். இதுதான் சத்தியம் என்பதை நீ கண்ட பின்னர் நீ இதை சத்தியம் என்று கூற வேண்டும். ஜனங்களுக்கு சாட்சி பகரும்படியாய் லியோ கீழே இறங்கி போகிறார். சகோதரன் லியோ, எவ்வளவு காலத்துக்கு முன்பு நடந்தது? அநேக வருடங்களுக்கு முன்பு இல்லையா? அநேக வருடங்களுக்கு முன்னர். அது முதற் கொண்டு எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் அதை செய்வதில் உத்தமமாய் இருந்தார். ஊழியம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சாட்சி பகிர்ந்து வருகிறார். இப்பொழுது அது என்னிடத்திலிருந்து வந்ததா இருக்க நான் விரும்பவில்லை. அது என்னிடத்திலிருந்து வந்திருக்குமானால் அப்படியானால் அது நன்மை இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனில் நன்மையானது ஏதும் இல்லை. புரிகின்றதா? அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இப்பொழுது சுற்றுமுற்றும் நான் பார்த்தபோது, நேற்று பிற்பகல் நான் என் நண்பர் சகோதரன் வெஸ்டுடன் கை குலுக்குகிறேன். இக்கட்டிடத்திற்குள் அவரை இன்னும் நான் கண்டுபிடிக்கவில்லை. ஆம், நான் இப்பொழுது இக்காலையில் கை குலுக்கினேன். உங்களுக்கு தெரியும் அந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் கார் ஓட்டி செல்ல வேண்டும் என்று. ஒரு ஞாயிறன்று அலபாமாவின் ஊடாக கடந்து இங்கே வந்து திரும்பி அலபாமாவின் ஊடாக திரும்பி செல்ல வேண்டும். சகோதரன் வெல் சீவான்ஸ், கடந்த ஞாயிறு அவரை பார்க்க தவறிவிட்டேன். இன்று அவர் இங்கு இருந்தார் என்று யாரோ சொன்னார்கள். அந்த ஜனங்கள் ஜார்ஜியாவில் உள்ள டிப்டனில் இருந்து இங்கே வருகிறார்கள். சகோதரர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய கூட்டாளிகள் அநேகர். ஜார்ஜியா மெக்கன் இருந்து சகோதரன் பால்மர், சகோதரி அங்கிரினையும் கூட நான் காண்கிறேன் நினைக்கிறேன். அங்கே பின்னால் அவர்கள் எல்லாரும் டென்னசி மெம்பிஸில் இருந்து வருகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சிந்தியுங்கள், மற்றவர்கள் மற்ற இடங்களில் இருந்து வருகிறார்கள். இப்போது ஒரு சகோதரியை சந்தித்தேன், அவள் தெற்கு கரோலினாவில் இருந்து வருகிறார். இப்பொழுது இங்கே இருக்கிற ஜனங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், சிகாகோவில் இருந்தும் வித்தியாசமான இடங்களில் இருந்தும் கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நூற்று கணக்கான மைல்கள் கார் ஓட்டி கொண்டு வருகிறார்கள். அப்படி அவர்கள் இங்கு வந்தபோது உட்கார்வதற்கு அவர்களுக்கு இடமே இல்லை. குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அறைகள் கிடையாது. ஒரு பழைய உஷ்ணமான கட்டிடம், நின்று கொண்டு வியர்வையை துடைத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே வந்து இந்த செய்தியை கேட்பதற்காக அவர்களுடைய ஆகாரத்துக்கும் பிள்ளைகளுக்கும் செலவழிக்க வேண்டியதில் இருந்து பணத்தை எடுத்து செலவழிக்கிறார்கள். இந்நாட்களில் ஒன்றில் அந்த ஓடையை தாண்டி அங்கு எங்கோ போவதற்கு அவர்களுக்கு ஒரு ஸ்தலம் இல்லை என்றா நீங்கள் என்னிடம் கூறுகிறீர்கள்? நிச்சயமாக அங்கே இருக்கிறது. அதுதான் உண்மையா இருப்பதா இருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் தசமபாகம் செலுத்துபவர்கள். அவர்கள் வருவது மட்டுமல்ல, அவர்கள் தசமபாகத்தையும் காணிக்கைகளையும் கொண்டு வருகிறார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சரியானது எதுவோ அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். அந்த விதமான உத்தமமாக இருக்கிற ஜனங்களை தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் உங்களுடனே இருப்பதாக. என்னுடைய நண்பன் சார்லி காக்ஸை நான் பார்க்கிறேன். அவர்கள் அங்கே தெற்கு கென்டக்கியில் இருந்து வருகிறார்கள். எல்லா இடத்திலிருந்தும் சுற்றுமுற்றும் பாருங்கள், பல வித்தியாசமான இடங்களில் இருந்து ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த வாலிப மனிதன், என்னால் அவருடைய பெயரை அழைக்க முடியவில்லை. நான் அவரை சிகாகோவில் சந்தித்தேன். இங்கே எங்கேயோ தூரத்தில் உள்ள ஒரு வேதாகம பள்ளியில் இருந்து நீர் வருகிறீர் இல்லையா? ஸ்பிரிங்ஃபீல்ட் மிசோரி அசம்பிளிஸ் ஆஃப் காட் வேதாகம பள்ளி. ஆம், சரி, அருமையாயிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்து இந்த பழைய சிறு சபைக்கு வருகிறார்கள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். சுமார் 30 வருடங்களுக்கு முன்னர் அந்த மூலைக்கல்லை நான் வைத்த அந்த காலையில் ஒரு கட்டடம் தாண்டி நான் அங்கே 7வது தெருவில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது திருமணம் கூட ஆகவில்லை. ஒரு வாலிப மனிதனாக இருந்தேன். எல்லா இடங்களிலிருந்தும் ஜனங்கள் இங்கே வந்து குவிந்து நெரிச்சலா இருக்கிறதை நான் தரிசனத்தில் கண்டேன். பீடருக்கு பின்னால் நின்று கொண்டு நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதையும் கண்டேன். ஆனால் இது உன்னுடைய ஜெபக்கூடாரம் அல்ல என்று அவர் கூறின போது கண்ட தரிசனம். அவர் என்னை ஆகாயத்தின் கீழ் உட்கார வைத்தார். மீதியுள்ள கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே மூலைக்கல் வைக்கப்பட்டிருக்கும் வேதாகமத்தின் ஒரு தாளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களாகிய உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அது அவ்வளவு குறைவானது. வெறுமனே நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறுவது. ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேவனிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கிற அனுபவங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மைல்கள் காரோட்டி இங்கே வந்து எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ நாங்கள் என்ன உடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வருகிறார் என்று நான் நம்ப மாட்டேன். அதை அவர்கள் செய்வார்கள் என்றும் நான் நினைக்கவில்லை. இல்லை, மற்றவர்கள் காண்பதற்காக அவர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் ஆழத்தோடும் உத்தமத்தோடும் அவர்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக இங்கே வருகிறார்கள். தேவனே எனக்கு உதவி செய்யும், குறைந்தது அதிலே பாதி அளவு உத்தமமாவது அவர்களுக்கு ஊழியம் செய்வதில் எனக்கு இருக்கும்படியாய் உதவி செய்யும். அதை என் முழு இருதயத்தோடும் கூட நான் செய்யும்படியாய் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த காலையின் செய்தி இங்கே கரும்பலகையில் வரையப்பட்டிருக்கிறது. அது வெறுமனே நான் தொடர்ந்து போகையில் விளக்கி கூற நான் முயற்சிக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தானியேலின் 70 வாரங்கள் ஒரு மகத்தான தியானமாக இருக்கிறது. ஏறத்தாழ 2 பகல்களும் இரவுகளும் எடுத்துக்கொண்டது. வாரத்தின் கடைசியில் நான் அதை துவங்கி உண்மையாக எந்த வார்த்தைகளை கூறுவது என்பதை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அந்த காரியங்கள் வேதத்தின் மற்றவைகளோடு ஒவ்வி போக வேண்டும். புரிகின்றதா? ஏதோ ஒரு சிறிய வேத வார்த்தையை எடுத்து அதை புரிந்து கொண்டு பின்னர் சரி இதைதான் இது கூறுகின்றது என்று கூறி பின்னர் அப்படியே திரும்பி சரி ஆனால் இங்கே பார்க்கும் போது அது வேறு எதையோ கூறுகிறது, இதற்கு முரணா இருக்கிறது என்று கூறுவதல்ல. அவ்வாறு அது செய்ய முடியாது. எல்லா நேரங்களிலும் அது அதையே கூற வேண்டும். அவ்விடமாக நீங்கள் செய்யவில்லை என்றால் ஏன் அப்பொழுது அது தவறாக இருக்க வேண்டும்? அந்த விடமாகத்தான் நான் அதை போதிக்க முயற்சித்தேன். இப்படி இருக்க இவைகள் ஒளிநாடாக்களில் பதிவாகி இருக்கிறது. உலகத்தின் பல பாகங்களில் வெளியே உள்ள என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய ஒளிநாடாக்களில் இருக்கின்ற மகத்தான குறை கூறல் என்னவென்றால், நாம் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய கிருபையில் விசுவாசிக்கிறோம் என்பதை ஓரகமாய் உபதேசிக்கிறேன் என்பதேயாகும். என்னுடைய பெந்தேகோஸ்தே சகோதரனே, நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் சட்ட ரீதியானதாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் சிறிது எதிராக இருக்கிறது, நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் என்ற முறையில் போதுமான யோசனை பண்ணி தேவனுக்கு முன்பாக உங்கள் வேதாகமத்தோடு முழங்கார்படியிட்டு அதை உங்களுக்கு விளக்கி கூறுமாறு தேவனை கேட்பீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? உங்களுடைய சட்டரீதியான குறிப்பை எடுத்து அதை ஆரியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்குமாக அதை இணைக்க முயற்சித்து பார்ப்பீர்களா? சர்ப்பத்தின் வித்து அதைதான் கொள்ளுகிறது. அநேக ஜனங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் நீங்கள் ஆரியாகமத்தை வாசிப்பீர்களானால் சர்ப்பத்துக்கு ஒரு வித்து இருக்கிறது என்று வேதாகமம் கூறுகின்றது. சர்ப்பத்தின் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் நான் பகை உண்டாக்குவேன். அப்படியானால் சர்ப்பத்துக்கு ஒரு வித்து இருந்தது. அப்படி சர்ப்பத்தின் வித்தானது ஒரு ஆவிக்குரிய வித்தாய் இருக்குமானால் இயேசுவான ஒரு மனிதன் அல்ல. எனவே ஸ்திரீயின் வித்து ஆவிக்குரியதாக இருக்கிறது. அவைகள் இரண்டிற்கும் வித்துக்கள் இருக்கிறது, பகை இன்னமும் இருக்கிறது. சர்ப்பத்துக்கு ஒரு வித்து இருந்தது. நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்து உட்கார்ந்து தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே பயபக்தியுடன் இருங்கள். தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த நேரத்திலும் என்னால் முடிந்த மேலான விதத்தில் உங்களுக்கு உதவிட நான் எப்பொழுதும் கிடைக்கக்கூடியவனாக இருப்பேன். கடிதத்தின் மூலமாகவோ அல்லது நேரடியான பேட்டியின் மூலமாகவோ அல்லது எந்த விதத்திலும் உதவ ஆயத்தமாயுள்ளேன். நிச்சயமாக அது ஒரு மனிதனை ரட்சிக்கவும் மாட்டாது, அதே நேரத்தில் ஒரு மனிதனை ஆக்கினுக்குள்ளாகவும் ஆக்காது என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கஷ்டப்பட்டு எடுக்கும் முயற்சிக்கின்ற பொருளின் மேல் வெளிச்சத்தை மட்டுமே கொண்டு வர முடியும். புரிகின்றதா? அது வெளிச்சத்தை மட்டுமே கொண்டு வரும். இப்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு நான் இதை ஒளிநாடாக்களின் நிமித்தமாய் கூறுகிறேன். பாருங்கள், இந்த ஒளிநாடாக்கள் எல்லா இடங்களுக்கும் போகின்றது. இந்த வார்த்தையின் ஆக்கியோனை நாம் அணுகுவதற்கு முன்னர் இப்பொழுது நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். வந்திருப்பவர்களில் எத்தனை பேர்களுக்கு இக்காலையில் தேவை இருக்கிறது? நான் தேவையுள்ளவனாய் இருக்கிறேன், ஓ தேவனே என் மேல் இரக்கமாய் இரும் என்று கூறுபவர்கள் எத்தனை பேர்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒளிநாடாவை கேட்கிற உங்களுக்கு நீங்கள் இதை கேட்கும் போது தேவன் உங்கள் வேண்டுதலை அளிப்பாராக. எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் தகுதியற்ற ஜனங்களாய் இருந்தும் நாங்கள் ஒரு நன்றியுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்று காலையில் உம்முடைய கிருபாசனத்தை அணுகுகிறோம், ஏனென்றால் நாங்கள் வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் நாமத்தினால் பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். இப்பொழுது அது சத்தியம் என்று நாங்கள் அறிவோம். இங்கே கூடியுள்ளவர்களிடத்திலும் இந்த ஒளிநாடாக்கள் போகும் இடங்களிலும் உள்ளவர்களிடத்திலும் ஒரு கால் அங்கே ஆயிரக்கணக்கான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இதை கேட்கலாம். எங்களுக்கு தெரியும் பிதாவே, அதாவது நாங்கள் மறுபடியும் பிறந்த போது எங்களுடைய ஆவி மேலிருந்து வந்ததாக இருக்கிறது. அது தேவனுடைய ஆவியாகிய நம்மேல் இருக்கின்ற பரிசுத்த ஆவியாய் இருக்கின்றது. அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் வல்லவராய், நாங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று வாங்கிக்கும் எதையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்று நாங்கள் உணர்கிறோம். அப்படியானால் எங்களுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காகவும் இந்த எல்லா விண்ணப்பங்களையும் வாஞ்சைகளையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளவும், வியாதிகளில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளவும், எங்களுடைய விசுவாசம் போதுமானதாக இருந்து எங்களில் உள்ள எல்லாவற்றோடும் நாங்கள் தேவனுக்கு சேவை செய்யத்தக்கதாக, பரலோக பிதாவே எங்களுடைய விசுவாசத்தை நீர் அந்த ஆவிக்கு விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் உமை கேட்டுக் கொள்கிறோம். இந்த மகத்தான கேள்வியை கொண்டு வந்து அதை ஜனங்களுடைய சிந்தையில் தெளிவாக்க நான் முயற்சிக்கையில் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் செவியை இன்றைக்கு திறந்தருள்வீராக. இப்பொழுது கர்த்தாவே, நான் ஒரு காகிதத்தில் அவைகளை எழுதி வைத்திருப்பது மட்டுமல்ல, கரும் பலகையிலும் வரைபடத்தை வரைந்து வைத்திருக்கிறேன். ஆனால் அதை விளக்கி கூறுவதற்கு நான் குறைவுள்ளவனாயிருக்கிறேன். வார்த்தையை எழுதினவரும் அதை ஆவியால் ஊக்குவித்தவரும் அதை தானியேல் தீர்க்கதரிசிக்கு அறிவித்தவருமாகிய அந்த மகத்தான ஆண்டவராகிய உம்மை இப்பொழுது நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த நேரம் வரைக்குமாய் அந்த புத்தகமானது மூடப்பட்டிருக்கும் என்று அவர் கூறினபடினால், இந்த கடைசி நாட்களில் நீர் ஆவியின் ஏவுதலை அனுப்பி இக்காலையில் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலை நீர் திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தையும் வாழ்க்கையும் பற்றிக் கொண்டு அது செய்ய திட்டமிட்டு இருந்தபடி நீரின் விருட்சங்களை நம்முடைய ஜீவிகளில் கொண்டு வர அனுமதிக்கின்ற ஒரு மிருதுவான பதியப்பட்ட விசுவாசம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கும்படி செய்வீராக. தேவனில் இருக்கின்ற எங்களுடைய விசுவாசம் அதை எங்களுக்காக இக்காலையில் பெற்றுக் கொள்வதாக. எங்களையே நாங்கள் உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டு இப்பொழுது தாழ்மையாய் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவனுடைய நித்தியமான வார்த்தையின் இந்த ஏடுகளை மீண்டுமாய் திறக்கும்படி எங்களுக்கு இக்காலையில் கிடைத்த மகத்தான தருணத்திற்காக இப்பொழுது நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது இதை விளக்கி கூற வேண்டும் என்ற பொறுப்பை நான் என் மேல் எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்னவென்றால், நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஊடாக தியானித்துக் கொண்டிருந்ததினால்தான். நாம் ஏழு சபை காலங்களை இப்பொழுதுதான் முடித்தோம். அதற்கு பிறகு வெளிப்படுத்தல் புத்தகத்தின் மூன்றாம் அதிகாரத்தின் கடைசியில் சபையானது பூமியிலிருந்து மகிமைக்குள்ளாக மேலே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவோ சபை காலங்களுக்கு சம்பந்தமில்லாதவைகள் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியாக நான் என் முழு இருதயத்தோடும் முயற்சிக்கிறேன். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நாம் முடிவிற்கு சமீபமாயிருக்கிறோம். ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் பில்லி என்று நினைக்கிறேன், அல்லது என் மருமகளாயிருக்கலாம், இரவில் வெகு நேரம் கழித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய உறவினர் ஆண்டி ஹெர்மன் என்ற பெயர் கொண்டவர் மருத்துவமனையில் மறித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறார் என்று கூறினான். நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர்கள் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் அப்படியாய் தூங்கிக் கொண்டிருந்தார். என்னால் அவரோடு பேச முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் தேவனிடத்தில் ஜெபித்து நான் அவரோடு பேசும் வரைக்கும் அவரை உயிரோடு வைக்கும்படியாக கேட்டுக்கொண்டேன். ஆண்டி ஒரு நல்ல மனிதன், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. அவர் எனக்கு மாமன் அல்ல, ஆனால் என் உறவினர் ஒருவேளை மனமுடித்திருந்தார். அங்கே நின்று கொண்டிருந்த ஆடி அத்தை அப்போது என்னிடத்தில், பில்லி, இந்த 80 வருட அவருடைய ஜீவியத்தில் அவர் தேவனுக்கு சேவை செய்யவே இல்லை. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு வயது 80, அவருக்கு உடல் உழைப்பு கிடையாது. அவர் அவளை அழைத்து, ஆடி உனக்கு என்னவென்று தெரியுமா, சில நிமிஷங்களுக்கு முன்னர் கிறிஸ்து இங்கே எனக்கு முன்பாக வந்தார் என்றார். அவள் அப்படியே அவரை நோக்கி பார்த்து, ஆண்டி என்ன விஷயம் என்றால், அதற்கு அவர், இல்லை, அவர் எனக்கு முன்பாக நின்றார், அவர் ஏதோ காரியத்தை சொன்னார் என்றார். அவர் என்ன கூறினார் என்றால், நீ நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது. அப்பொழுதிலிருந்து 2 அல்லது 3 வாரங்களில் அவருக்கு பாரிசவாயு தாக்குதல் ஏற்பட்டு எங்கோ மருத்துவமனையில் கை கால் வழங்க முடியாதவராய் மறித்துக் கொண்டிருந்தார். ஆரியத்தை, நீங்கள் என்னையோ அல்லது வேறு யாரையாவது அழைத்து அவர் இப்பொழுது அடைந்திருக்கிற இன்ன மணி வேலைக்காக அவருடைய இருதயத்தை சரியான நிலைக்கு கொண்டு வராமல் போறது உமக்கு அவமானம் என்றேன். அடுத்த நாள் காலையில் நான் கர்த்தரிடம் கேட்டேன், அவரால் பேச முடியவில்லை. எனவே நான் அவரை, நான் கூறுவதை உம்மால் கேட்க முடிகின்றதா ஆண்டி என்று கேட்டேன். அவர் லேசாக அவருடைய தலையை அசைத்து அவருடைய தாடையை அசைத்தார். நான் அவருக்காக ஜெபித்து தேவனுக்கு முன்பாக அவருடைய பாவங்களை அறிக்கை செய்ய வைத்தேன். நான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றிருந்தேன். நேடியாத்தையும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றிருந்தார். சுற்று வட்டாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண்ணை காணும்படியாய் நான் கூடத்திற்கு சென்றேன். அவளை மனநோய் மருத்துவமனைக்கு கொண்டு போக போகிறார்கள். கர்த்தர் அவளுக்கு ஒரு மகத்தான காரியத்தை செய்து அவள் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். பின்னர் திரும்பி போய்கொண்டிருக்கும் பாதையில் நான் ஒரு கருத்து ஸ்திரீயை கண்டேன். அவள் என்னிடத்தில், நீர் சகோதரன் பிரண்ணம் இல்லையா என்றாள். நான் தான் என்றேன். அதற்கு அவள், என்னை உமக்கு நினைவு இருக்கிறதா? நான் தான் திருமதி ட்ரை என்றாள். நான், ஆம், எனக்கு நினைவு இருக்கிறது. பிடி டைரும் மற்றவர்களும், ஆம், எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கிறது என்று அவள் அறைக்குள்ளாக நோக்கி பார்த்தால் அவள் ஏன் அதை கூறினாள் என்று நான் வியந்தேன். நாங்கள் பார்த்தபோது அங்கே ஆண்டி மாமா படுக்கையில் இருந்து எழும்பி அங்கே உட்கார்ந்து கொண்டு அவருடைய கரத்தையும் புயத்தையும் யாரும் செய்வது போல அசைந்து கொண்டு படுக்கையில் மேலிருந்த காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அதிலிருந்து வெளியே வர முயற்சித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்கள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் அவரும் அவருடைய மனைவியும் வருகிறார்கள். ஆக நாம் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாக இருக்கிறது என்று நான் எதற்காக சொன்னேன். இந்த தானியேலின் 70 வாரங்கள் அதை நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நம்முடைய பெந்தேகோஸ்தே சகோதரர்களில் பெரும்பாலானோர், இதை நான் முன்னதாகவே உரிநாடாவில் கூறியிருக்கிறேன், அவர்கள் இதனை ஒப்புக்கொள்வதில்லை. அவர்கள் ஒரு மகத்தான வல்லமை உள்ள ஏதோ காரியம் சம்பவிக்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரரே, நீங்கள் இதை நன்றாக கூர்ந்து கவனித்தால் அந்த மகத்தான வல்லமை உள்ள ஏதோ காரியமானது ஏற்கனவே சம்பவித்தாயிற்று என்பதை கண்டறிவீர்கள். இயேசுவானவர் திரும்பி வர ஆயத்தமாயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் சபையானது போய்விடுகிறது. எதை குறித்தும் அங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் கடைசி காரியமானது கடைசி சபை காலத்தின் தூதனை பற்றியதாயிருக்கிறது. அதற்கு பிறகு 19 அதிகாரத்தில் மனவாட்டி திரும்பி வரும் வரைக்கும் யூதர்களிடமே நாம் இடைபடுகிறோம். 6 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் வரையிலும் எல்லாம் யூதர்களை பற்றியதாயிருக்கிறது. என்னுடைய நல்ல சகோதரன் வுட்ஸ், அவரும் அவர் குடும்பமும் இன்று காலையில் இங்கே இருக்கிறார்கள். இதற்கு முன்பு அவர் யெகோவாவின் சாட்சி என்பதில் இருந்தார். அங்கே நான் அவர்களுக்கு முத்திரைகளின் போது, அந்த 144,000 பேர்களுக்கும் புறஜாதியாருக்கும் 7 சம்பந்தமும் கிடையாது என்பதை எடுத்து காட்ட நான் விரும்புகிறேன். அவர்கள் யூதர்கள், புரிகின்றதா? இன்றைக்கு பூமியின் மேல் இருக்கின்ற கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத சரீரம் அவர்கள் அல்ல. மனவாட்டி தான் அந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரமாயிருக்கிறார். பரிசுத்தாவினாலே அந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். இப்பொழுது நமக்கு தெரியும், நாம் படித்துக் கொண்டிருக்கிறதான தானியேலின் புத்தகத்தில் நாம் திரும்பவுமாய் வாசிப்போம் ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. தானியேல் 9:24, மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்கு தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 25 இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது அதை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருந்த கடந்த ஞாயிறன்று மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுவதில் வந்து முடித்தோம். இன்று காலையில் நாம் இங்கே தான் துவங்க போகிறோம். 25 இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை அதுதான் உன் பரிசுத்த நகரமாகும். பாருங்கள், திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கு கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதுதான் யுத்தத்தின் முடிவாகும். நாங்கள் அதை இங்கே கரும்பலகையில் வரைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் வேறு எதையோ துவங்க போகிறோம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான சிட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் அவ்வளவுதான் சொரியும் என்றான். ஓ, என்னே ஒரு பாடம். அன்று நாள் நான் என் மனைவியிடம் ஜனங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்கிறார்களா என்று எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று கூறினேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புரியவில்லை என்றால் நாள் முழுவதுமாக நாம் இங்கே தங்கி இருக்க வேண்டும். தங்கி இருங்கள், நாம் அதை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். புரிகின்றதா? அது சத்தியம் என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம். நீங்கள் மட்டும் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். அதன் பிறகு நான் இந்த வரைபடத்தை இங்கேயே தொங்கப்பட போகிறேன். அதற்கு பின்னர் நீங்கள் வந்து அதை வரைந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் இங்கே வாருங்கள். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அந்த படங்கள் முதலானவைகளை வரைந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள அது உங்களுக்கு உதவியாயிருக்கும். அந்த காரணத்தினால் தான் நான் அதை அங்கே வைத்தேன். அதன் மூலமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். நாம் பொருளின் அடிப்படையை பெற்றுக் கொள்ளும்படி நாம் ஏற்கனவே பார்த்தவைகளை சற்று திருப்பி பார்ப்போம். தானியேல் அவனுடைய ஜனங்களை குறித்து அக்கறை கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து அவர்கள் 70 வருஷங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று எரேமியா கூறியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டான். பின்னர் அவர்கள் ஏற்கனவே சிறையிருப்பில் 68 வருடங்கள் இருந்தாயிற்று என்பதை கண்டுகொண்டான். எனவே நேரம் சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். ஆகையினால் அவன் எல்லா வேலைகளையும் ஒருபுறமாய் ஒதுக்கிவிட்டு அவனுடைய அன்றாட பணிகளின் திரைகளை எல்லாம் கீழே இழுத்து விட்டான். தேவனுக்கு நேராக அவனுடைய முகத்தை நோக்கி ரெட்டெடுத்தி சாம்பலை பூசி உபவாசத்துக்குள்ளாகி அந்த நேரம் எப்பொழுது உண்டாயிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஜெபித்துக் கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் நாம் கண்டது இதற்கு முன்பு நான் கூறினது போன்று. நீங்கள் அதை அப்படியே சுற்றி திருப்பி சிறிது அண்ட வழியாய் நோக்கினவாறு வையுங்கள். மின் விசிறியை அது சற்று அதிகமாக இருக்கிறது. அது தொண்டையை கரகரப்பாக்குகிறது. உங்களுக்கு நன்றி சகோதரனே. தானியேலுக்கு இந்த விவரங்களை அவனுடைய ஜனங்களுக்காக தேவையாய் இருந்தது என்பதை நான் கண்டேன். தானியேல் அவனுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை வாசித்து இந்த விதமான ஒரு புரிந்து கொள்ளுதலை, அதாவது அவன் முடிவுக்கு நெருக்கமாய் இருக்கிறதை அறிந்து எவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறோம் என்பதை அறிய அவன் தேவனை நாடினான். அப்பொழுது நான் நினைக்கிறேன், பாதையின் முடிவில் நாம் இருக்கிறோம் என்பதை கண்டவர்களாய் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காராமல் ஆனால் உலகத்தின் காரியங்களையும் ஜீவியத்தின் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் முடிவில் இருக்கிறோம் என்பதை நாம் கண்ட காரணத்தால் வருஷத்தின் எந்த நாளுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்பதை அறிய தேவனை தேடுவதில் நாம் சரி என்று நிரூபிக்கப்படுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் சபையானது உபாசிக்கவும் ஜெபிக்கவும் செய்து ஆயத்தமாகும். அதன் காரணமாக இந்த முயற்சியை நான் என் மேல் எடுத்துக் கொண்டேன். இதை எப்படி விளக்குவது என்பதை அறியாமல், ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நான் இதை விட்டு விலகி அந்த தானியேலின் 70 வாரங்களா, ஏனென்றால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் இதை நான் என் மேல் சுமத்திக் கொண்டு இதை விளக்கி கூற முயற்சிக்கிறேன். கர்த்தருடைய உதவினால், அவருடைய கிருபையினால் என்னால் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக எங்கே இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படி முயற்சிக்கிறேன். இப்பொழுது தானியேலுக்கு 2 வருஷங்கள் தான் இருந்தது. பின்னர் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் ஜெபத்தில் இருக்கும் பொழுதே காபிரியல் தூதன் அவனிடம் விரைந்து வந்தான். வந்து அவனுடைய ஜனங்கள் எப்பொழுது சிறையிருப்பில் இருந்து வெளியே செல்வார்கள் என்று கூறினதுமன்றி அவனுடைய ஜனங்களின் மேல் என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இன்னும் என்ன விடப்பட்டிருக்கிறது என்பதையும் அவனுக்கு விளக்கி கூறினான். அவர்களுக்கு இன்னும் 70 வாரங்கள் விடப்பட்டிருக்கிறது என்று கூறினான். பின்னர் அவனுக்கு 6 விதமான நோக்கங்கள் இருந்தது என்பதையும் கண்டோம். அவைகளில் ஒன்று மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுவதற்கும். கடந்த ஞாயிறு காலையில் தானியேல் அவனுடைய நிலையில் ஜெபித்துக் கொண்டிருந்ததை நாம் எடுத்துக்கொண்டோம். கடந்த ஞாயிறு மாலையில் ஜனங்கள் வீடுகளுக்கு சென்றால் வாசிப்பார்கள் என்பதற்காக வேத வாக்கியங்களை கொடுத்தோம். நீங்கள் அதை வாசித்தீர்களா? நீங்கள் அதை விரும்பினீர்களா? அற்புதமாயிருக்கிறது. இப்பொழுது அந்த 6 விதமான நோக்கங்கள், ஆறாவது நோக்கத்தில் மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுவதென்று நாம் கண்டோம். மகா பரிசுத்தம் உள்ளது என்பது எப்பொழுதும் சபைக்கு வாசஸ்தலத்துக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. கடைசியாக செய்யப்பட வேண்டிய காரியமானது மகா பரிசுத்தமானதை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதுதான் ஆயிர வருட அரசாட்சியின் கர்த்தருடைய வாசஸ்தலமாகும். ஆயிர வருட அரசாட்சியில் அவர் அதற்குள் ஜீவிப்பார், நாம் அதற்குள் ஜீவிப்போம். இப்பொழுது இன்றைக்கு நாம் எதை அணுகுகிறோம் என்றால், 70 வாரங்கள் என்றால் என்ன என்பதுதான். இந்த 70 வாரங்கள் என்பது ஒரு மிக முக்கியமான பாகமாயிருக்கிறது. இப்பொழுது வேத வாக்கியங்கள் பொய்யுரைக்க முடியாது, அவைகள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காபிரியல் தூதன் வந்து யூதர்களுக்கு இன்னும் 70 வாரங்கள் தான் இருக்கிறது என்று தானியேலுக்கு கூறியிருந்தால், நாம் அதை வாரத்துக்கு 7 நாள் என்று கணக்கிடுவோம். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் அது எப்பொழுதுமே உபமானமாகவே வரும். எனவே காலத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பேரறிஞர்கள், திறமைசாலிகள் இந்த 70 வாரங்கள் என்னவா இருந்தது என்பதை விளக்கி கூற முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் அநேகர்களுடைய கருத்துக்களை நான் வாசித்திருக்கிறேன். அட்வெண்டிஸ்ட் சபையாரான திரு ஸ்மித் அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். டாக்டர் லார்கின்ஸ் அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களுக்காக அவருக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இந்த எல்லா மகத்தான பேரறிஞர்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அவைகளை வாசிக்கையில் என்னால் அதிகமாக விளக்கியது, அதாவது சரியாய் தோன்றுகிற இடங்களை என்னால் காண முடிந்தது. ஆனால் கருத்துக்களை பெறுவதற்கு நான் அதை விளக்கி கூற விரும்பினேன். நான் சகலகலா நூலின் ஊடாக காலம் என்பதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும் என்று தேடி பார்த்தேன். இங்கே காலம், காலங்கள், அரை காலம் என்று நமக்கு இருக்கிறதை நாம் கண்டறிந்தோம். காலம் என்றால் என்ன? ஒரு வாரம் என்றால் என்ன? இது 3430 வருடங்களுக்கு முன்னர், இது நடந்தது முதல், தேவன் யூதர்களோடு இடைப்பட்டது முதல், அநேகம் அநேக வருஷங்களுக்கு முன்னர், தானியேல் கிறிஸ்துவுக்கு முன் ஜீவித்தவன். அந்த காலம் கிமு 538, கிறிஸ்துவுக்கு 538 வருஷங்களுக்கு முன் அவன் காலம், காலங்கள், அரை காலம் என்று பேசின போது 70 வாரங்கள். இந்த 70 வாரங்கள் அவனை எங்கே கொண்டு போகும் என்று பாருங்கள். ஏன் 70 வாரங்களில் அவன் இன்னும் பாபிலோனில் தான் இருக்கிறான். இருந்த போதிலும் ஜனங்கள் மேல் தீர்மானிக்கப்பட்டிருந்த காலமெல்லாம் அவ்வளவுதான் என்று தேவன் அவனிடம் கூறியிருந்தார். இப்பொழுது இங்கே இருக்கும் என்னுடைய சபைக்கு தெரியும், நான் எப்பொழுதும் வருஷங்களாக அவர்களுக்கு கூறியிருக்கிறேன், இந்த வாரத்தின் எந்த நாள் என்று நீங்கள் அறிய விரும்பினால் நாள் காட்சியை நோக்கி பாருங்கள். ஆனால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால் யூதர்களை கவனியுங்கள். அந்த ஒரே கடிகாரம் தான் இருக்கிறது. புறஜாஜாருக்கு எந்த குறிப்பிட்ட நேரத்தையும் தேவன் ஒதுக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவான காலம் புறஜாதியாருக்கு அங்கே இல்லை. அங்கேதான் நான் நினைக்கிறேன் அந்த அநேக மகத்தான எழுத்தாளர்கள் அதை குழப்பிவிட்டு இதை யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இதை எடுத்து உபயோகித்தார்கள். காரணம், அவர் உன்னுடைய ஜனங்கள் என்று கூறினதால். ஆனால் அவர் தானியேலிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார், சபையினிடத்தில் அல்ல. தானியேலின் ஜனங்களாகிய யூதர்கள் அவர் சபையினிடத்தில் பேசினார் என்றால் உங்களால் அதை தொடர்ந்து எங்கேயும் கொண்டு போக முடியாது. நீங்கள் இன்னும் பின்னாக போய்விடுவீர்கள். கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவே போய்விடுவீர்கள். நீங்கள் அதை எதில் வைக்க விரும்புகிறீர்களோ அதிலே எந்த விதமான தீர்க்க தரிசன வரங்களில் வைத்தாலும் காலம் முடிந்துவிடும். அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஆனால் அவரோ யூதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் யூதர்கள் தேவனுடைய கடிகாரமாயிருக்கிறார்கள். இங்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, அதிக காலத்துக்கு முன்பல்ல, சர்வதேச முடிசு விசேஷ வியாபார புருஷர்களின் சங்க உதவி ஜனாதிபதியான கலிபோர்னியாவை சேர்ந்த சகோதரன் ஆர்கன் பிரைட் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு ஒரு ஒலிநாடாவுடன் வந்து, ஒலிநாடா அல்ல, ஒரு திரைப்படம், நள்ளிரவிற்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்ற பொருளை உடையது அதை கொண்டு வந்தார். அது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியின் மேல் எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த யூதர்கள் திரும்பி எருசலேமுக்கு வருகிறதை நான் கண்டபோது, நான் இங்கே என்னுடைய ஜெப கூடாரத்துக்கு வந்து எனக்கு திரும்ப ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது போன்று உணர்கிறேன் என்று நான் கூறினேன். உங்களில் அநேகருக்கு அதை நினைவிருக்கலாம். நான் சொன்னேன், அந்த யூதர்கள் திரும்பி வருவதை காண்பது என்பது இயேசுவானவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் அத்தி மரம் துளிர்விடுவதை நீங்கள் காணும் போது என்று கூறினார். நீங்கள் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், யூதர்கள் திரும்பி வருகிறதை காணும் போது என்பதாகும். நான் சில கருத்துக்களை இங்கே குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளை எடுத்து பார்க்க போகிறேன். நான் என்னுடைய நேரத்தை எடுத்துக் கொள்வேன், ஆனால் நீங்களும் கூட அவைகளை குறித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இவைகள் எல்லாம் சம்பவிப்பவை. இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்றதான இந்த நேரத்தில் இவையெல்லாம் சம்பவிக்கின்றது. அவைகளெல்லாம் யூதர்களுக்கானது, சபையோடு அதற்கு ஏறும் செய்வதற்கில்லை. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் முடிய எந்த காரியமும் சபையோடு ஏதும் சம்பந்தப்பட்டதல்ல. நீங்கள் அதை சரியாக பொருத்தி காட்ட முடியாது, அது அங்கே உள்ளதல்ல. இதை எப்படி நான் கண்டுபிடித்தேன் என்று இப்பொழுது நான் விளக்கி கூறப்போகிறேன். அந்த கரும்பலகையின் மேல் நான் கால அளவுகளையும், அது எப்படி அந்த இடைவெளியில் வந்தது என்பதையும் பற்றியும் அதில் எழுதி வைத்திருக்கிறதை அநேகர் காண்பீர்கள். அதன் மூலமாக யாவருமாய் அதை புரிந்து கொள்ளலாம். பின்னால் இருந்து கொண்டு உங்களால் பார்க்க முடியாது நான் நினைக்கிறேன். அது மிக சிறிய எழுத்துக்கள். அதை எழுதியவள் பெக்கி என நினைக்கிறேன். அந்த படத்தை நான் இன்னும் மோசமான நிலையில் வரைந்தேன். ஆனால் பெக்கி அந்த நேபுகாத்நேச்சாரின் சொப்பன சிலையை வரைந்தார். அது பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போன்று தோற்றமளிப்பதை காட்டிலும் அதிகமாக ஒரு பெண்ணை போன்று தோன்றுகிறது. எப்படியா இருந்தாலும் நமக்கு தேவையான தகவல்களை அது கொடுக்கும். இப்பொழுது நாம் வேதத்தை வாசித்தால் அங்கே 70 வாரங்கள் ஜனங்கள் மேல் செல்லும்படியாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சபையோடு எந்த சம்பந்தமும் இல்லை. 70 வாரங்களுக்கு சபையோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. இப்பொழுது நீங்கள் அந்த வரைபடத்தை பார்ப்பீர்களானால் நான் சபை காலங்களை 70 வாரங்களுக்கு இடையே வைத்திருக்கிறேன். நாங்கள் இங்கே அதை வைத்திருக்கிறோம். நாம் சபை காலங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கையில் ஜார்ஜியாவில் உள்ள சில சகோதரர்கள் இந்த படத்தை நமக்காக வரைந்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். இங்கே சபையில் காணப்படும் வெள்ளை நிறமானது அது முழுவதுமாக அப்போஸ்தல உபதேசமாக இருக்கின்றது. பின்னர் 2வது சபை காலத்தில் நிக்கோலாய் மதத்தினுடைய உபதேசமாயிருந்தது, அல்லது நிக்கோலாய் மதத்தினுடைய கிரியைகள் இருந்தது. அது இன்னும் ஒரு உபதேசமாக ஆகவில்லை. 3வது சபை காலத்தில் அது ஒரு உபதேசமாக ஆனது. 4வது சபை காலத்தில் அது ஸ்தாபனமாகி ரோம போப்புகளின் ஆதிக்கமானது. பின்னர் 4வது சபை காலத்தில் அதுதான் இருண்ட காலமாகும். நீங்கள் கவனியுங்கள், அங்கே காணப்படுகின்ற எல்லா இருளும் நிக்கோலாய் மதஸ்தர் அல்லது ரோமானியத்தின் பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. வெள்ளையான பகுதியானது சபையில் இருக்கும் பரிசுத்த ஆவிக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. பரிசுத்த பவுலின் காலத்தில் இருந்தது போலவே இருந்தது. அப்போது துவங்கினது. முழு அப்போஸ்தல சபையும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது. அதற்கு பின்னர் மேட்டு குடிமக்கள் உள்ளே வர துவங்கினர். பின்னர் அவர்கள் அப்படியே ஒன்றாக திரண்டு அதிலிருந்து ஒரு முழுவதுமான ஒரு புது சபையை உண்டாக்கினார்கள். அந்த சிறிய பழைய சபையானது எரிக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டது. திங்கங்களுக்கு புசிக்க கொடுக்கப்பட்டனர். எல்லா காரியங்களும் செய்தனர். சீர்திருத்தத்தில் லூத்தர் வந்தான். நீங்கள் பாருங்கள், சிறிது அதிக வெளிச்சம். வெஸ்லியின் நாட்களில் இன்னும் சற்று அதிக வெளிச்சம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இங்கே இந்த கடைசி நாட்களில் நிக்கோலாய் சபையின் காலத்தில், அந்த காலம்தான் நிக்கோலாயின் காலம் அல்ல, ஆனால் லவோதிக்கேயாவின் அந்த காலத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கவனித்து பாருங்கள், அதிகப்படியான வெளிச்சம் இல்லை. யாரோ ஒருவர் அந்த வரைபடத்தை அங்கே பார்த்தபோது, சகோதரன் பிரண்ணம், உங்களுக்கு வெட்கமாயில்லை? இந்த மகத்தான அறிவு புகட்டும் காலத்திலா இப்படி என்று கூறினார். அதற்கு நான் அதை சலித்து பார்த்தால், உண்மையாகவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்களை மாத்திரம் எடுக்கும் போது தேறுவதற்கு அங்கே எதுவுமே இருக்காது. அதற்கு அது நீதியும் கூட செய்யாது என நான் யூகிக்கிறேன் என்று சொன்னேன். நினைவிருக்கட்டும், இந்த ஒரு சபை காலத்தில் மட்டும்தான் கிறிஸ்துவானவர் அவருடைய சொந்த சபைக்கு வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். நாம் மகத்தான அறிக்கையை உடையவளாய் இருக்கிறோம், ஆனால் நாம் ஒரு சுதந்திரத்தை உடையவளாய் இருக்கிறோமா? அதை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து உண்மையிலேயே சபையில் இருக்கிறாரா? அது மிகவும் சிறுபான்மையானதாக இருக்கும். இப்பொழுது நாம் தானியேலின் 70 வாரங்களின் வெளித்தோற்றத்தை பார்ப்போம். நான் ஒரு காலத்தை திருப்பி திருப்பி கூறலாம், சுவிசேஷ ஊழியர்களே, நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி பரவாயில்லை. அவைகள் 3 கால பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. தானியேலில் 9 நாம் பார்க்கிறபடி 3 கால பிரிவுகள். முதலாவது ஒரு 7 வார காலம், அதற்கு பிறகு 62 வாரங்கள், அதற்கு பிறகு 1 வார காலம். அவைகள் 3 வித்தியாசமான கால பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் அதை கரும்பலகையில் பகுத்து காட்டியிருக்கிறேன். முதலாவது கால பிரிவு, 2வது கால பிரிவு, சுவிசேஷத்தை கொண்டு பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்குள்ள புரிந்து கொள்ளுதலின்படியாய் முடிவிலே தேவன் மீண்டும் தூதர்களை திரும்புகிறார். இப்பொழுது பவுலும் மற்றவர்களும் போதித்ததான எல்லா சுவிசேஷங்களினாலும் தேவன் மீண்டுமாய் யூதரிடத்தில் திரும்புவார் என்று நாம் அறிவோம். எப்படி யூதரிடத்தில் மீண்டுமாய் திரும்ப போகிறாரானால் நாம் எப்படி அதை மீண்டுமாய் தானியேலின் நேரத்தில் எப்படி நாம் அதை பொறுத்து போகிறோம்? நாம் அதை இந்த கடைசி காலத்தில் பொறுத்தியாக வேண்டும். புறஜாதியாரின் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே அது சம்பவிக்கும். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலோடு ஒரு தேசமாயும் நம்மோடு ஒரு தனிப்பட்ட நபராயும் இடைபடுகிறார். இப்பொழுது நான் இங்கே சிலவற்றை எழுதி வைத்திருக்கிறேன். நாம் தியானித்துக் கொண்டிருக்கையில் நான் அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது. அது மார்ச் மாதம் 14 ஆகும். உங்களில் யாருக்காவது அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் எபிரேய பாஷையில் நீங்கள் அதை நிசான் என்று அழைக்கப்படுகிறதாக காணலாம். நிசான் என்றால் மார்ச் என்று அர்த்தமாகும். இந்த கட்டளையானது கிமு 445 மார்ச் மாதம் 14 அன்று ஆலயத்தை எடுப்பித்து கட்டுவதற்கு கொடுக்கப்பட்டது. வேறு வார்த்தைகளை நீங்கள் வாசித்ததினால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆலயத்தையும் நகரத்தையும் எடுப்பித்து கட்டுவதற்கு அவர்களுக்கு 49 எடுத்துக் கொள்ளப்பட்டது. பெயரிடம் இங்கே கூறியுள்ளபடி தானியேல் பேசுகிறான், அல்லது தூதன் தானியலிடம் பேசுகிறான். அதாவது இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அது எப்பொழுது கட்டப்பட்டதென்று நம்மில் அநேகருக்கு நினைவிருக்கிறது. ஒரு கரத்தில் தாந்து கலவையையும் இன்னொரு கரத்தில் எதிரியை கவனித்துக் கொள்ள ஒரு பட்டயத்தையும் பிடித்துக் கொண்டு கட்டினார்கள். அவைகள் இடுக்கமான காலங்களில் கட்டப்படும். ஆக இங்கேதான் நான் என்னுடைய நாட்களின் கணக்கை நான் பெற்றுக் கொண்டேன். இங்கே நம்மிடத்தில் 2-3 வித்தியாசமான நாள் குறிப்பு அட்டவணைகள் இருக்கின்றன. நாம் பழைய வானசாஸ்திர நாள் அட்டவணைக்கு போவோம். ஜூலியன் நாள் அட்டவணையின்படியாய் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் இருக்கிறதாக பார்க்கிறோம். அவர்கள் அதை எப்படி கணக்கெடுக்கிறார்கள் என்றால் ஸ்டார்டிஸ் இன்னும் பல வித்தியாசமான நட்சத்திரங்கள் முதலானவைகள் கடந்து போகிறதை பொறுத்து அதை கணக்கிட்டார்கள். ரோமானிய நாள் குறிப்பில் இப்பொழுது நம்மிடையே உள்ளது அதில் வருடத்துக்கு 365 நாட்கள் உள்ளன. ஆனால் கிறிஸ்தவ அல்லது தீர்க்க தரிசன நாள் அட்டவணையின்படியாய் அங்கே நாம் 360 நாட்களை தான் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த விதமான குழப்பம் எப்படி வந்தது என ஆச்சரியப்படலாம். இப்பொழுது இதை நான் கூறுகிறேன் என்று என்னால் கூற முடியும். ஜலப்பிரளயத்துக்கு முன்னர் அதற்கு முன்பாக யோபு முதலானவர்களின் நாட்களில் அவர்கள் நட்சத்திரங்களை கொண்டுதான் நேரத்தை கணக்கிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்துக்கு முன்பாக உலகமானது நேர்குத்தாக நின்று கொண்டிருந்தது, அல்லது நாம் அப்படியாய் புரிந்து கொண்டோம். பின்னர் மனிதனுடைய பாவத்தினால் உலகத்தின் கவிதலினால் அது லேசாக சாய்ந்து ஜலப்பிரளயம் வந்தது. அதனால் தான் நமக்கு இந்த மகத்தான பனிக்கட்டி முதலானவர்கள் உண்டானது. பூமியின் மேல்பாகமும் கீழ்பாகமும் பனிக்கட்டிகளினால் நிறைந்திருக்கிறது. நாம் அதை அறிவோம். பூமியானது நேராக நிமிர்ந்து இருக்கவில்லை, அது சாய்ந்துதான் நிற்கிறது. அதற்கு முன்பாக சந்திரனும் நட்சத்திரங்களும் இருந்ததான ஸ்தானத்தில் இருந்து உலகமானது குலுங்கி லேசாக மாறி போய் அப்பொழுதில் இருந்த நிலை மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பின்னர் முன்பு போல் அதை கவனித்து நேரத்தை சரியாய் கணக்கிடக் கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது ஏறத்தாழ்வாய் சரிந்து போய் அமைந்திருக்கிறது. ஆகையினால் அதே நேரத்தில் நட்சத்திரங்களை சரியாய் கணக்கிட முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அது நட்சத்திரங்களுக்கு பயனற்றதாக போய்விட்டது. உங்களுக்கு புரிகின்றதா? அது அப்படியாக தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது அந்த விதமான நிலையிலே கிடக்கின்றது. இது வெறுமனே கால கணக்கீடு என்பதுதான் இது காட்டுகிறது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? உபயோகமற்ற காரியங்கள் தேவனிடத்தில் இல்லை. அடை சிறிது காலம் மட்டுமாய் அப்படியே ஓடப்படுகிறார். அந்த காரியமான செய்யப்பட்டது என்று உண்மையாகவே நான் நம்புகிறேன். இந்த கடைசி நாட்களில் தான் இந்த ரகசியங்களை தேவன் சபைக்கு வெளிப்படுத்த போகிறார். இதற்கு முன்பாக அவர் அதை செய்யவே இல்லை. அவரை செய்ததற்கு காரணம் அது எப்பொழுது வருகிறது என்பதை அறியாதவர்களாய் எல்லா நேரத்திலும் சபையானது கவனித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நினைவிருக்கட்டும், தானியேல் 12 கூறுகிறார், ஞானவான்களோ இந்த கடைசி நாட்களில் உணர்ந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். புரிகின்றதா? அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சபையானது அறிந்து கொள்வதற்காக சபையை உள்ளே கொண்டு வந்து பரிசுத்த ஆவியினாலான வெளிப்படுத்தலின் மூலமாக வெளிப்படும்படியாக ஞானத்தின் ஆவியானது சபைக்குள்ளாக வருகிறது. சபைக்கு மகத்தான ஆழமான ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்தி காட்ட டானியேலுக்கு காபிரியேல் வந்த அந்த வண்ணமாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு வருகிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது அது வானசாஸ்திர நாள் அட்டவணையை அல்லது ஜூலியன் நாள் அட்டவணையை பாருங்கள். மெசையானிக் வருடம் இவைகளை அடித்து தள்ளிவிடும். ஏனென்றால் உலகமானது ஒருபுறம் சாய்ந்திருக்கிறது. நாம் பள்ளியில் படித்ததில் இருந்து அதை அறிவோம். அது பயனற்றதாக இருக்கிறது. ஆகையினால் அவைகளை அந்த நட்சத்திரங்கள் அதே நேரத்தில் உலகத்தின் கோட்டில் கடப்பதில்லை. ஆகையினால் ரோம நாள் அட்டவணையும் கூட தவறுதான். ஏனென்றால் உங்களால் நாட்களை ஒன்றாக கூட்டி சேர்க்க முடியாது. இங்கே நாம் சொல்லத்தக்கதாக அநேக காரியங்கள் இருக்கின்றன. இயற்கையும் கூட 30 நாட்கள் தான் இருக்கிறது என்றே நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு தீர்க்கதரிசி நாட்களை குறித்து பார்க்கும் போது அதற்கு தான் நாம் போக வேண்டும். அவர்கள் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. நீங்கள் வானசாஸ்திர நாள் அட்டவணை எடுத்துக் கொள்ளுங்கள். 3 வருடங்களாக இருப்பதற்கு பதிலாக நீண்ட நாள் கணக்கில் தவறி போகும். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ரோம நாள் அட்டவணையை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கூட நீண்ட நாள் கணக்கில் தவறி போகும். ஆனால் நீங்கள் தீர்க்க தரிசன நாள் அட்டவணையை எடுத்துக்கொண்டால் அதில் மாதத்துக்கு 30 நாட்கள் வீதமாய் அங்கே சரியாக 1260 நாட்கள் இருக்கிறது. புரிகின்றதா? நமக்கு சில மாதங்களில் 30 நாட்களும் அடுத்ததில் 31 நாட்களும் சில மாதத்தில் 28 நாட்களுமாய் இருக்கிறது. பாருங்கள், நாம் எல்லாமாய் குழம்பி போயிருக்கிறோம். ஆனால் தேவன் அதை ஒன்றும் இப்படியும் அப்படியுமாய் மேலும் கீழுமாய் முன்னும் பின்னுமாய் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். அடைபிடமாக சரியாக அப்படியே இருக்கும். ஆமையா, சரியாக அப்படியே. மாதத்துக்கு 30 நாட்கள் தான், 31 நாள், 30 நாள், வேறு ஏதோ மாதிரி அப்படி அல்ல. புரிகின்றதா? தேவனுடைய மகத்தான திட்டத்தின் கீழ் சபையானது கவனித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் ஆயத்தமாய் இருந்து கொண்டும் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் ஆடைகள் கழுவப்பட்டதாயும் இருப்பதற்காக இவை யாவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த கடைசி நாட்களில் அவர் வாக்களித்திருக்கிறார். நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இப்பொழுது நமக்கு தெரிகிறது. நோக்கம், முழு நோக்கமும் இதை செய்வதற்காகவே தான். இப்பொழுது அங்கே 7 என்றால் பாருங்கள், அங்கே 49 நாட்கள், பார்க்கிலும் 49 வருடங்கள் ஆலயத்தை எடுப்பித்து கட்ட ஆனது. 7 என்பது 7 தீர்க்க தரிசன வாரங்கள், 7 வாரங்கள். ஏனென்றால் 7 வாரங்கள் ஆலயத்துக்கென்று ஆலயத்தை எடுப்பித்து கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அது சரியாக 49 வருஷங்களில் கட்டப்பட்டது. வாரங்களின் காலம் என்பதற்கு இப்பொழுது நம்மிடத்தில் அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் கூறுகின்றது, தூதன் சொன்னான் ஆலயம் கட்டப்பட்டு முடிப்பதற்கு 7 வாரங்களாகும் என்று. சரியாக 49 வருடங்களாக ஆலயத்தை புதுப்பித்து கட்டிக் கொண்டிருந்தார்கள். மார்ச் 14 கிமு 538 வரையிலும் ஆலயத்தை புதுப்பித்து வீதிகள் புதுப்பித்து கட்டப்படுவதற்கு சரியாக 49 வருடங்களாயின. ஆகையினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? நமக்கு என்ன கிடைக்கிறது? 7 வாரங்கள் என்பது 49 வருடங்களானால் அப்பொழுது ஒரு வாரம் 7 வருஷங்களுக்கு சமமாக இருக்கிறது. 7 × 7 என்பது 49 ஆகும். அது சரியா? அப்படியே அங்கேதான் காரியம் இருக்கிறது. ஆக இப்பொழுது இனி நாம் அதை குறித்து யூகித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இப்பொழுது இங்கே இதற்கு மேல் அதை குறித்து யூகிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு வாரமும் 7 வருடங்கள். உங்களுக்கு புரிந்ததா? நாம் யாவருமாய் ஒன்று சேர்ந்து இதை கூறுவோம். ஒரு வாரம் 7 வருடங்களுக்கு சமமாகும். இப்பொழுது நமக்கு தெரியும், நாம் அதை புரிந்து கொண்டோம் என்று. ஒரு வாரம் 7 வருடங்களுக்கு சமமாகும். இங்கே நாம் இப்பொழுது சரியாக முதல் வாரத்தில் இருக்கிறோம். ஆலயத்தை எடுப்பித்து கட்டுவதற்கு 49 வருடங்கள். இப்பொழுது வரையப்பட்ட இந்த மேல் கோடானது அப்படியாய் அது ஊடாக போகையில் யூத தேசத்துக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. இது சரியான நேரம். இது இங்கே கீழாக இறங்கும் பொழுது அது யூத தேசத்திலிருந்து விடுபட்டு புறஜாதியாரின் தேசத்துக்குள் வருகிறது. பின்னர் மீண்டுமாக மேலே போய் இஸ்ரவேலை பற்றி கொண்டு தொடர்ந்து போகும். இப்பொழுது புறஜாதியாருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவே கொடுக்கப்படவில்லை. புறஜாதியாரின் காலம் என்று மட்டுமே இயேசு கூறினார். இயேசுவானவரு கூட அவர்களுக்கு ஒரு கால அளவை ஒதுக்கி வைக்கவில்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். ஏனென்றால் இங்கே நாம் லூக்கா 21:24 அவர் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் என்று கூறியிருக்கிறார் என்று கண்டறிந்தோம். நான் மேற்கோள் காட்டுகிறேன், இதை நினைவில் இருந்து கூறினேன். நான் அதை வாசிக்கட்டும். ஏனென்றால் இது ஒரு நாளாவில் பதிவாகின்றது. நான் அதை நிச்சயத்தோடு சரியாக பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் என்னோடு கூட அதற்கு வேதத்தை திருப்ப விரும்பினால் பரிசுத்த லூக்கா 21:24 என்னால் முடிந்த மேலான அளவுக்கு அதை தெளிவாய் தியானித்தேன். பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சிறைப்பட்டு போவார்கள். அவர் அங்கே யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? யூதர்களை குறித்து. கிபி 70 ஏற்பட்ட ஆலயத்தின் அழிவாக இருக்கிறது. சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், பாபிலோனிலே என்றல்ல, ரோமாபுரிக்குள்ளாக என்றல்ல, ஆனால் எல்லா ஜாதிகளுக்குள்ளும். அங்கேதான் அந்த யூதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படியானால் அதற்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது, ஆனால் அது எப்பொழுது இருக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. பாருங்கள், அது ஒரு ரகசியமாக இருக்கிறது. பாருங்கள், புறஜாதியாரின் காலம், ஆனால் யூதர்கள். அப்படியானால் சபை எப்படி இருக்கிறது? அதாவது சபையானது பின்வாங்கி விட்டதா, அல்லது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறதா, அல்லது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து நம்மால் காலத்தை கூற முடியாது. ஆனால் யூதர்களை பாருங்கள், அங்கேதான் கால அட்டவணை இருக்கிறது. உங்களால் அதை காண முடிகின்றதா? தேவன் அவர்களுக்கு சரியாக ஒரு நாள் வேலை காலம் என்பதை ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஆனால் புறஜாதியாருக்கு ஒருபோதும் அப்படி வைக்கவில்லை. அவர் யூதர்களுக்கு செய்தார். எனவே நாம் யூதர்களை கவனிப்போம், அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் காணலாம். இப்பொழுது 7 49 வருடங்களாக இருந்தது, அதை நாம் தெளிவாய் பெற்றிருக்கிறோம். அதாவது ஒரு வாரம் என்பது 7 ஒரு வாரம் 7 இப்பொழுது நமக்கு நிமிடமாக கூறப்பட்டுள்ளது, கட்டளை வெளிப்படுவது முதல் இங்கேதான் தொல்லை வருகிறது. இப்பொழுது நமக்கு கூறப்பட்டுள்ளது, எருசலேமை திருப்பை எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும். மேசியா என்றால் கிறிஸ்து, நிச்சயமாக. 7 62 செல்லும், ஆக 69 ஆகிறது. புரிகின்றதா? சரி, 69 பெருக்கினால் 483 வருடங்கள் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொண்டீர்களா? நான் மீண்டும் அதை கூற வேண்டுமானால் அதை செய்ய சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது நமக்கு இன்னும் கூறப்பட்டுள்ளது, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 அது முதலாவதாக 7 சரியாக இங்கே 7 62 ஏழும் 62 ஆக 69 69 69 பெருக்கினால் 483 வருடங்கள் வரும். ஆகையினால் மேசியா வருமட்டாக, இப்பொழுது நாம் இங்கே இந்த பகுதி மட்டுமாக வருகிறோம். மேசியா வரும் வரைக்கும் அங்கே 483 வருடங்கள் இருக்க வேண்டும். 483 வருடங்கள். இப்பொழுது இயேசுவாகிய மேசியா எருசலேம் பட்டணத்திற்குள் வெற்றியுடன் ஒரு வெள்ளை கழுதையின் மேலேறி குருத்தோலை ஞாயிறன்று கிபி 30 ஏப்ரல் மாதம் 2 என்று வந்தார். இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக கிபி 30 குருத்தோலை ஞாயிறன்று வந்தார். இப்பொழுது கிமு 445 கிபி 30 வரைக்குமாய் சரியாக 475 வருடங்கள் கிடைக்கின்றது. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று அந்த 69 483 வருடங்களை ஆக்குகிறது. அங்கேதான் தொல்லை வருகிறது. சரியாக அங்கேதான். புரிகின்றதா? இங்கே வேதாகமத்தின் குறிப்புகளோடு நமக்கு காலம் 475 வருடங்கள் மட்டுமே இருக்கின்றது. உண்மையாகவே பார்க்க போனால் அது 483 வருடங்களாகும். 8 வித்தியாசம் இருக்கின்றது. தேவனால தவறு செய்ய முடியாது. இத்தனை நாட்கள் ஆகும் என்று அவர் கூறியிருந்தால் அது அத்தனை நாட்கள் தான். அவர் அது இவ்வளவுதான் என்று கூறியிருந்தால் அது இவ்வளவுதான். ஆகையினால் நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது கிமு 475 கிபி 30 வரை இவைகள் ஜூலியன் அல்லது வானசாஸ்திர நாள் அட்டவணையின்படியாக இருக்கிறது. அவைகளுக்கு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த நாட்களை நம்முடைய தீர்க்க தரிசன நாள் அட்டவணைப்படியாக குறைத்தால், இப்பொழுது நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துகிறேன். நீங்கள் என்னைவிட சந்தேகமும் இன்றி அறிந்து கொள்ளும்படி ஒரு இடத்தை மட்டும் குறிப்பு பார்க்க மாட்டேன். நான் அதை வேத வார்த்தைகள் முழுவதின் ஊடாகவும் சென்று 7 7 தான் என்பதை என்னால் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். நான் அதை இங்கே வெளிப்படுத்தல் 13 அல்லது 11 3 வசனத்தை கொண்டு கூறுகிறேன். அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அது யூதர்களுக்கான கடைசி 7 வருஷங்களின் மத்தியில் சம்பவிப்பதாகும். அதற்கு பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அருமைதான் துவங்குகின்றது. அப்படி அது அந்த விதமாய் இருக்குமானால் அதோ அது அங்கே மறுபடியுமாய் இருக்கிறது. சரியாக 1 மாதத்துக்கு 30 நாட்கள் என்று புரிகின்றதா? அப்படியானால் அங்கே 31 நாட்கள் 21 நாட்கள் முதலானவைகள் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அது சரியாக 1 மாதத்துக்கு 30 நாட்களே ஆகும். நம்முடைய தீர்க்க தரிசன கால அட்டவணை நமக்கு 360 நாட்களை தான் கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் வேத வார்த்தைகளை உபயோகித்தது போன்று நம்மிடத்தில் சரியாக இங்கே 483 வருடங்கள் இருக்கின்றது. அதோ இருக்கிறது 483 வருடங்கள். இங்கே நம்மிடத்தில் சரியாக தீர்க்க தரிசனத்தின் நிறுவனத்தை அப்படியே உண்மையை உடையவளாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஆலயத்தை திருப்பி எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் அழிக்கப்படும் வரைக்குமாக அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்து கிபி 33 அவரை கொலை செய்த போது கிறிஸ்துவானவர் கொல்லப்பட்ட போது சரியாக 483 வருடங்களானது. எருசலேமை எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் கொண்டு 7 வாரங்கள் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு அர்த்தம் 49 வருடங்கள். அது 49 வருடங்களாக சரியா இருந்தது. ஆலயம் எடுப்பித்து கட்டினது முதற்கொண்டு மேசியா மட்டுமாக 483 வருடங்களாயின. 434 வருடங்களுமாய் சேர்ந்து 483 வருடங்களாகிறது. அது சரியாக மூக்கின் மேல் அடித்தது. சரியாக நாள் மட்டுமாக நாளிலிருந்து நாள் மட்டுமாய் இருந்தது. ஆமேன். அங்கேதான் காரியம். பிரபுவாகிய மேசியா வருவார். பாருங்கள், 69 ஐ 7 பெருக்கினால் அப்படியே 484 வருடங்களாகும். சரியாக அது மூக்கில் அடித்தது. ஆக அப்படியானால் அந்த வேத வாக்கியம் சரியாக தான் இருக்கிறது என்று நாம் பரிபூர்ணமாக இருந்திருக்கிறோம். நாம் சரியாக அறிந்திருக்கிறோம். இதோ அது இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவையெல்லாம் ஜலப்பீடத்திற்கு முன் இருந்த உலகத்தை உடையவராய் இருந்து அதை தண்ணீரினால் அழித்து வானசாஸ்திர நாள் அட்டவணையை மாற்றி போட்டார். அதன் பிறகு ரோமானியரை உள்ளே வரவிட்டு அவர்களுடைய நாள் அட்டவணையை உண்டாக்கினார்கள். அந்த அட்டவணையானது இடிக்கவும் குதிக்கவும் முதலானவைகளை செய்தது. சகலகலா நூலிலும் கூட என யூகிக்கிறேன். அதை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இதற்கிடையே சகோதரன் கென்னி காலின்ஸ், இக்காலையில் அவர் இந்த கட்டிடத்தில் இருக்கிறாரா? கென்னி காலின்ஸ், அந்த சகலகலா நூலை எனக்கு நீர் எப்போது அனுப்பினர் என்று உமக்கு தெரியுமா? உமக்கு அது நினைவிருக்கிறதா? ஏறக்குறைய ஒரு சரக்கு வண்டி நிறைய நீர் எனக்கு அனுப்பினீரே. என்னை போன்ற ஒருவனால் இந்த உலகத்தில் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்று நினைத்தேன். உங்களுக்கு தெரியுமா கென்னி, கர்த்தர் தான் உங்களை வழிநடத்தினார். அங்கிருந்துதான் நான் விவரங்களை பெற்றேன். அந்த பழைய சகலகலா நூலில் இருந்து காலம் என்பதை குறித்து அறிந்து கொண்டேன். நான் அதை வாசித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பெக்கி அவைகளை பள்ளியில் உபயோகிக்கிறார். நான் அவைகளை என்னுடைய தியான அறையிலே அடித்தளத்தில் உள்ள என்னுடைய குகையறையிலே வைத்திருக்கிறேன். நாங்கள் கீழே போய் அதை கொண்டு வந்து இதுவரை இருந்ததான அட்டவணைகள் காலங்கள் இவற்றின் ஊடாக ஆராய்ந்து பார்த்து அதை கண்டறிந்தோம். சரியாக 483 வருடங்கள் அங்கே அது இருக்கிறது. ஆலயத்தை எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா புறக்கணிக்கப்படும் வரைக்கும் அட்டவணையின் மூலமாக சரியாக 483 வருடங்களாகிறது. இப்பொழுது பாருங்கள், நாம் சரியாக இந்த நாள் அட்டவணையை தான் இங்கே உபயோகிக்கிறோம். ஏனென்றால் இந்த நாள் அட்டவணையை தேவன் இங்கே உபயோகிக்கிறாரானால் அப்பொழுது மற்ற எல்லா இடத்திலும் வேதத்தினூடாக அவர் இதையே உபயோகித்து இருக்க வேண்டும். சரிதானே? தேவன் மாறுகிறதில்லை. எனவே 7 வாரங்கள் 49 வருடங்களானால் மீண்டும் 7 வாரங்கள் வரும்போது அது 49 வருடங்களே ஆகும். 1 வாரம் 7 வருடம் பாருங்கள். ஆக அது எவ்வளவு பரிபூர்ணமாயாக்குகிறது. அங்கே அது ஒரு புள்ளி கூட வித்தியாசம் இல்லாமல் அவ்வளவு பொருத்தமாய் இருந்ததானால் இங்கேயும் மீண்டும் அப்படியேதான் இருக்கும். ஆமேன். ஓ என்ன, அது என்னை முழுவதுமாய் எழுச்சிக்குள்ளாக்கியது. நான் இதை குறித்து பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்க ஆசிக்கிறேன். நான் அதை ஆசிக்கிறேன். ஏனென்றால் அங்கே கென்டக்கியில் அந்த வயதானவர் என்னிடம் கூறினது போன்று என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்த ஒருவன் என்னிடத்தில் பேசுவதை நான் கேட்க விருப்பமாயிருக்கிறேன். எனக்கும் கூட தான் விருப்பம் என்றேன். அவர் இன்றைக்கு பிரசங்கிமாருடன் பிரச்சனை அதுதான், என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்கு நான், சரி, உங்களுடைய புகழுரையை நான் பாராட்டுகிறேன். ஆனால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து அங்கே நாங்கள் அறிந்த சில காரியங்களும் உண்டு என்றேன். அது சரியே. நான் மறுபடியுமாய் பிறந்திருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் மரணத்தினின்று ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தேவன் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அவரிடத்தில் பேசியிருக்கிறேன். என் மூலமாக அவர் பேசியிருக்கிறார். என்னோடு பேசியிருக்கிற மற்றவரிடத்தில் பேசி என்னை குறித்து அவரிடத்தில் கூறியிருக்கிறார். அவர் தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது சரியே. அவர் அவ்வளவு அருமையாக இருந்து இறங்கி வந்து அவருடன் என்னை சேர்த்து புகைப்படம் எடுக்க அனுமதித்தார். விஞ்ஞான உலகத்தால் அதை மறுக்க முடியவில்லை. நான் அப்படியே வேதத்திற்கு திரும்பி அது சரியாக இந்த சபை காலத்தில் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறதையும் சரியாக அப்படியே சம்பவிக்கிறதையும் நான் கண்டிருக்கிறேன். ஆகையினால் நாம் இங்கே இருக்கிறோம் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு கால் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், நாம் ஒரு கால் மேல்குடி மக்களாக இல்லாமல் இருக்கலாம், அதே போன்ற காரியங்கள். நாம் பெரிய உத்தியோகர்களாக இல்லாதிருக்கலாம், ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். நாம் அவரை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாருங்கள், வேதாகமத்தின் ஊடாக அது வார்த்தைக்கு வார்த்தை ஒத்து போகிறது. அப்படியானால் அது சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது வருடத்திற்கு 360 நாட்கள் என்ற இந்த தீர்க்க தரிசன வருஷமாயிருக்கிறது. மற்ற எல்லா காரியங்களையும் பாருங்கள். இயற்கை உங்களில் யாராவது சிலரால் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் ஸ்திரீகளுக்கும் மற்றவர்களுக்கும் புரிகின்றதா? 30 நாட்கள் இயற்கை யாவும் அந்தவிடமாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? 31, 30, 28 என்பது அல்ல, அதை போன்று ஏதோ காரியம் அல்ல. அது சரியாக 30 நாட்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும். அதுதான் தீர்க்க தரிசன நாள் அட்டவணையாகும். சரியாக அதன்படியாய் 483 நாட்கள். இங்கே நமக்கு சரியான தீர்க்க தரிசனத்தின் நிரூபணம் இருக்கிறது. 445 வருஷம் கிமு சரியாக கணக்கின்படியாக இருக்கிறது. இவைகள் யாவும் நிறைவேறுவதற்காக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த 70 வாரங்களும் சம்பவிக்கவில்லை. எனவே இந்த கடைசி நாட்களுக்கு இப்பொழுது விடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய பிந்தகோசி சகோதரர்களே, என்னுடைய எகோவா சாட்சி சகோதரர்களே, நீங்கள் உணர்கிறீர்களா? 144,000 பேர்கள் எங்கே தோன்றுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தலின் மகத்தான அற்புதங்கள் எங்கெல்லாம் தோன்றின என்று உங்களுக்கு தெரியுமா? யூதர்களுடைய காலத்திலே சம்பவித்தது நம்முடையதில் அல்ல. அங்கே ஒன்று பதில் எழுதப்பட்டிருக்கவில்லை. சபையானது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது, வெளியே போகின்றது என்று மட்டுமே இருக்கிறது. நிச்சயமாக தேவனுடைய வல்லமையோடு நாம் அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிறோம். நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே உண்மையான காரியமோ யூதர்களுக்கு தான் இருக்கிறது. நான் அதை கூறுகிறேன் என்றால் உண்மையான கிரீச்சியும் வல்லமை அற்புதங்கள் நிகழ்த்துபவர்களை கூறுகிறேன். 144,000 பேர்கள் அங்கே தோன்றவில்லை. அவர்கள் 3 அதிகாரத்தில் தோன்றவில்லை. அவர்கள் இங்கே வேறு வார்த்தையில் இன்னும் தாண்டி இருக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவர்களாக இருந்து இந்த 70வது வாரத்தில் கடைசி வாரத்தில் முடிந்து விடுகின்றது. அவர்களுக்கு ஏற்கனவே 69 வாரங்கள் உண்டாயிருந்து சரியாக அப்படியே தேவன் கூறியிருந்த வண்ணமாகவே அவர்கள் செய்தார்கள். அது செய்யும் என்று தேவன் கூறியுள்ள வண்ணமாகவே அது சம்பவித்தது. அதற்கு பின்னர் அங்கே இன்னும் 1 வாரம் யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சகோதரரே, ஆயத்தமாகுங்கள். புரிகின்றதா? பாருங்கள், நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்பதை கவனியுங்கள். கடைசி வாரம் 7வது வருடம். இப்பொழுது இது மட்டுமாக காரியங்களை எல்லாரும் புரிந்து கொண்டீர்களா? எல்லாரும் புரிந்து கொண்டிருந்தால் இதுவரைக்கும் புரிந்து கொண்டீர்களா? அது பரிபூர்ணமாக உண்மை. அது வேதத்தில் இருக்கிறது. அது தீர்க்க தரிசன வருஷங்களா இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை பார்த்துக் கொண்டே அவர்கள் மேசியாவை புறக்கணிப்பது மட்டுமாய் அவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்கள், மேசியாவை புறக்கணிப்பது வரைக்கும் கடைசி வாரம் மட்டுமாய் வந்திருக்கிறோம். இப்பொழுது 1 நிமிடம் சரியாக இங்கே நிறுத்தி இதை விளக்கி கூற விரும்புகிறேன். அதாவது அவர்கள் மேசியாவை புறக்கணித்த போது நிச்சயமாக அப்போதுதான் அவர்கள் இயேசுவை இரட்சகர் அல்ல என்று புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இங்கே வேதம் என்ன கூறுகிறது என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். அவர் சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, மேசியா பிரபு. சிந்தித்து பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு நெருக்கமாக நிறைவேறுகிறது என்று. இது உங்களுக்குள்ளாக ஆழமாய் பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது தீர்க்க தரிசனமானது சரியான அந்த தேதியின்படியாக, சரியாக அந்த நேரத்தின்படியாக, சரியாக அது கூறியுள்ளபடியாகவே நிறைவுக்கு வந்ததென்றால் இந்த 7ம் இந்த விடப்பட்ட 7வது வாரமும் 7 வருஷங்கள் 7 நாட்கள் 7 வருஷங்கள் சரியாக அப்படியே வேற வார்த்தைகளின்படியாகவே நிறைவேறுதலுக்குள் வரும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் சங்கரிக்கப்பட்டார், மேசியா. தேவன் யூதர்களோடு இடைப்படுவதை நிறுத்திவிட்டார். அதை தாண்டி அவர்கள் எங்கேயும் போகவில்லை. ரோம சாம்ராஜ்யத்தினால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பின்னர் என்னுடைய வரைபடத்தை சற்று கவனிப்பீர்களானால் நீங்கள் இதை இப்பொழுது புரிந்து கொண்டு அதை வரைந்து கொள்ளலாம். நான் சிலுவை எங்கே வரைந்திருக்கிறேன் என்பதை கவனித்தீர்களா? அங்கேதான் அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் காலமோ அதன் பேரில் சிறிது நீடிக்கப்பட்டது. பாருங்கள், ஏன்? 30, 40, 50, 60, 70.
40 years later, Titus, the Roman general,
40 வருடங்களுக்கு பின்னர் ரோம சேனாதிபதியாகிய தீத்துராயன் இஸ்ரவேலையும் எருசலேமையும் அழித்து ஜனங்களை உலகம் முழுவதுமாக சிதறடித்தான். நீங்கள் பாருங்கள், தீத்துராயன் 40 வருடங்கள் கழித்து. எனவே உண்மையாகவே முடிவு மட்டுமாக யூதர்களின் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களோடு இடைபடவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கும் வரைக்கும் தேவன் அவர்களோடு இடைப்பட்டார். அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவருடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூறினார்கள். அது அன்று முதல் இருந்து வருகிறது. ஆனால் அவர்கள் சிதறடிக்கப்படுவதற்கு முன்னர் கவனியுங்கள் ஓ சகோதரனே, அவர்கள் உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்படுவதற்கு முன்பாக ஆலயத்தை உடைத்து அவர்களை உலகம் முழுவதுமாக சிதறடிக்க தேவன் 40 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். ஆனால் தேவன் அதற்கு மேல் அவர்களோடு இடைபடுவதை விட்டுவிட்டார். தேவன் அதற்கு மேல் அவர்களோடு இடைபடுவதை விட்டுவிட்டார். அவர் புறஜாதிகளோடு இடைபட சென்றார். நீங்கள் அதை அறிவீர்கள். இப்பொழுது புரிகின்றதா? இங்கேதான் நம்முடைய சபை காலங்கள், புறஜாதியாரின் காலம் துவங்குகிறது. தேவன் யூதர்களை விட்டு விலகிவிட்டார். இப்பொழுது என்னுடைய மிஷினரி சகோதரனே, அது யூதர்களுக்கானது. இங்கே எங்கோ இருக்கின்ற விலையேற பெற்ற அருமையான சகோதரனே, இந்த இடத்தில் தானே நீங்கள் அதை பற்றி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், சரியாக அங்கே இருந்து தேவன் இஸ்ரவேலரோடு இடைப்படுவதை விட்டுவிட்டார். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் இஸ்ரவேலோடு ஒரு தேசமாக இடைப்படுகிறார். நாம் யாவரும் அதை அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஒரு தேசமாய் இருக்கிறது. புறஜாதியார்கள் ஒரு ஜனமாய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை புறஜாதிகள் நின்று அவர் வெளியே எடுக்க வேண்டியதாயிருக்கிறது. இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதை பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நாம் ஏற்கனவே புறஜாதியாரின் காலத்தில் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது முதல் சபை காலம் முடிவு மட்டுமாய் 7 சபை காலங்களின் ஊடாக ஆராய்ந்து பார்த்தோம். இப்பொழுது நாம் அதை உடையவளாய் இருக்கிறோம். நாம் அதை முழுவதுமாக அதன் ஊடாக தியானித்தோம். இப்பொழுது நாம் ஒரு ஸ்தானத்துக்கு வந்து அதிலிருந்து நேராக 7 முத்திரை, 7 கலசங்கள், 7 எக்காலங்கள் இவைகளுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடியவளாய் இருக்கிறோம். இவையாவும் ஒன்று கூட்டி ஒரு காட்சியாய் பார்த்தால் எல்லாமும் யூதர்களோடு இடைபடுகின்றதாயும் பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கான தேவனுடைய நியாய தீர்ப்பாகவும் இருக்கிறது. மீந்திருப்பவர்கள் நினைவிருக்கட்டும், இந்த மகத்தான உபத்திரவத்தின் காலத்திலே லட்சக்கணக்கான புறஜாதியார் அதில மரிப்பார்கள். புறக்கணிக்கப்பட்ட மலவாட்டி, ஸ்திரீயின் வித்தின் மீந்திருப்பவர்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இவர்கள் இதனூடாக செல்வார்கள். இந்த 70 வாரங்களை போன்றது அவ்வளவு தெளிவாய் இருக்கிறது. அவர்கள் அதனூடாக போவார்கள். எனவே உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் போய் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், 7 சபை காலங்கள், அவைகளின் ஊடாக நாம் போக வேண்டியதில்லை. ஏனென்றால் அவையாவும் ஒலி நாடாவில் பதிவாகி இருக்கிறது. அவைகள் புத்தக வடிவிலும் எல்லா காரியங்களிலும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சமயத்தில் தானே இவ்வளவு நாட்களாகும், இத்தனை மணி நேரங்களாகும், அல்லது இத்தனை வருஷங்களாகும் என்று தேவன் சொல்லவே இல்லை. அவர் ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் என்று கூறியுள்ளார். வரைக்கும் என்றார். தேவன் புறஜாதியாரோடு இடைப்படுவது நின்று போகும் வரைக்கும் மதில்கள் மீதிக்கப்படும். இப்பொழுது இந்த சபை காலங்களின் ஊடாக பரிசுத்த ஆவியானவரின் உள்ளே வருதல் நமக்கு உண்டா இருந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். அதற்கு பின்னர் தேவன் அந்நாட்களின் துவக்கத்தில் கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்த போது அவர்களிடத்தில் கூற துவங்கினார். புறஜாதியாரின் ஆளுகையின் போது சரியாக என்ன சம்பவிக்கும் என்பதை தேவன் யோவானுக்கு காண்பித்தார். இப்பொழுது பாருங்கள், யூதர்களை போன்று நமக்கு எந்த குறிப்பிட்ட காலவரமும் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு அடையாள கம்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 69 வாரங்களில் என்ன செய்வேன் என்று தேவன் கூறியுள்ளாரோ அந்தபடியே யூதர்களிடத்தில் சரியாக அப்படியே செய்தார். அல்லது 483 வருடங்கள், ஆனால் 69 வாரங்கள். இன்னும் ஒரு வாரம் விடப்பட்டிருக்கிறது. ஒரு வாரம் இன்னும் செல்லும்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எடுத்து இங்கே பாவிக்க கூடாது. ஏனென்றால் இது புறஜாதியார் சபையாய் இருக்கிறது. எத்தனை பேர்களது புரிந்து கொண்டீர்கள்? இப்பொழுது இது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் துவங்கி 3 அதிகாரம் முடிய இது நம்மை லவோதிக்கேயாவுக்கு கொண்டு போகிறது. இது எப்படியாக எல்லாமும் சரியாக அப்படியே சபையாக, சபை உலகமாகவே இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். தேவன் பாவியை அவன் ரட்சிக்கப்பட விரும்பினால் ஒழிய அதில் ஒருபோதும் சேர்த்ததே கிடையாது. ஆனால் சபை உலகமோ எல்லாம் வெண்மையாகவே இருந்தது. அதன் பின்னே வந்தார்கள் நிக்கோலா மதத்தினர். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக ஆக விரும்பினர். உத்தியோகஸ்தர்களை அதன் பின்னே உள்கொண்டு வந்தனர். இது ரோமாபுரியில் நியாசாவில் நடந்தது. அப்பொழுது அங்கே நியாசா ஆலோசனை சங்கம் உண்டாயிருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சபையை ஸ்தாபித்துக் கொண்டு அதன் பின்னரே கிறிஸ்தவர்களை உபத்திரவுபடுத்த துவங்கினர். பின்னர் அடுத்த சபை காலத்தில் சத்தியக்குரிய கிறிஸ்தவமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வழியில் இல்லாமற் போயிற்று. ஆனால் நீங்கள் யாவரும் அறிந்திருக்கின்றபடியாய் நான் போய் வரலாற்றை பார்த்தேன். நியாசா பிதாக்களுக்கு முன்னர் இன்னும் மற்ற சபை வரலாறுகள் என்னால் இன்று அளவுக்கு கிடைத்த எல்லா பழங்கால வரலாற்று குறிப்பு புத்தகங்கள் அனைத்தையும் வாசித்தேன். சபை என்று குறித்து தேவன் பேசிக் கொண்டிருந்ததானது ஸ்தாபிக்கப்பட்ட கத்தோலிக்க சபையும் அல்ல, வேறு எந்த ஸ்தாபனமும் அல்ல என்று அவைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நிரூபித்தன. தேவன் பேசிக் கொண்டிருந்ததான சபையும் அந்த எல்லா மகத்தான காலங்களின் நட்சத்திரங்களும் யார் என்றால், அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆன ஞானஸ்தானத்தையும் வருகின்றதான தேவனுடைய ஆவியையும், அந்நிய பாஷைகளில் பேசுதல், பாஷைகளை வியாக்கியானித்தல், தெய்வீக சுகமளித்தல், அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளை பிரசங்கித்த மனிதர்களாவர். அதைதான் தேவன் ஒதுக்கீடு செய்ததாகும். அவர் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொண்டு, சரி, ஒரு சபையை பற்றின என்னுடைய கருத்து இதுதான், அப்போஸ்தல சபை. இப்பொழுது என்னுடைய கருத்து என்னவென்றால், உத்தியோகஸ்தர்களை கொண்ட ஒரு சபை என்று கூற முடியாது. தேவன் மாறுவதில்லை, அது இன்னமும் பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. நாம் கவனித்து அதை கொண்டு வருகிறோம். பின்னர் நாம் தேவனுடைய குணாதிசயத்தை பார்த்து அவர் என்னவென்று கண்டு அதன் பிறகு அவருடைய வார்த்தைகளை வெளிக்கொண்டு வருகிறோம். அதன் பின்பு அது சரியாக ஒரு புள்ளியும் கூட தவறாது இருக்கிறது என்றும், சரியாக தேதியின்படியாகவும் காலத்தின்படியாகவும் பிசகாமல் தேவன் யோவானின் மூலமாக சம்பவிக்கும் என்று கூறின எல்லா காரியங்களும் புறஜாதியாரின் காலத்தில் சம்பவித்தது என்பதை வரலாறு எடுத்து காட்டுகிறது. இப்போது சந்தேகத்துக்கு ஏதும் இடமே இல்லாமல் நாம் லவோதிக்கேயாவின் காலத்தில் பார்த்தோம். நாம் அதில் இருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் லூத்தரின் காலத்தின் ஊடாக வந்தோம், வெஸ்லி காலத்தின் ஊடாக நாம் வந்தோம். இப்பொழுது நாம் கடைசி காலமாகிய லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு தூதனை உடையதாக இருந்தது என்பதை உணர்ந்து கொண்டோம். நாம் அதை கண்டறிந்தோம். அவருடைய கரத்தில் இருந்த ஏழு நட்சத்திரங்களும் தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற ஏழு ஆவிகளாகும். ஒவ்வொன்றும் ஒரு தூதனை உடையதாக இருந்தது. நாம் அதை தியானித்து வேதத்தின் மூலமாக அந்த தூதனுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும் என்றும், அந்த தூதனுடைய குணாதிசயம் என்னவா இருந்ததென்றும் நாம் கண்டறிந்தோம். அந்த குணாதிசயத்தை கொண்டிருந்த மனிதனை நாம் வரலாற்றிலிருந்து பொறுக்கி எடுத்தோம். பின்னர் அந்த குணாதிசயத்தை உடைய மனிதனை நாம் வரலாற்றில் கண்டதும் அவன்தான சபை காலத்துக்கான தூதன் என்று நாம் வந்து கண்டறிந்தோம். அதற்கு பின்னர் என்ன ஆவி என்றும், அந்த மனிதன் என்ன செய்தான் என்பதையும் நாம் கண்டறிந்தோம். அவன் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பரிசுத்தவான் என்று கண்டறிந்தோம். பரிசுத்த இரேனேசும் மற்ற யாவரும், பரிசுத்த கொலம்பாவும் மற்ற யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். அந்த நேரத்திற்கே அந்த விதமான மனிதனின் மேல் அந்த விதமான ஆவி இருக்க வேண்டும் என்று நாம் வேத வார்த்தைகளின் மூலமாக அதை அறிந்திருக்கிறோம். அங்கே அது இருக்கிறது, எனவே அது தவறாக இருக்க முடியாது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரியாது சகோதரனே, நான் அறிந்திருக்கின்ற எந்த காரியத்தை காட்டிலும் அது எனக்கு அதிகமாக செய்கிறது. பாருங்கள், ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தாமே பேசுகிறதா இருக்கிறது. தேவன் கூறுகின்ற எந்த காரியத்தையாவது நான் கேட்கும் போது நான் ஆமேன், அது உண்மை, அது சரியானது என்று கூறுவேன். தேவன் அந்த விதமாய் கூறியிருக்கிறார், அது அதை செய்தது, சரி, அது அந்த விதமாய் சம்பவிக்கும் என்று தேவன் கூறினார் என்பதை வரலாற்றின் வாயிலாகவும் வேத வார்த்தைகளை கொண்டும் நாம் கண்டறிந்தோம். இந்த சபை காலத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். இந்த சபை காலம் என்ன செய்யும், என்ன சம்பவிக்கும், அந்த சபைக்கு எந்த விதமான தூதன் இருந்தான் என்பவை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு, தியத்தீரா சர்தை சபையின் தூதனுக்கு, இன்னும் மற்ற வித்தியாசமான தூதர்களுக்கு, நாம் வரலாற்றுக்கு உள்ளாக சென்று அந்த சபையின் தூதனை கண்டறிந்து அவன் யார் என்றும் கண்டறிந்தோம். ஆக அதன் பிறகு நாம் அதை வரைந்தோம். அதற்கு அடியில் அவர்களுடைய பெயர்களை எழுதினோம். அரோ அவைகள் இருக்கின்றன. பாருங்கள், அது அப்படியே பிசகாமல் இருந்தது என்று நாம் அறிந்தோம். ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு எதிராக தேவன் இருந்தார், எப்பொழுதும் இருந்தார், இருந்து கொண்டும் இருக்கிறார். அவர் அதை கூறியிருக்கிறார், நிக்கோலாய் மதஸ்தர், அதை தான் நான் வெறுக்கிறேன். நிக்கோ என்றால் சரீரமாகி சபையை மேற்கொள்ளுதல் என்ற அர்த்தம். லைட்டி என்றால் சபை, நான் சரீரம் என்ற அர்த்தம். நிக்கோ என்றால் ஜெயித்தல், மேற்கொள்ளுதல் என்ற அர்த்தம். வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு பரிசுத்த மனிதனை உண்டு பண்ணுதல், அடுத்தவனுக்கு மேலாக வேறு யாரோ ஒருவர். நாம் எல்லாரும் பிள்ளைகள். நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் தேவனே. நமக்கு ஒரு பரிசுத்தமானவர் உண்டு, அவர் தேவனே. ஆமென். அவர் நமது மத்தியில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அவர்தான் அந்த பரிசுத்தமான ஒருவர். நமக்கு 69 வாரங்கள் இருக்கிறது என்று வரலாற்றின்படியாகவும் நாள் அட்டவணையின்படியாகவும் தேவனுடைய தீர்க்க தரிசன வருஷத்தின்படியாகவும் யூத காலத்தின் ஊடாகவும் நாம் சரியாக நிச்சயமாக இருக்கிறோம் என்ற அளவிற்கு வந்துவிட்டோம். தீர்க்க தரிசன நாள் அட்டவணையின் வரலாற்றை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வந்து சரியாக அப்படியே அது இருக்கிறது என்று காட்டினோம். புரிகின்றதா? இப்பொழுது நாம் புறஜாதியாரின் சபையை துவக்கத்திலிருந்து கடைசி நாள் வரைக்கும் கொண்டு வந்தோம். நாம் கடைசி நாளில் ஜீவிக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். ஆமென். உங்களுக்கு புரிகின்றதா? அப்படியானால் நாம் இந்த காலத்தின் கடைசியில் இந்த கடைசி நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம்? கவனியுங்கள், நீண்ட காலத்துக்கு முன்பாக இங்கே பின்னாக வரையப்பட்டிருக்கின்ற இந்த கோட்டை நீங்கள் பாருங்கள். அங்கேதான் தேவன் யூதர்களோடு இடைப்பட்டார் அல்லது யூதர்களோடு இடைப்படவே இல்லை. அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வர அது அவருக்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டது. அவர்களை எல்லா தேசங்களுக்கும் இருக்கும்படியான ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு வர அது 40 வருடங்களை எடுத்துக்கொண்டது. புறஜாதியாரின் நேரத்தில் எல்லா இடத்தும் அவருடைய வார்த்தையை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் அவர்களை அந்த நிலைமைக்குள் கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அதை புரிந்து கொண்ட அனைவரும் ஆமேன் என்று சொல்லுங்கள். பாருங்கள், நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்ற நிச்சயத்தை உடையவனாய் இருக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது என்ன சம்பவித்தது? இந்த கடைசி கால சபை காலத்தின் உச்சியில் நோக்கி பாருங்கள். இந்த சிறிய நீடிப்பை பார்த்தீர்களா? புறஜாதியாரின் நாட்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 40 வருடங்களாக யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். மேசியா சங்கரிக்கப்பட்டதிலிருந்து தீத்துராயனால் ஆலயம் அழிக்கப்பட்டு யூதர்கள் சிதறடிக்கப்படும் மட்டும் அதற்கு 40 வருடங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தேவன் எல்லா இடத்தில் உள்ள பார்வையுடைய இருதயங்களையும் கடினப்படுத்தி யூதர்களை திருப்பி அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு துரத்துவதற்கு இன்னொரு 40 வருஷங்கள் எடுத்துக் கொண்டார். ஆனால் இன்றைக்கோ அவர்கள் திரும்பி அவர்களுடைய சொந்த நாட்டில் மீண்டும் இருக்கிறார்கள். சபையோ முடிவு காலத்தில் இருக்கிறது. ஆமென். நான் அதை வாசிக்க முயற்சிக்கிறேன், என்னால் முடியாது. கவனியுங்கள், யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிறார்கள், திரும்பி போய்க் கொண்டே இருக்கிறார்கள். உலக யுத்தத்தின் சிதைவு 2 உங்களால் பெற முடிந்தால் வாசியுங்கள். தளபதி ஆலன்பி என்பவர் 1வது உலக யுத்தத்துக்கு பின்னர் எருசலேமின் மேல் பறந்து சென்று அதை கைப்பற்றி எருசலேமை எடுத்துக் கொண்டார். அந்த கிறிஸ்தவ புருஷர்கள் தங்கள் தொப்பிகளை கழற்றி எருசலேமுக்குள் அணிவகுத்து சென்றனர். ஒரு குண்டு வெடியின்றி ஆலன்பியிடம் சரணடைந்தனர். அல்லது அந்த துருக்கியர்கள் ஆலன்பி அவரிடம் சரணடைந்தனர். அது முதற் கொண்டு தேவன் முசோலினி இருதயத்தை, ஹிட்லரின் இருதயத்தை, ஸ்டாலினின் இருதயத்தை, தேசம் முழுவதுமாயுள்ள மனிதர்களின் இருதயங்களை கடினப்படுத்தி யூதர்களை வெறுக்கும்படி செய்தார். அதன் பின்னர் மகத்தான பறவைகள் அங்கே சென்றன. ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அல்லது பான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அல்லது வேற என்னவோ பெயர் சொல்லி அதை அழைப்பார்கள். நான் நினைக்கிறேன் அது லைஃப் மேகசின் என்ற புத்தகத்தில் வெளியானது என்று நான் நினைக்கிறேன். லுக் அல்லது லைஃப் என்று கடைசி 3 அல்லது 4 வருடங்களாக புறஜாதியார் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கையில் 2500 ஆண்டுகளாக தங்கள் நாட்டை விட்டு வெளியே இருந்த யூதர்களை தேவன் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு துரத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது புறஜாதியாரோ கிறிஸ்துவை சபைக்கு புறம்பாக வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தின்படியாய் திருப்பிவிட்டார்கள். அவரால் சபைக்குள்ளாக திருப்பி கூட போக முடியவில்லை. அவருக்கு போவதற்கு இடமே இல்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டார். இது எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கான நேரமாய் இருக்கிறது. இது மட்டுமாக மீட்டுக் கொள்ளப்பட்ட அனைவரும் இங்கே காணப்படுகின்ற இது போன்ற சிறு சிறு புள்ளிகள் இது உயிர் தேர்தலில் உயரே போகும் பரிசுத்தவான்களாகும். பாருங்கள், நாம் எல்லாரும் சரியாக இங்கே ஒன்று கூடி சந்திக்கிறோம். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்று வேதம் கூறுகின்றது. இங்கே இருந்து உள்ளவர்கள் பெந்தகோஸ்து சகோதரனே, எப்படி லவரிக்கே சபையில் எப்படி உங்களால் எல்லா இடத்திலும் அதை பயன்படுத்த முடியும்? அவர்கள் அங்கே உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சபை காலத்திலும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் நாம் எப்பொழுதும் இங்கு இருக்கும் சிறு மீந்திருக்கும் குழு கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருந்து நித்திரை அடைந்தவர்களை முந்திக் கொள்வதில்லை. தேவையக்காலம் முழங்கும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆமேன். அவர்களோடு கூட ஆகாயத்தில் கர்த்தரை நாம் சந்திக்க போவதற்காக நாம் இங்கேதான் இருக்கிறோம். அங்கேதான் காரியம். நாம் எங்கே இருக்கிறோம்? சரியாக இங்கே. மேசியா எந்த இடத்திலே சங்கரிக்கப்பட்டார்? சரியாக வார்த்தை எங்கே சொல்லுகிறதோ அங்கே. இந்த 70வது வாரம் எங்கே துவங்குகின்றது? சரியாக சபையானது சங்கரிக்கப்பட்ட பின்னரே. அப்பொழுது தேவன் யூதர்கள் பக்கம் திரும்புகிறார். சபையானது எடுத்துக்கொண்ட மாத்திரத்தில் சபையானது போகின்றது. அதன் பின்னர் யூதர்கள் உள்ளே வந்து அதை பற்றிக் கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆனால் ஒழுங்கின்படியாய் அடுத்ததாக இருக்கின்ற முதலாவதானது புறஜாதியார் மத்தியில் எழும்பும் ஒரு தேசிய எழுப்புதல் அல்ல. ஒழுங்கின்படி அடுத்ததையா இருக்கின்றது தேவனுடைய ராஜ்யத்தின் வருகையும் கிறிஸ்துவின் வருகையுமே ஆகும். இப்போதே உங்களுக்கு வேண்டுமென்றால் தானியேலுக்கு திரும்பி போய் நாம் 2:34-35 வசனங்களை பார்ப்போம். தானியேல் 2:34-35 வசனங்கள். தானியேலுக்கு அவன் ஜனங்களின் நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் முடிந்தது என்று தரிசனத்தில் கண்டதும் புறஜாதியார் உள்ளே வருகின்றதை அவன் கண்டான். இந்த மகத்தான கல் அல்லது இந்த மகத்தான சொரூபம், தலை பொன்னாகவும் வெள்ளியிலான மார்பும். இப்பொழுது கவனியங்கள், அது கடினமாக கொண்டே போகிறது. பொன்னில் இருந்து வெள்ளி, அடுத்தது வெண்கலத்தினால் ஆன துடைகளும் இரும்பினால் ஆன கால்களும் பாதங்களையும் அவன் தரிசனத்தில் கண்டான். ஆனால் அந்த விரல்களோ 10 விரல்கள் இருந்தது. அவைகள் இரும்பும் களிமண்ணுமாயிருந்தது. களிமண்ணும் இரும்பும் எப்படி ஒன்றாக கலவாது என்று நீங்கள் கண்டது போன்று இந்த ராஜ்யங்கள் ஒன்று இன்னொன்றோடு இணையாது பிரிந்திருக்கும். ஆனால் அவைகளுடைய வித்துக்கள் ஒன்றோடொன்று இணைந்து ஒருவர் இன்னொருவருடைய வல்லமையை உடைப்பார்கள். புரிகின்றதா? இப்பொழுது என்ன சம்பவித்தது? பொன்னினாலான தலையானது அவன் வியாக்கியானித்த போது அது நேபுகாத் நேச்சாராயிருந்தது. இன்னொரு ராஜா வருவான். அவன் உமை காட்டிலும் தரத்தினில் குறைவுள்ளவன். அது மேதிய பெர்சியனான தரியு. புறஜாதியார் ராஜ்யத்தை எடுத்துக் கொள்ளுகின்றனர். மேதிய பெர்சியருக்கு பின் இன்னொருவன் வருகிறான். யாரது? கிரேக்கர்கள். மகா அலெக்சாண்டர் முதலியோர் கிரேக்கர்கள் ராஜ்யத்தை எடுத்துக் கொண்டனர். பின்னர் கிரேக்கரிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டது யார்? ரோமர்கள். அது முதற்கொண்டு புறஜாதியார் உலகத்தை ஆளுகின்றது யார்? ரோமர்கள். ரோமர்கள். இப்போது அது இரும்பாயிருக்கிறது. பின்னர் கவனியங்கள், ரோம் கடைசி வரைக்குமாய் இருக்கின்றது. ஏனென்றால் அது விரல்கள் வரைக்கும் போகின்றது. அவன் களிமண்ணை பார்த்தான். அது ஜனங்களாய் இருக்கிறது. நாம் எதினால் உண்டாக்கப்பட்டோம்? இரும்பும் களிமண்ணும் அந்த ஒவ்வொரு தேசத்திலும் ரோமரின் பலம் இரும்பு ஓடுகின்றது. வானத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொரு தேசத்திலும் ரோமரின் பலம் இருக்கிறது. ஒரு வார்த்தை கூறுவதன் மூலமாக ஒரு யுத்தத்தை துவக்கவோ அல்லது முடிக்கவோ கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறான். அதுதான் போப்பானவர். எந்த கத்தோலிக்கனும் ஆயுதம் எடுக்க கூடாது என்று அவர் கூறினால் என்னவாகும்? அது காரியத்தை தீர்த்துவிடும். சகோதரனே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள். கிறிஸ்தவ வார்க்கத்தின் பெரும்பாலான பகுதி கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள். புரிகின்றதா? சரி, அவர் ஒரு வார்த்தை கூறட்டும். அதுதானது. இங்கே அவர்கள் கூறினது போன்று யார்? நாம் அதை குறித்து பின்னர் பார்க்கலாம். மிருகத்தோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார்? அவனை போன்று யார் பேச முடியும்? அதை யார் செய்ய முடியும்? அப்படியானால் நாம் அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவோமாக. அதை போன்ற ஒரு சொரூபத்தை உண்டாக்கு. அதுதான் சபைகளின் ஐக்கியமாகும். ஸ்தாபனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஐக்கியமாக்கினார்கள். அதை அவர்கள் ஏற்கனவே செய்து விட்டார்கள். ஓ, நாம் முடிவில் இருக்கிறோம் நண்பனே. இனி இருப்பதெல்லாம் அவ்வளவுதான். நாம் இங்கே முடிவில் இருக்கிறோம். புரிகின்றதா? நாம் மிருகத்துக்கு ஏதோ ஒரு சொரூபத்தை உண்டாக்குவோமாக. அதை போன்ற ஏதோ காரியம், ஏதோ காரியத்தை போன்றே இருப்பதுதான் ஒரு சொரூபமாகும். புரிகின்றதா? இப்பொழுது நாம் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தின் கடைசியில் இங்கே உள்ளே கவனியுங்கள். இப்பொழுது தானியேல் 2:34-35 வசனத்தில் இந்த சொரூபத்தை அவன் மகத்தான சிரத்தையுடன் கவனித்தான். கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து வெட்டப்படும் வரைக்குமாய் அவன் அதை கவனித்தான். அது உருண்டு கீழே வந்து அந்த சொரூபத்தின் பாதங்களை தாக்கி அப்படியே அதை உடைத்து போட்டு அந்த கல்லானது இப்போது சொரூபத்தின் தலையில் தாக்கவில்லை, அதனுடைய பாதங்களில் தாக்கியது. அதுதான் கடைசி நேரம். அந்த 10 விரல்கள் சரியாக எங்கே நீங்கள் கவனித்தீர்களா? முந்தின அமெரிக்க ஜனாதிபதியாகிய திருவாளர் ஐசன்ஹவர் ஜனாதிபதியாக பதவி முடிந்து வெளியே போவதற்கு முன்பாக. அப்படிப்பட்ட ஜனாதிபதியை இனிமேல் நாம் காண முடியுமா என்று சந்தேகிக்கிறேன். ஜனங்கள் விழிப்படையும்படியாய் அதை எடுத்து காட்டுகிறேன். ருஷிய ஜனாதிபதியுடன் அவர் கடைசியாக சந்தித்து பேசின போது அங்கே ஐந்து கிழக்கத்திய கம்யூனிஸ்ட் நாடுகளும் ஐந்து மேற்கத்திய நாடுகளும் பிரதிநிதித்துவமாய் சந்தித்தனர். கிழக்கத்திய நாடுகளின் தலைவராக திருவாளர் குருஷேவ் இருந்தார். மேற்கத்திய நாடுகளின் தலைவராக திருவாளர் ஐசன்ஹவர் இருந்தார். எனக்கு இண்டிபெண்டமாக கூறப்பட்டு நான் அறிந்தது, ருஷ்ய பாஷையில் குருஷேவ் என்பதற்கு களிமண் என்று அர்த்தம், ஐசன்ஹவர் என்பதற்கு ஆங்கிலத்தில் இரும்பு என்று அர்த்தமாம். ஆரோக்கியிருக்கிறது, உங்களுடைய இரும்பும் களிமண்ணும் அவை ஒன்றோடொன்று சேராது. குருஷேவ் தன்னுடைய பாதரட்சியை கயிற்றி மேஜை மட்டுமே மேலெல்லாம் அடித்தானாம். அது கலக்காது. இந்த சாம்ராஜ்யங்களின் நாட்களில் தான் கைகளால் பெயர்க்கப்படாத மலையிலிருந்து வெட்டப்பட்ட அந்த பாறை கல்லானது அந்த சொரூபத்தின் பாதங்களை தாக்கியது. இப்பொழுது ஒரு மலையிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கல் மலையாக இருந்திருக்க வேண்டும். கண்மலையிலிருந்து அது வெட்டப்பட்டது. இப்போது நீங்கள் கவனித்தீர்களா? இப்பொழுது உலகத்தில் உள்ள சகோதர ஊழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நான் அறிந்திருக்கிறபடி எழுதப்பட்ட முதலாவது வேதாகமும் தேவன் அதை வானத்தில் எழுதினார். ஏனென்றால் அவர்கள் மேல் நோக்கி பார்த்து அங்கே பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் அவர்களுக்கு மேலாக இருக்கிறார் என்று அவர்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த வானராசிகளை கவனிப்பீர்களானால் இப்பொழுது ஜனங்களில் ஒருவரும் போக வேண்டாம், இந்த வேதாகமத்தோடு இங்கேயே நீங்கள் இருங்கள். புரிகின்றதா? எனக்கு தெரிந்துள்ளபடி இந்த வானராசிகளில் முதலாவதாக துவங்குகிறது கன்னிராசியாகும். ராசிகளில் கடைசியானது சிம்ம ராசியாகும். அதாவது கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையானது ஒரு கன்னிகையின் மூலமாகவும் இரண்டாவது வருகையானது யூதா கோத்திரத்து சிங்கமாயும் இருக்கும் என்பதே ஆகும். அதற்கு பிறகு நமக்கு கடகராசி புற்றுநோய் காலம் வானராசிகளின் ஊடாக வருகிறது. இப்பொழுது இன்னொரு வேடாகவும் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது இன்னொன்று பொருத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம். அது பிரமிட் கூர்நுனி கோபுரமே ஆகும். கூர்நுனி கோபுரத்தில் அது எந்த விதமாக துவங்கினது நீங்கள் அதை கவனித்தீர்களா? ஒரு மலையை போன்று அதன் அடிபாகம் அகன்றும் ஆறைகளை கொண்டு உண்டாக்கப்பட்டதுமாயிருக்கும். அப்படியே குறுகிக் கொண்டு உச்சி வரை போகின்றது. ஆனால் அங்கே எகிப்தில் இருக்கின்ற அந்த மகத்தான கூர்நுனி கோபுரத்துக்கு தலைக்கல்லே பொருத்தப்படவில்லை. உங்களிடத்தில் டாலர் நோட்டு இருந்தால் அதை எடுத்து பாருங்கள். இங்கே ஒரு பக்கத்தில் நீங்கள் அந்த அமெரிக்க முத்திரையை காண்பீர்கள். அடுத்த பக்கத்தின் அடியில் அங்கே ஒரு கூர்நுனி கோபுரம் இருக்கும். அந்த கூர்நுனி கோபுரத்துக்கு உச்சியில் தலைக்கல், ஆனால் அது ஒரு பெரிய மகத்தான கண். அந்த கூர்நுனி கோபுரத்துக்கு அடியில் மகத்தான முத்திரை என்று எழுதப்பட்டிருக்கும். ஏன் அந்த அமெரிக்க கழுகு அந்த மகத்தான முத்திரையா இருக்கக்கூடாது? அது ஒரு தேவனுடைய முத்திரையா இருக்கிறது. நாம் ஒரு பாட்டை வழக்கமாக பாடுவதுண்டு, ஆத்மாவின் தங்குமிடத்திற்கு போகும் பாதை நடுக அங்கே ஒரு கண் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றது, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் இந்த மகத்தான கண் விழிப்பாய் இருக்கிறது, அங்கே ஒரு கண் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது சரியே, நினைவிருக்கட்டும். நமக்கு வழக்கமாக ஒரு சிறிய யூபிலி இருக்கும். அப்போது நாம் நீங்கள் திருடி ஏமாற்றி பொய் சொல்லி சபையில நீங்கள் சாட்சி கூறினால் அங்கே ஒரு கண் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுவோம். இப்பொழுது மகத்தான முத்திரை. இப்பொழுது அந்த கூர்நுனி கோபுரத்தின் அளவிடுதலை பற்றி எனக்கு அது விளங்குவதில்லை, நமக்கு தெரியும். வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சில போதனைகளில் நான் சமீபத்தில் ஜனநிலத்தில் கூறிக்கொண்டிருந்தேன், ஆனால் அவை எல்லாம் ஒன்றாய் கூடி சேர்ந்து அவைகள் சரியாய் போய்கொண்டிருக்கிறதை உங்களால் காண முடியும். இப்பொழுது கூர்நுனி கோபுரம் துவங்கிவிட்டது, அடியில் அகன்றதாய் ஆரம்பித்து சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. அது அப்படி உச்சிக்கு வரும்போது அது ஒரு புனல் வடிவிற்குள் அதிகமாக வர துவங்குகிறது. இப்பொழுது அப்படியே அதன் உச்சி மட்டுமாக போய் அவர்கள் அதை முடிக்கவே இல்லை என்று கண்டறிந்தோம். ஏன் 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 என்று நானே வியக்கின்றேன். காரணம் என்னவென்றால் தலைக்கல் புறக்கணிக்கப்பட்டது என்று வேதம் கூறுகின்றது. அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்பொழுது சபை காலத்தை கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள், இதை தவறவிடாதீர்கள். லூத்தரின் சீர்திருத்த காலம் முதற்கொண்டு சபை காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை பின்னான காலங்களில் அஸ்திவாரக்கல் போடப்பட்டது. அதுதான் அப்போஸ்தலர்களின் உபதேசம். ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு காலமானது போய்கொண்டிருக்கையில் சபையானது போக போக சிறுபான்மையாய் எல்லா நேரத்திலும் ஆகிக் கொண்டு போகிறதை நாம் கண்டறிந்தோம். அண்டவிடமாகவே அது போய்கொண்டு இருந்தது. லூத்தர் நீதிமான் ஆகுதலை பிரசங்கித்தான். அதற்கு பின்னர் கிறிஸ்தவர் என்று அறிக்கை செய்தாலே போதும், அவ்வளவுதான், உங்களை மரணத்துக்குள் ஆக்குவார்கள். இரத்த சாட்சிகளின் நாட்கள், இரத்த சாட்சிகள். இப்பொழுது வெஸ்லியின் நாட்களில் நீங்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் அது புதிய மெத்தடிஸ்ட். அப்பொழுது உங்களை ஒரு பரிசுத்த உருளை என்பார்கள் என்று நாம் கண்டறிந்தோம். இங்கே வெஸ்லியும் ஆஸ்பரியும் அமெரிக்காவில் கூட்டங்கள் நடத்தின போது ஜனங்கள் கூட்டங்களுக்கு வந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை வாசித்து அறிந்து கொண்டோம். அவர்கள் கூட்டங்களை பள்ளிக்கூட வீடுகளில் நடத்த வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் இங்கே இருந்த சபைகள் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் முடிவிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகின்ற நிலைமைக்கு வந்து அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு அவர்கள் தரையிலே விழுந்து அவர்கள் மேல் தண்ணீர் தெளித்து காற்று விசிறி அவர்கள் மயக்கமுற்றார்கள் போலும் என்று கருதினர். என்னுடைய 50 வருடங்களில் நான் நேரடியாக அவருடைய கூட்டங்களில் இருந்தேன். அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவிடமாய் விழுகின்றதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களுடைய முகத்தில் தண்ணீர் தெளிப்பது முதலானவைகளை அந்த பழைய சுதந்திர மெத்தடிஸ்டுகள் அநேக வருடங்களுக்கு முன்னர் செய்தனர். அது ஒரு உபத்திரவமாய் இருந்தது. இப்பொழுது வெஸ்லியின் காலம் முடிந்த பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு பெந்தேகோஸ்து காலமானது உள்ளே வந்தது. பாருங்கள், எல்லா நேரத்திலும் நீங்கள் ஒரு வடிவிற்கு கொண்டு வரப்படுகிறீர்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், தலைக்கல்லானது இன்னும் அதன் மேல் இல்லை. ஏன் தலைக்கல்லை பொருத்தும் அளவிற்கு அவர்கள் சபையை சரியாக அப்படியே ஒரு வடிவத்திற்கு அல்லது பூர்ணனி கோபுர வடிவிற்கு உருவாக்கினார்கள். ஆனால் தலைக்கல்லோ வரவே இல்லை. ஓஹோ, நான் என்ன கூறு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இல்லையா? இப்பொழுது ஊழியமானதில் உத்தர துவங்கி பெந்தேகோஸ்தின் முடிவு மட்டுமாக அது சிறுபான்மையோரிலே இங்கே இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் இந்த காலத்திலும் அங்கே இருக்கின்ற அந்த நாள் அட்டவணையிலும் வரைபடத்திலும் வெளிச்சமானது இல்லாதது போன்றிருக்கிறது. அது பெந்தேகோஸ்து காலமாய் இருக்கிறது. பெந்தேகோஸ்துக்கள் பெந்தேகோஸ்து ஸ்தாபனங்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் சரியாக அப்படியே லவோதிக்கேயாவை போன்றே செய்தனர். அவர்கள் எல்லாரும் லவோதிக்கேயர்கள். அவர்கள் நிக்கோலா மதஸ்தரை போன்று ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். ஆனால் உலகம் முழுவதுமாக உள்ள உண்மையான சபையானது ஒரு ஸ்தானத்துக்கு உருவாகி அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை போன்றே சரியாக அப்படியே உள்ளதான ஒரு ஊழியத்திற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களிடம் இருக்கிறது என்ன? அவர்கள் அந்த காரியத்தை நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த காரியம் என்ன? எதனால் பெயர்க்கப்படாத, கைகளால் பெயர்க்கப்படாத, மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பூர்ணனி கோபுரத்தின் கல். தேவன் அதை அனுப்பினார். உங்களுக்கு அது புரிகின்றதா? புறக்கணிக்கப்பட்ட ஒன்று, புறக்கணிக்கப்பட்ட கல்லானது தலைக்கல்லாக இருக்கிறது. அது தலையாய் இருக்கிறது, மூடும் கல்லாய் இருக்கிறது. புறஜாதியாரின் காலத்தின் ஊடாக அவர்கள் புறக்கணித்ததான அதே கல் தான் கிறிஸ்துவாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் ஒன்றும் வெட்டப்பட்டு இங்கே ஒரு பிரதி குருவாகவோ அல்லது தேவகுமாரனாகவோ அல்லது சபையில் ஏதோ ஒரு மகத்தான பிரமுகராகவோ அல்ல. அவர் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். அந்த கூர்ணனி கோபுரத்தின் மூடி கிறிஸ்துவின் வருகையாயிருக்கும். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? ஆமென். இப்பொழுது அவர்கள் சரியான பக்குவத்தில் இருக்கின்றபடியால் கூர்ணனி கோபுரத்தை போன்று எங்கே நான் இதை உரு அமைத்தேன் என்று பாருங்கள். பரிசுத்தவான்களின் உயிர் தேவையில்லா மகிமைக்குள் பவனி செலுதலை உண்டாக்குகிறது. இப்பொழுது அது உங்களுக்கு புரிகின்றதா? கிறிஸ்துவாகிய தலைக்கல், புறக்கணிக்கப்பட்ட கல், எல்லாவற்றையும் காணுகின்ற கண் சரியாக அப்படியே வேதம் கூறினபடியாகவே வருகிறது. மலையிலிருந்து ஒரு கல், அந்த கல் கைகளினால் பெயர்க்கப்படாதது. வரும் வரைக்குமாய் தானியேல் இந்த புறஜாதியாரின் காலத்தை கவனித்துக் கொண்டிருந்ததாக கூறினார். அவர்கள் ஒரு தலைக்கல்லை அந்த கூர்ணனி கோபுரத்தின் மேல் பொருத்தவே இல்லை. அது மனிதனுடைய கைகளினால் வெட்டப்படவில்லை. அந்த கல்லை வெட்டி எடுத்தது தேவனுடைய கரமாயிருக்கிறது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அது என்ன செய்தது? அது சரியாக அந்த சொரூபத்தின் பாதத்தை தாக்கி அதை துண்டு துண்டாக உடைத்து அதை தூசியாக ஆக்கி போட்டது. ஹல்லேலூயா! அந்த கல்லானது வந்து கொண்டிருந்ததால் அந்த நேரத்தில் என்ன சம்பவித்தது? எடுத்துக்கொள்ளப்படுதலில் சபையானது உயரே மகிமைக்குள்ளாக சென்றது. ஏனென்றால் அது புறஜாதியாரின் யுகத்தை முடித்தது. தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். அந்த கல் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த சபைக்கு சில ஜனங்கள் வழக்கமாக வருவதுண்டு. ஒரு சிறு மனிதனும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஒரு வேதாகமத்தை எடுத்து அங்கு எங்கோ அதை கீழே வைத்துவிட்டு அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஓ, பாபிலோனில் உருண்டு கொண்டிருந்த அந்த கல்லை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். பாபிலோனில் உருண்டு கொண்டிருக்கிற அந்த கல் சுற்றுமுற்றும் போய் அதை தேடு. புரிகின்றதா? பாபிலோனுக்குள்ளாய் உருண்டு கொண்டிருக்கின்ற அந்த கல், அதை எதிர்நோக்கி கொண்டிருங்கள். அதோ அவர் இருக்கிறார். கிறிஸ்துவே அந்த கல்லாயிருக்கிறார். அவர் ஒன்று மனிதனால் பிறந்தவர் அல்ல, அவர் தேவனாலே பிறந்தவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்ததான ஒரு சபைக்காக அவர் வருகிறார். ஏனென்றால் ஒரு காந்தத்தை போன்று அந்த தலைக்கல்லின் சத்துவமானது சபையின் ஊடாக முழுவதுமாக பாய்கிறது. அந்த தொழிற்சாலையில் அதை கவனித்துக் கொண்டிருந்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அங்கே எல்லா விதமான இரும்பு சாமான்களுக்கும் உரு அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே விழுந்து கிடந்த இரும்பு சீவல்களையும் அவர்கள் பெருக்கி எடுத்தார்கள். அந்த மகத்தான காந்தக்கல் வந்து அவை எல்லாவற்றையும் உயரே பொறுக்கிக் கொண்டது. ஏனென்றால் காந்த சக்தியினால் அவைகள் இழுக்கப்பட்டு விட்டது. நாம் அந்த தலைக்கல்லிடத்தில் காந்தமாகிவிட வேண்டும். அந்த தலைக்கல் கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியே. நாம் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியின் காந்த சக்தியை உடையவர்களாயிருக்கிறோம். அந்த கல்லான சுரூபத்தை தாக்கும் போது சபையானது அதன் அண்டையில் ஓடி போய் மீண்டுமாய் மகிமைக்குள்ளாக சென்றுவிடும். பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளுதலின் போது அந்த நாளுக்காக அவள் போகையில் அவளும் எடுத்துக் கொள்ளப்படுவாள். இப்பொழுது இங்கே பாருங்கள், யூதர்கள் 40 வருடங்களாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டு அவர்கள் வெளியே ஓடுவதற்கும் அதே அளவான நேரம்தான் அவர்களுக்கானது. அவர்கள் திரும்பி வந்து இன்னொரு தேவாலயத்தை திருப்பி கட்ட அவர்களுக்கு சுமார் 40 வருடங்கள் ஆனது. பார்த்தீர்களா, நாம் சரியாக பாதையின் முடிவிலே இருக்கிறோம். சரி, ஒருவேளை புறஜாதியார், இப்பொழுது நாம் சபையையும் கல்லின் வருகையும் பார்த்தோம். நாம் கடைசி காலத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அதன் ஊடாக சென்றோம். இப்பொழுது அதை காண்கிறோம். அதை குறித்ததானவைகளை நான் இங்கே கொஞ்சம் எழுதி வைத்திருக்கிறேன் என நம்புகிறேன். ஒரு நிமிஷம் அதை நாம் பார்ப்போம். வரப்போகிற பிரபு அது அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறது. அவன் யூதர்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்வார். தானியேல் 9:27. வாரத்தின் மத்தியில் 3.5 வருடங்கள் மிருகமானது அவளுடைய உடன்படிக்கையை செய்வாள். அதை நான் சற்று கழித்து பார்க்க விரும்புகிறேன். அந்த உடன்படிக்கை சரியாக இப்பொழுதே அங்கிருந்து நான் துவங்க விரும்புகிறேன். இந்த ஒவ்வொரு புறஜாதியாரின் காலமும் ஏதும் பிழையின்றி அதனுடைய தூதனை குறித்தும் செய்தியை குறித்தும் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்தும் நிரூபிக்கப்பட்டது. இந்த சபை காலமானது இங்கே ஒரு மகிமையுள்ள காலமாயிருந்தது. அடுத்த சபை காலமானது நிக்கொல்லை மதஸ்தர் என்று அழைக்கப்படுகிற ஒரு போதகமாக அல்லது ஏதோ காரியமாக இருக்கும் என்று கூறப்பட்டது. பின்னர் அது வந்தது. அடுத்த காரியம் அது உபதேசமாய் வந்தது. அதன் பின்னர் அது நிக்கொல்லை மதஸ்தரின் சபையாக வந்து பரிசுத்தவான்களை துன்புறுத்தியது. எல்லா காரியங்களும் சரியாக ஆண்டவிடமாகவே நடந்தது. இப்பொழுது நாம் அடுத்த ஒன்றுக்கு வருகிறோம். ஒரு சிறு வெளிச்சம் துவங்குகிறது. உனக்கு சிறிது பலன் இருக்கிறது. நீ ஒரு நாமத்தை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறாய். ஆனால் நீ மறுத்து போயிருக்கிறாய். உன்னிடத்தில் உள்ளதை நீ பலப்படுத்திக் கொள். இல்லையே, நான் வந்து வழக்கு தண்டை நீக்கிவிடுவேன் என்றார். இதற்கு பிறகு இந்த காலத்தோடு வெஸ்லி வந்தார். நாம் சரியாக அப்படியே வெஸ்லியின் காலம் என்னவென்று பார்த்தோம். அது என்னவென்று அழைக்கப்பட்டது? பிலதெல்பியா. அன்பின் காலம் என்று அழைக்கப்படுமானால் அதை போன்றது ஒரு காலம் இல்லை. பிலதெல்பியா காலம் அது சரியாக ஜான் வெஸ்லியின் நேரத்தில் இருந்தது. அவன் வெளியே சென்ற போது உள்ளே வந்தது பெண்டேகோஸ்தே. அதுதான் வெறுவெறுப்பாக இருந்தது. பின்னர் நாம் திரும்பி சென்று கடைசியில் பெண்டேகோஸ்துகளுக்கு எந்த விதமான செய்தி வரும் என்று நாம் கண்டறிந்தோம். ஒவ்வொருவரும் அந்தந்த காலத்தின் இறுதியில் வந்தனர். பரிசுத்த பவுல் இறுதியில் வந்தார். மற்ற யாவரும் இறுதியில் வந்தனர். பரிசுத்த இரேனியஸ் மற்ற யாவர்களும் இறுதியில் தான் வந்தனர். ஒருவருடைய காலமானது அடுத்தவனுடைய காலத்துக்கு மேல் ஒன்றின் மேல் ஒன்றாக கொண்டு போகப்பட்டது. அவன் அதை எடுத்துக்கொண்டு அடுத்த காலத்துக்குள்ளாக அதனோடு தொடர்ந்து சென்றது. புரிகின்றதா? அங்கே நமக்கு ஒன்று இருந்தது போன்று இந்த காலத்தில் அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம். நமக்கு ஒரு நட்சத்திர செய்தியாளன் உண்டு. நமக்கு ஒரு நபர் உண்டு. காலத்துக்கு போய்கொண்டிருக்கிற செய்தி நம்மிடத்தில் உண்டு. அதை புறக்கணிக்க நம்மிடத்தில் ஒரு ஜனமும் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள நம்மிடத்தில் ஒரு ஜனமும் உண்டு. இந்த காலத்தின் செய்தியாளன் எலியாவின் வல்லமையோடு வர வேண்டியவனாயிருக்கிறான். அது சரியே. அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்ப வேண்டியவனாயிருக்கிறான். பெண்டேகோஸ்தின் மீந்திருப்பவர்கள் விடப்பட்டிருக்கிறவர்களை உண்மையான அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்புவான். இப்பொழுது உண்மையான அப்போஸ்தல விசுவாசமானது நீங்கள் அந்த நடவடிக்கைகளின் புத்தகத்திலே வாசிப்பீர்களானால் எந்த ஒரு சமயத்திலும் ஒரு நபராவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒரு முறை கூட ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதாக உங்களால் காண முடியாது. ஒருவர் கூட தெளிக்கப்பட்டதாயும் உங்களால் காண முடியாது. இன்றைக்கு நம்மிடையே இருக்கின்றது போன்றதான காரியங்கள் பெண்டேகோஸ்தே என்று அழைக்கப்படுகின்றது. அப்பொழுது இருந்ததே இல்லை. அங்கே அப்படியாய் சம்பவித்ததே கிடையாது. அவர்களுக்கு உண்மையான தத்துரூபமான காரியங்கள் சம்பவித்தது. தேவனுடைய ஆவி அவர்கள் மத்தியில் இருந்தது. தேவகுமாரன் அவர்களோடு இருந்து நிச்சயமான கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். வர வேண்டியதான இந்த நபர் சரியாக கூறினால் வர வேண்டியதான செய்தி எலியாவை போன்றிருக்க வேண்டும். எலியா 3 முறைகள் வர வேண்டும். யோவான் ஸ்நானகன் தான் என்ற ஆள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் கவனித்து பார்த்தால் யோவான் தான் மல்கியா மூன்றின் தூதன், மல்கியா நான்கின்படி அல்ல என்று இயேசுவானவர் கூறினார். இதோ என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன். மத்தேயு 11 ஆறு நினைக்கிறேன். நீங்கள் மத்தேயு 11 அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீர்களானால் நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் மத்தியில் ஒரு எலியாவின் ஆவி வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த நாட்களில் செய்தது போன்றே அவன் அதே கிரியை செய்ய வேண்டியவனாயிருந்தான். அவனுடைய குணாதிசயமும் அதே போன்றே இருக்கும். சபையினுடைய குணாதிசயமும் அதே மாதிரியாக இருக்கும். அந்த நபருடைய குணாதிசயமும் சரியாக அதே போன்றே இருக்கும். போய்கொண்டிருக்கும் அந்த செய்தியினால் அவன் ஜனங்களால் வெறுக்கப்படுவான். அவன் ஸ்திரீகளை வெறுப்பான். அலங்கரித்துக் கொள்பவர்களை எப்படி இருந்தாலும் கெட்ட ஸ்திரீகளை வெறுப்பான். மனாந்திரத்தை விரும்புகிறனாய் இருப்பான். திடமனம் இல்லாதவனாய் எல்லா நேரத்திலும் எலியாவை போன்றும் யோவானை போன்றும் நிலைவேறாகி விடுவான். இவைகளெல்லாம் நிறைவேறுதலுக்குள்ளாக வந்ததை நாம் கண்டோம். நாம் செய்தியை பெற்றுவிட்டோம் என்றால் கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். நீங்கள் இந்த ஸ்தாபனங்கள் எதையாவது ஒன்றை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும், அல்லது உங்களால் அவைகளுக்குள்ளாய் போக முடியாது. எனவே அவர் புறம்பாக எரியப்பட்டார். புரிகின்றதா? கிறிஸ்துவால் அவர்கள் மத்தியில் கிரியை செய்ய முடியும். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? ஒரு கிறிஸ்தவன். நீங்கள் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள். நான் எதையும் சார்ந்தவன் அல்ல. எங்களால் உபயோகிக்க முடியாது. பாருங்கள், அவர் புறக்கணிக்கப்பட்டார். சரியே, பாருங்கள், புறக்கணிக்கப்பட்டார். எலியாவும் அப்படியேதான் புறக்கணிக்கப்பட்டான். யோவானும் அவ்வாறே புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் என்ன, அது அவர்களை புண்படுத்தியதா? அவர்களுடைய செய்தியை அது புண்படுத்தியதா? ஓ வணங்கா கடுத்துள்ளவர்களே என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களதை அவர்கள் மேல் ஊற்றினார்கள். அவர்கள் இப்படியும் அப்படியுமா எதையும் கூறவில்லை. அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருந்தனர். தேவனுடைய செய்தி தொடர்ந்து போகும். யார் என்ன கூறினாலும் கவலை இல்லாமல் முடிவு மட்டுமாய் போகும். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பூரணமாய் சொரியும் மட்டுமாய் போகும். நாம் முடிவில் இருக்கிறோம். இப்பொழுது அந்த 40 வருடங்கள் திரும்பி வருகிறது. அதில் நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் உலக மகா யுத்தம் முதற்கொண்டு யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் அவருடைய சொந்த நாட்டில் இருக்க மாட்டாய். தேவன் அவர்களோடு இடைபெற மாட்டார். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? யூதர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது, மற்ற தேசங்களில் இருந்து யூதர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது, அதை குறித்து ஒரு சிற்றுரையை லுக் என்னும் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. ஏதோ மனசம்பந்தமான பத்திரிகை ஒன்றில் வெளியானது. வெட்டி கொண்டு வந்த துணிக்கையை நான் வாசித்தேன். அந்த யூதர்களை கொண்டு வரும்படியாய் ஆகாய விமானங்கள் அங்கே ஈரான் நாட்டிற்கு சென்றன. அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. இப்பொழுது அவர்கள் உண்மையான யூதர்கள், ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காத யூதர்கள். இப்பொழுது சகோதரனே, அங்கேதான் இருக்கிறார்கள் உங்களுடைய 144,000 பேர்கள். நான் வெளிப்படுத்தல் 11 போகும் போது அவைகளை காண்பீர்கள். அவர் சொன்னார், அங்கே தேவனுடைய 12 கோத்திரங்களும், ஆசேரின் 12 கோத்திரங்களும், ரூபனின் 12 கோத்திரங்களும், 12 கோத்திரங்களும் இருக்கின்றன என்று. அவர்கள் எல்லாருமா எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்? சீனாய் மலையின் மேல். யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த உண்மையான யூதர்கள். வால் தெருவில் உள்ள மாறுபாடான யூதர்கள் அல்ல. இல்லை ஐயா, அவர்கள் உண்மையான யூதர்களாய் இருந்தார்கள். இந்த வயதான ரபியும் அந்த யூதர்களும் அங்கே நின்று கொண்டு அந்த ஆகாய விமானங்கள் வந்து இறங்குவதை கண்டபோது, அந்த யூதர்கள், நீங்கள் அது பத்திரிகையில் வாசித்திருப்பீர்கள், மரத்தினாலான கலப்பையை கொண்டு அவர்கள் அப்பொழுதும் உழுது கொண்டிருந்தார்கள். விமானம் வந்து இறங்கினதை கண்டதும் அவர்கள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்கள் அதை சுற்றி போகவில்லை. அந்த வயதான ரவி அங்கே வெளியே வந்து நின்று, நாம் நம்முடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி போகையில் கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகப்படுவோம் என்று நம்முடைய தீர்க்கதரிசி கூறினது நினைவிருக்கின்றதா என்று கூறினார். தேசங்கள் உழைகின்றன. இஸ்ரவேல் விடுத்தெடுகிறார். இவை தீர்க்கதரிசிகள் முன் கூறின அடையாளங்களாகும். அவர்களுக்கான அந்த 7வது வாரத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். சகோதரன் பெத்ரோஸ் சிறிய புதிய ஏற்பாடுகளை அங்கே அனுப்பி அவர்களதை வாசித்துக் கொண்டிருக்கையில் நான் அங்கே நின்று கொண்டு எனக்கு நானே சிந்தித்தேன், சரி, இவர் மேசியாவாய் இருந்தால் தீர்க்கதரிசியின் அடையாளத்தை இவர் செய்ய நாங்கள் காணட்டும். அவர் மரிக்கவில்லை என்றால் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று கூறினார்கள். அவர் மீண்டும் உயிரோடு எழுந்து அவருடைய சபையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அவர் செய்ய நாங்கள் காணட்டும். நாங்கள் அவரை விசுவாசிப்போம் என்று கூறினார்கள். யூதர்கள் எப்பொழுதும் விசுவாசிப்பார்கள். மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அன்று நாள் நான் நின்று கொண்டிருந்த போது சகோதரன் ஆர்கன்பைட் அவரிடத்தில், அங்கே யூதர்களும் அப்பொழுது நின்று கொண்டிருந்தார்கள், நீங்கள் எங்களிடத்தில் எங்கள் ஜனங்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று கூறினார். நிச்சயமாக நான் வருவதற்கு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்றேன். சீக்கிரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டேன். நான் எகிப்தில் உள்ள கெய்ரோவுக்கு சென்றேன். அன்றிரவு அந்த ஆகாய விமானமானது கெய்ரோவில் வந்து இறங்கினதை நான் கண்டபோது அது எனக்கு நினைவுபடுத்தியது. எனவே நாங்கள் போய் அங்கே சேர்ந்த போது நான் இஸ்ரேலுக்கு போகும்படி பயணச்சீட்டை வைத்திருந்தேன். அவர்கள் என்னை சந்திப்பதா இருந்தனர். நான் அவர்களிடத்தில், நீங்கள் போய் ஒரு சில ஆயிரக்கணக்கான உங்கள் தலைவர்களை ஒன்று கூட்டுங்கள், ஆகாய விமானத்தில் அவர்களை ஒரு இடத்திற்கு கொண்டு வாருங்கள், அவர் இன்னமும் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்த்து விடுவோம், ஆமேன், அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம் என்று கூறினேன். ஓ, அது அவர்களுடைய கருத்தில் இருந்தது. அவர்களுக்கு அதுதான் தேவையாயிருந்தது. அவர்களால் மட்டும் அதை காண முடிந்தால் அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். எனவே நான் என்ன செய்தேன், அங்கே கெய்ரோவில் இறங்கி நான் அங்கே போக துவங்கினேன். என்னுடைய பயணச்சீட்டை வாங்கிவிட்டேன். பேர் கூப்பிடுவதற்கு இன்னும் 20 நிமிடங்கள் தான் இருந்தது. ஏதோ காரியம் என்னிடத்தில் இப்பொழுது அல்ல. புறஜாதியாருடைய அக்கிரமத்தின் கோப்பை இன்னும் நிறைவாகவில்லை. அம்மோரியனுடைய அக்கிரமத்தின் கோப்பை இன்னும் நிறைவாகவில்லை. ஆண்ட இடத்தை விட்டு விலகியிரு என்று கூறினது. நானே ஒருவேளை யூகிக்கிறேனோ என்று நான் நினைத்தேன். அங்கே விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்துக்கு சென்று ஜெபித்தேன். அங்கே இருந்து விலகினில் என்றது. என்னுடைய பயணச்சீட்டை வேறு எங்கேயோ மாற்றிக்கொண்டு போய்விட்டேன். நான் போகவே இல்லை. ஏனென்றால் அதற்கான வேலை இன்னும் வரவில்லை. எந்த நேரத்தில் தேவன் அந்த யூதர்களை அனுமதிக்கப் போகின்றார், எந்த நேரத்தில் அவர்களோடு அவர் மீண்டுமாய் இடைபட போகின்றார் என்பது என்னால் உங்களுக்கு கூற முடியாது. எனக்கு தெரியாது, ஒருவரும் அதை அறியார்கள். ஆனால் கவனியங்கள், இஸ்ரவேல் ஏற்கனவே அவருடைய சொந்த நாட்டில் இருக்கிறாள் என்றால் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்றாகும். பாறைகள் எல்லாம் உருக்கி எடுக்கப்பட்டாயிற்று. தேவன் வாக்களித்ததான நீர்ப்பாசனம், தண்ணீர், எல்லா காரியங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர்கள் அங்கே கிணறுகளையும் மற்ற காரியங்களையும் பெரிய திறந்த ஓடைகளையும் கண்டுபிடித்தார்கள். நீங்கள் பார்த்திராத மிக அழகான ஸ்தலமாய் ஆயிற்று. அவர்கள் அங்கே ஒரு பட்டணத்தை கட்டினார்கள். அவர்களுக்கு அங்கே நீர்ப்பாசனம் இருக்கிறது. உலகத்திலேயே மிக சிறந்ததான இடம் அங்கே அவர்களுக்கு இருக்கிறது. சரியாக அங்கே சவக்கடலில் உலகத்தை விலைக்கு வாங்குவதற்கு மேலான போதுமான ரசாயன பொருட்கள் அதிலே இருக்கிறது. புரிகின்றதா? எல்லா காரியங்களும் சரியாக அவர்கள் கருத்திலே வந்து விழுந்தது. அவர்கள் அதை எப்படி செய்தார்கள்? ஏனென்றால் ஹிட்லரின் இருதயம் கடினமாக்கப்பட்டது, முசோலினுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டது, பார்வோனின் இருதயம் கடினமாக்கப்பட்டது போன்று அந்த தேசத்திலிருந்து அவர்களை துரத்தும்படியாக கடினப்படுத்தப்பட்டது. 40 வருட காலமாக அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே அவர்கள் இருந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறஜாதியார் சபையானது லவோதிக்கேயா சபையின் முடிவு காலத்தில் இருக்கிறது. யூதர்கள் ஏற்கனவே அங்கே அவர்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிறார்கள். புறஜாதியாரின் விசுவாச துரோகமானது ஏற்கனவே நடந்துவிட்டது. நமக்கு இருப்பது போன்று நமக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். நமக்கு ஒரு தேசம் இருக்கிறது. நமக்கு இருப்பது போன்று உடைந்து போயிருக்கிறது. தொங்கிகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அணுகுண்டுகள் நமக்கு இருக்கின்றன. நமக்கு ஒரு சபை இருக்கிறது, அது வெதுவெதுப்பா இருக்கிறது. நமக்கு ஒரு சபை இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள், அது அவர்களையே இழுத்து ஒன்றாக கூட்டிக் கொள்ளுகிறது. நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை போன்றே இருக்கிறது. அது அந்த கல்லானது வரும்போது அதை பிடித்துக் கொள்ள இருக்கிறது. என்ன சம்பவிக்காமல் விடப்பட்டுள்ளது? அது எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். வேறொன்றும் விடப்படவில்லை. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஓ மகிமை! அந்த யூபிலியில் நான் பங்கு பெறுவேனோ அல்லது இல்லையா என்பதை என்னால் கூற முடியாது. ஆனால் நான் அதில் எப்படியாவது ஒரு பகுதியை ஆகிலும் உங்களுக்கு பெற விரும்புகிறேன். கவனியுங்கள், எத்தனை பேர்களால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது? 70 வாரங்கள், 49 வருடங்கள் என்று வேறு வார்த்தைகள் எங்கே நிரூபிக்கிறது என்று உங்களால் காண முடிகின்றதா? அந்த 62 வாரங்கள் 434 வருடங்கள் என்று எங்கே நீங்கள் காணுகிறீர்கள்? அப்படியானால் அந்த 69 வாரங்கள் என்ன என்று நீங்கள் பாருங்கள். அது என்னவா இருக்கிறது? 483 வருடங்கள். அது இந்த நேரம் மட்டுமாய் 483 வருடங்களாக இருக்கிறது. பிரபு எங்கே சங்கரிக்கப்பட்டார் என்று உங்களால் காண முடிகின்றதா? பாருங்கள், தேவன் சொன்ன அந்த இடத்திற்கு யூதர்கள் முடிவில் போய் சேருவதற்கு நீங்கள் 40 வருடங்களை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். அது செய்யும் என்று நாம் கூறின எல்லா காரியங்களின் ஊடாகவும் புறஜாதியாரின் காலம் எங்கே வந்தது என்று இங்கே நோக்கி பாருங்கள். அது செய்யும் என்று நாம் கூறவில்லை. அது செய்யும் என்று வேதம் என்ன சொன்னதோ அதை செய்யும். இந்த கடைசி காலம் வரைக்குமாய் அது செய்யும் என்று வேதம் என்ன கூறினதோ அது சரியாக அப்படியே கடைசி நாட்களில் வந்தது. 40 வருடங்களாக யூதர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இங்கே செய்ததை தேவன் சரியாக அப்படியே செய்யும்படியாய் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்தபடியாய் வெளியே சென்றார்கள். அவர்கள் இந்தபடியாய் உள்ளே வந்தார்கள். இஸ்ரவேல் மீண்டும் அவளுடைய சொந்த நாட்டிலே இருக்கிறாள். இப்பொழுது அவளுடைய கடைசி வாரத்தை தேவன் எப்பொழுது துவங்க போகிறார்? எப்பொழுது? அது ஒரு கால் இன்றாயிருக்கலாம், ஒரு கால் இன்றிரவு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாக இருக்கலாம். தேவன் அதை அறிவிப்பார். அது எப்பொழுது இருக்க போகிறது அது எனக்கு தெரியாது. நான் வியந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சில நிமிஷங்களில் நான் இங்கே ஏதோ காரியத்தை கொண்டு வர போகிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்க போகிறீர்களோ அல்லது இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியும் நான் அதை சொல்லியாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாம் சொந்த நாட்டில் இருக்கிறோம். யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிலே இருக்கிறார்கள். நாம் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாய் காலத்தின் முடிவில் இருக்கிறோம். எடுத்துக் கொள்ளப்படுதல் வந்து சபையானது மேலே போகிறது. அவரை நடு ஆகாயத்தில் சந்திக்க நாம் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். நாம் யாவரும் அதை அறிந்திருக்கிறோம். மலையில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல்லானது எந்த நேரத்திலும் வருகிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. அது வரும்போது அது என்ன செய்யும்? அது புறஜாதியார் காலத்தை முடிவடைய செய்கிறது. அது எல்லாமாய் முடிந்து போயிற்று. தேவன் அவர்களோடு இடைப்படுவதை முற்றிலுமாய் நிறுத்திவிடுகிறார். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். புரிகின்றதா? அப்படியானால் அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவருடைய சபையை அவர் கொண்டு போகிறார். அசுத்தம் என்பது என்ன? இங்கே நியாய தீர்ப்புக்கு வருகின்ற அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளும் மற்றவர்களுமே. நாம் இதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே போகும் போது அதை இன்னொரு வரைபடத்தில் பார்ப்போம். அதில் அவள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் அவள் நியாயம் தீர்க்கப்படுவாள். நியாயஸ்தலத்திற்கு எதையும் கொண்டு போக வேண்டாம் என்று பவுல் நமக்கு கூறியிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்கள் என்று. நாம் இங்கே கடைசி நேரத்தில் இருக்கிறோம் இப்பொழுது. சரியா? இப்பொழுது இந்த வாரத்தின் மத்தியில் இங்கே இருக்கிறது 70வது வாரம். ஒவ்வொரு வாரமும் 70 வருடங்களாக இருக்குமாயின் நமக்கு ஏற்கனவே 69 வாரங்கள் உண்டாயிருந்தது. நமக்கு புறஜாதியாரின் காலம் வந்து நாம் புறஜாதியாரின் காலத்தின் முடிவில் இருக்கிறோம். அப்படியானால் யூதர்களுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் விடப்பட்டிருக்கிறது. அது சரிதானே? அது சரியாக 7 வருடங்களாகும். இது 7 வாரங்களாய் இருக்குமானால் அதுவும் 7 வாரம் தான். ஏனென்றால் 70 வாரங்கள் உன் ஜனங்களின் மேல் செல்லும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். எனவே யூதர்களுக்கு 7 வருடங்கள் தான் இருக்கிறது என்று நாம் அறிவோம். அது உண்மைதானா? இப்பொழுது அதை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமாயின் நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். புரிகின்றதா? இப்பொழுது வாரத்தின் மத்தியில், யூதர்களின் வாரத்தின் மத்தியில் பாருங்கள். அதாவது 3.5 வருடங்கள். பிரபுவாகிய அந்து கிறிஸ்து வரவேண்டிய பிரபு, அவன் ரோமாபுரிலிருந்து வருகிறான். நினைவிருக்கட்டும், வரப்போகிற பிரபு அவன் யாராய் இருக்கிறான்? ஒரு போப்பாக இருக்கிறான். வரப்போகின்றவன் ஜனங்கள் மத்தியில் ஒரு இளவரசனாவான். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்புவான். இப்பொழுது புரொட்டஸ்டன்ட்கள், சரி இப்பொழுது அதுதான் காரியமா என்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் பொறுமையாயிருங்கள். புரொட்டஸ்டன்ட்களுக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது என்று கண்டறிந்தோம். அது எல்லா சபைகளையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு சங்கமாகும். அது மிருகத்துக்கு ஒத்து சொரூபமாகும். அது போப்போடு இசைந்து செயல்படும். யூதர்கள் இந்த சங்கத்துக்குள் அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் கண்டறிந்தோம். ஆமையா, அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவன் அவர்களோடு உடன்படிக்கையை பண்ணுவான். 70வது வாரத்தின் மத்தியில் அந்தி கிறிஸ்து யூதர்களோடு செய்த அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போடுவான். உன் ஜனங்கள் ஏன்? வெளிப்படுத்தல் 11 நான் அனுப்புவேன் என்று நாம் வாசிக்கிறோம். அது 11. நீங்கள் இப்பொழுது 19 வருகிறீர்கள். அதாவது அவருடைய 2 தீர்க்கதரிசிகளையும் அவர் அனுப்புவார். அவர்கள் அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் அந்த 2 தீர்க்கதரிசிகளின் மேல் கோபம் கொண்டு உண்மையாகவே அவர்களை கொன்று போடுவார்கள். அது சரிதானே? அவர்களுடைய மரித்த உடல்கள் சோதோம் குமோரா என்று ஆவிக்குரிய பிரகாரமாக அழைக்கப்படும் வீதியிலே கிடக்கும். அங்கேதான் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். எருசலேம். அது சரிதானே? 3 பகல்களும் இரவுகளுமாய் அவர்களுடைய உடல்கள் வீதியிலே கிடக்கும். 3 பகல் இரவுகளுக்கு பின்னர் ஜீவ ஆவி அவர்களுக்குள் வந்து அவர்கள் எழும்பி மகிமைக்குள்ளாக போய்விடுவார்கள். அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தின் 1/10 இடிந்து விழுந்தது. அது சரிதானே? புரிகின்றதா? அது என்ன? இந்த கடைசி 70 வாரங்களின் மத்தியில் சபையானது உயிரே போகும் போது அதன் பின்னரே இந்த ஒன்று கூடுதல் புத்தியில்லாத கன்னிகைகள் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், வெறுவெறுப்பான பெந்தகோஸ்து, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டான ஐக்கிய சங்கம் ஆவார்கள். அவர்கள் அதை ஏற்கனவே உடையவளாய் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பட்டாளமே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை செய்யும் போது அவர்கள் உடன்படிக்கையை செய்வார்கள். சரி, இப்பொழுது நமக்கு இருக்கின்ற இந்த புதிய போப் அவர்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வர விரும்புகிறார். அது இப்பொழுதே குவிந்து கொண்டு வருகின்றது, உங்களால் காண முடியவில்லையா? அதன் பெயரில் ஒரு சொற்பொழி மாற்றி அவர்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வர விரும்புகிறார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு இதுதான் முதல் முறை. 1000-2000 வருஷங்களில் இப்படி நடந்ததே இல்லை. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு கூட்டான ஐக்கிய சங்கம் உண்டாக்குகிறார்கள். அதற்குள்ளாக யூதர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஓ என்னே மகிமை, ஹல்லேலூயா! சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கின்ற நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கேதான் காரியம். இப்போது சகோதரனே, அது ஒரு சிறு பிள்ளை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு எளிதானது. யூதர்களையும் புரட்டஸ்டன்ட்களையும் கத்தோலிக்கர்களையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு வரும் ஒரு சங்கம். நினைவிருக்கட்டும், அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் வரும் பொழுது என்ன செய்ய போகிறார்கள்? இந்த மிருகம் பரிசுத்த ஜனங்களுடைய வல்லமையை சிதறடிக்க போகிற இந்த பிரபு, அவன் என்ன செய்வான்? இவன் உடன்படிக்கையை அவர்களோடு முறித்து விடுவான். 3.5 வருடங்களுக்கு பிறகு அவர்களை வெளியே தள்ளுவான். இப்போது ஜனங்கள் அதை கம்யூனிசம் என்று கூறுகின்றனர். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய ஆவி இன்னும் உங்களோடு இடைபடவில்லை. அது கம்யூனிசம் அல்ல, அது மார்க்கம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சுக்கத்தக்கதாக அது அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது. இயேசுவும் அவ்வாறே கூறியிருக்கிறார், பாருங்கள் நாம் முடிவில் இருக்கிறோம். இப்பொழுது இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அது மோசேயும் எலியாவும். அவர்கள் காட்சியில் எழும்பி வருவார்கள். அவர்கள் அந்த யூதரிடத்தில் அவருடைய தவறை எடுத்துச் சொல்லுவார்கள். இப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த யூத கூட்டத்தில் இருந்துதான் தேவன் அந்த 144,000 பேர்களை இந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அழைப்பார். அது என்ன? புறஜாதியால் இருந்த எலியாவின் ஆவியானது அப்படியே தொடர்ந்து யூத சபைக்குள்ளாக சென்று மோசேயும் அவனோடு இருக்க அவர்களை அழைக்கும். அல்லேலூயா! உங்களாவது புரிந்து கொள்ள முடிகின்றதா? அவன் அதே பெண்டெகோஸ்த் செய்தியை, அதாவது அவர்கள் மேசியாவை புறக்கணித்ததை அந்த யூதர்களுக்கு பிரசங்கிப்பான். ஆமென். அப்படியா? அதே பெண்டெகோஸ்த் செய்தியாய் இருக்கும். அந்த யூதர்கள் அதைதான் அவர்களுக்கு அப்போது பிரசங்கிப்பார்கள். அவர்களுக்கு பிரசங்கிக்கின்ற இந்த யூதர்களை அவ்வளவாய் வெறுத்து அவர்களை கொன்று போடுவார்கள். அவர்கள் எல்லா தேசங்களாலும் வெறுக்கப்படுவார்கள் அந்த வாரத்தின் பாதியில். ஏனென்றால் அவர்கள் ஒரு மகத்தானதும் வல்லமையானதுமான 144,000 பேர்களை எழுப்பினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இருந்தார்கள். சகோதரனே, நீங்கள் அற்புதங்களை குறித்து பேசுகிறீர்களே, அவர்கள் அதை செய்வார்கள். அவர்கள் பானங்களை அடைத்தார்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசித்தின் நாட்களில் மழையே பெய்யவில்லை. அவர்கள் விரும்பின அத்தனை முறையும் வாதைகளால் பூமியை அடித்தார்கள். அவர்கள் வாதைகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் கொடுத்தார்கள். அவர்கள் அந்த ரோமர்களை கஷ்டத்துக்குள்ளாக்கினார்கள். ஆனால் முடிவிலே அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். நம்முடைய தேவன் கோபம் கொள்ளும் போது அவர் ஒரு பயங்கரமான தேவனாயிருக்கிறார். ஆனால் நினைவிருக்கட்டும், அவைகள் எல்லாம் 70வது வாரத்தில் சம்பவிப்பவை. சபையானது அப்பொழுது மகிமையில் இருக்கும். ஆமேன். கல்யாண விருந்து நடந்து கொண்டிருக்கும். ஆம். இப்பொழுது கவனியுங்கள், அங்கேதான் நாம் அவள் திரும்பி வருகிறதை. யூதர்களின் காலத்தின் முடிவில் இங்கே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட 1000 வருட அரசாட்சி வாசஸ்தலத்துக்கு வருகிறதை காண்கிறோம். இயோ, அவர் வருகிறார். அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி, அவரை பின்தொடர்ந்து வந்தவர்களும் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்தார்கள். குதிரை என்பது வல்லமையை குறிக்கிறது. வெண்வஸ்திரம் தரித்தவராய் அல்லது ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஆடைகளை அணிந்தவராய் வந்தார். தேவனுடைய வார்த்தை என்பது அவர் மேல் எழுதியிருந்தது. அவர் ஒரு மகத்தான ஜெயங்கொள்ளுகிறவராய் வந்தார். ஆமையா, 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க வாசஸ்தலத்துக்குள்ளாக வருகிறார். மகிமை! அங்கே அவர் அந்த 144,000 பேர்களை சந்திக்கிறார். இப்பொழுது இங்கே 70வது வாரத்துக்கு பின்னர் 70வது வாரம். இதெல்லாம் 70வது வாரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாரத்தின் பாதையில் அவன் அதை உடைக்கிறான். ஏனென்றால் பூமியை வாதிகளால் வாதித்த அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளை ஐயா அவன் கொன்று போடுகிறான். தம்பி, அவர் அந்த சபையை சபிக்கிறார். அவளை அவர் அக்னியால் சுட்டிருக்கிறார். கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிற யாவரும் தூரத்தில் நின்று ஐயையோ, அடியாத மகாநகரமாகிய ரோமாபுரி ஒரு நாழிகையிலே அவளுடைய முடிவுக்கு அவள் வந்தாளே என்றார்கள் என்பதை கண்டறிந்தோம். அவள் வெடித்து துண்டு துண்டானாள். தேவனுக்கு தெரியும் எப்படி செய்ய வேண்டும் என்று. தூதர்களில் ஒருவன் அவளை நோக்கி பார்த்து, பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தம் அவளிடத்தில் காணப்பட்டது என்று கூறினார். அவளுடைய வஞ்சனையானது அங்கே போவதும் தாபிப்பதும் அந்த விடமான எல்லா காரியங்களையும் செய்வதும் சபையை அசுசிப்படுத்துவதும் அந்த காரியங்களை அங்கே உள்ளே கொண்டு வந்து அவைகளை வெளியே கொண்டு போக முயற்சித்தவர்களையும் அவைகளை தாங்கி உறுதியாய் நின்றவர்களையும் கொலை செய்தாள். மகிமை. ஓ, எனக்கு தெரியாது. தொடர்ந்து நான் பிரயாணம் செய்ய வேண்டும் போல் உணர்கிறேன். புரிகின்றா? குமாரனுடைய வெளிச்சத்திற்காக, குமாரனுடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டு இருக்க உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் சகோதரனே? கடைசி மணி வேளையில் இருக்கிறோம். அது எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம். நாம் இங்கே இருக்கிறோம். அதனுடைய கிறிஸ்துவை புறக்கணித்து அந்த பிற்கால சபைக்கு செய்தியான புறப்பட்டு போயாயிற்று. 40 வருட இடைக்காலத்தில் யூதர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிறார்கள். புதிய பட்டணமானது கட்டப்பட்டாயிற்று. எதற்காக அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்? வரப்போகின்ற ஒரு மேசியாவை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி சம்பவிக்கும் எனக்கு தெரியாது. அந்த கல்லானது அந்த சிலையை தாக்கும் பொழுது அவள் தீர்ந்து விட்டாள். அப்பொழுது எல்லாம் முடிந்து போயிற்று. இப்பொழுது இங்கே கவனியுங்கள். அந்த வாரத்தின் பாதியிலே 3.5 நாட்களில், சரியாய் சொன்னால் 3.5 வருடங்களில் உடன்படிக்கையை அவன் முறித்து அதை அவர்கள் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி இருந்த வழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். ஏனெனில் அவர்கள் அப்படியே திரும்பி, இப்பொழுது பாருங்கள், நீங்கள் எல்லாரும் சபைகளாயிருக்கிறீர்கள், அந்த மிருகத்தினிடமாக இந்த சொரூபத்துக்குள்ளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம். நாம் ஒரு ஐக்கியம் கொள்ளலாம். நாம் கம்யூனிசத்தை விடுத்து கட்டலாம். நாம் அப்படியே கம்யூனிசத்தை முற்றிலுமாக வெளியே தள்ளிவிடலாம் என்று கூறுவார்கள். புரிகின்றதா? அவர்களால் அதை செய்யக்கூடும். புரிகின்றதா? அவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். இது மட்டுமாக ஒழுங்கு செய்து அன்றாட பலி ஏற்படுத்தப்பட்டு ஆலயம் திருப்பி கட்டப்பட்ட போது பலி செலுத்துதல் மீண்டுமாய் நகரத்துக்குள் வரும். வர இருக்கின்ற இந்த பிரபு வாரத்தின் மத்தியில் உடன்படிக்கையை உடைத்து பலியை ஒழிய பண்ணுவான். அவன் சிதறடிப்பான், அதை சிதற செய்வான் என்று அது கூறுகிறது. அவன் என்ன செய்வான்? முடிவு மட்டுமாய் அது நீடித்திருக்கும். கவனியுங்கள். அருவறுப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் அருவறுப்பை எல்லா இடங்களிலும் பரவ செய்ய. அருவறுப்பானது என்ன? அசுசியானது. புரிகின்றதா? நிர்மூலமாக்குவதற்கு. அது என்ன? இல்லாதபடியாய் ஆக்கி போட. இதன் பரவுதல் அதை இல்லாமல் ஆக்கும்படியாக ஆக்க. புரிகின்றதா? புத்தியில்லாத கன்னிகைகளையும் யூதர்களையும் மற்ற எல்லாரையும் ஜெயிக்கும்படியாக அந்த ரோம வல்லமையை எல்லா இடங்களிலும் பரவ செய்தலாகும். நாம் எல்லாரும் ரோமர்களாய் இருக்க வேண்டும், அல்லது நாம் ஒன்றும் இல்லாதவளாய் இருப்போம். வாரத்தின் பாதியிலே அவன் உடன்படிக்கையை முறித்து போடுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் ரோமாபுரி அவர்களுடைய பிரசாரத்தோட அங்கே வந்தபோது அது இயேசுமானவரின் நேரத்தில் அருவருப்பாக இருந்ததென்றால் அது மீண்டும் ரோமாபுரியாகவே இருக்கும். அது மீண்டுமாய் சபைக்கு அருவருப்பாகவே இருக்கும். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும். அவன் என்ன செய்வான்? அவன் தீரும் மட்டும், அதாவது முடிவு வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். இப்பொழுது யூத மார்க்கும் ரோம மார்க்கும் புரோட்டஸ்டன்ட் மார்க்கும் அதுதான் புத்தியில்லாத கன்னிகைகள். இவர்கள் தங்களை தாங்களாக ஒன்று கூட்டி சபைகளின் ஐக்கிய சங்கமாக்கிக் கொள்வார். மத்தேயு 24 இயேசுவானவர் கூறினது போன்றும் வெளிப்படுத்தல் 13:14 இருந்தும் அது இருக்கும். நான் வெளிப்படுத்தல் 13:14 எடுத்து அது என்ன என்று பார்ப்போம். நான் இங்கே அதை குறித்து வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 13:14 என்னவென்று பார்ப்போம். அது சரி ஐயா. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே இந்த சபைகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி இணைத்து பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இப்பொழுது எந்த சந்தேகத்துக்கும் இடமின்றி அந்த மிருகம் யார் என்றும் தாவுக்கேதுவான காயத்தை பெற்று ஜீவித்த அந்த வல்லமை என்ன என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அஞ்ஞான ரோமாபுரி கொல்லப்பட்டு போப்பானவரின் ரோமாபுரி அதன் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட போதும், அஞ்ஞான வல்லமை கொல்லப்பட்டு போப்பின் வல்லமை அதன் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட போது அது இருந்தது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 13:14 இயேசுவானவர் மத்தேயு 24 அதை அவர்களுக்கு எச்சரித்தது. மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும். பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 நாம் அதை எடுப்போம். அங்கே பவுல் அதை குறித்து என்ன கூறுகிறான் என்று பார்ப்போம். அந்த கர்த்தருடைய மகத்தான தீர்க்கதரிசியின் மேலிருந்த அந்த மகத்தான பரிசுத்த ஆவியை குறித்து அவன் இந்த கடைசி நாளில் என்ன கூறியிருக்கிறான் என்று பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2 அது இருக்கிறது. சரி ஐயா, 3 வசனத்திலிருந்து துவங்குவோம். அதுதான் என்று நான் நினைக்கிறேன். சரி, நாம் இப்பொழுது வாசிப்போம். எல்லோரும் கூர்ந்து கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் பவுல் இருந்தான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இங்கே கவனியுங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்பொழுதே அவர் வருகிறார் என்பதை அவர்களுடைய சிந்தையிலிருந்து வெளியே எடுக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். முதலாவதாக சபையிலிருந்து ஒரு விழுந்து போகுதல் உண்டாயிருக்க வேண்டும் என்று கூறுகிறான். பாருங்கள், இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்தில் வரும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோடைய அந்த நாள் வராது. பாவ மனுஷன் பரிசுத்த ஆவியில் அவிசுவாசம் அவிசுவாசம் வெளிப்படும். கேட்டின் மகன் யூதாஸ் இருந்தது போன்று சபையின் பொருளாளன் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். சகோதரனே, வாட்டிக்கனுக்கு புறம்பாக அதை செய்யக்கூடிய வேறு எவனாவது பூமியின் மேல் இருக்கிறானா? இன்றைக்கு எங்கே இருக்கிறது? இப்பொழுது வெளிப்படுத்தல் 13 போங்கள். இந்த மனிதன் அங்கே ஒரு பட்டணத்தின் மேல் அமர்ந்திருப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த பட்டணம் 7 மலைகளின் மேல் இருக்கிறது. அந்த மிருகத்தினுடைய எண் 666. அது லத்தீனில் ரோமாச்சரங்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. 666 என்பது விகாரியஸ் பீலி டே ஆக இருக்கிறது. அதற்கு குமாரனுக்கு பதிலாக என்று அர்த்தம். அது போப்பானவரின் சிங்காசனத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய நாற்காலியில் ஒரு முக்கிரீடம் இருக்கிறது. என்னுடைய கரம் என் முகத்துக்கு எவ்வளவு அருகில் உள்ளதோ அவ்வளவு அருகில் இருந்து அந்த கிரீடத்தை நான் நோக்கி பார்த்திருக்கிறேன். அந்த அலங்கரிக்கப்பட்ட போப்பின் கிரீடத்தை அங்கே வேட்டிக்கனுக்குள்ளாக இருந்ததை நானே பார்த்தேன். அங்கேயே நின்று அதை நோக்கி பார்த்திருக்கிறேன். நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். தேவன் எனப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பக்தி உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவனாயும் இருப்பான். அவர்கள் எல்லாரிலும் அவனே பரிசுத்தமானவன். தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பித்து பூமியின் மேல் பாவங்களை மன்னிப்பது முதலான காரியங்களை செய்து கொண்டிருப்பான் என்று நாம் அறிவோம். நிச்சயமாக விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பவுல் அங்கே பிரசங்கிப்பதை உட்கார்ந்து கொண்டே கேட்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு அப்படியா இல்லையா? அவன் கூறுவதை கேட்பதற்கு நான் எப்படியா விரும்புகிறேன்? ஓ என்னே, இப்பொழுது அவன் என்ன செய்ய போகிறான்? மிருகத்துக்கு ஒரு சொரூபம். 2 தெசலோனிக்கேயர். இப்பொழுது கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள், உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். சபையானது ஏற்கனவே ஒரு போப்பின் வருகையை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னவா இருக்கிறது? பவுலின் சபை காலத்தின் முடிவாக இருக்கிறது. இந்த நிக்கொலாய் மதத்தினுடைய கொள்கை எழும்புகிறதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் ஒரு பரிசுத்த மனிதனை உண்டு பண்ண போகிறதை கண்டார்கள். என்னவாக? ஒரு போப்பாக. லௌகீகமும் உயர்குடி மக்களும் சபைக்குள்ளாக நுழைந்து ஆராதனையின் ஒழுங்கை மாற்றினர். பவுல் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு அதை ஆவிக்குள்ளாக பற்றி கொண்டான். சபையானது அதன் மேல்குடி மக்கள், உத்தியோகஸ்தர்கள், மதிப்புக்குரியவர்கள் முதலானவர்கள் ஏதோ காரியம் வருகின்றதை அவர்கள் கண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களை குறித்து அவர்களை எச்சரித்துக் கொண்டிருந்தார். இயேசுவானவர் அதை குறித்து எப்படி பேசினார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நிக்கொலாய் மதத்தினரின் கொள்கைகள் முடிவிலே அவைகள் ஒரு உபதேசமாகி அதற்கு பின்னர் ஒரு ஸ்தாபனமானது. சகோதரனே, நாம் இப்பொழுது இருளுக்குள் இல்லை. ஞாபகம் இருக்கட்டும். பாருங்கள், நாம் இங்கேதான் இருக்கிறோம். நிக்கொலாய் மதத்தினுடைய கிரியைகள் ஸ்தாபனம் உள்ளே வர துவங்குதல், மகத்தான உத்தியோகர்கள் சபையின் மேற்பார்வைகளானது, பின்னர் கத்தோலிக்க சபையாக உருவானது. உண்மையான பெந்தேகோஸ்தே விசுவாசத்திலிருந்து விழுந்து போகுதல் உண்டாகும் வரைக்கும் முடிவு காலம் அங்கே வராது. ஒரு நேரம் என்று ஒன்று வராது. பெந்தேகோஸ்தே விசுவாசமானது இல்லாமல் போகும். உத்தியோகஸ்தர்கள் உள்ளே புகுந்து விடுவார்கள். தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து எதிர்த்து நிற்கிறவனாய் ஆண்டவிடமாக எல்லா ஜனங்களுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனுமான ஒரு மனிதன் அவர்களுக்கு உண்டாயிருப்பான். அது என்ன? பாருங்கள், நிக்கோ சபையை தனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வது. புரிகின்றதா? தேவன் எனப்படுவது யாவையும் தேவனை போன்று தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பான். கடைசி நாட்களில் முதலாவதாக அங்கே ஒரு விழுந்து போகுதல் உண்டாயிருக்கும் என்று பவுல் கூறுகிறான். நாம் இங்கே இருக்கிறோம். சரியாக இங்கேயே அந்த விழுந்து போகுதலை கண்டு சபையானது அதனின்றி விலகி விலகி போய் மீண்டுமாய் திரும்பி போகின்றதை காண்கிறோம். நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம்.
சரி,
இப்பொழுது 69 வாரங்கள் பரிபூர்ணமாய் அதன்படியே இருந்ததானால் யூதர்கள் அவர்களுடைய இப்பொழுது சொந்த நாட்டிலே இருக்கிறார்கள். புறஜாதியார் சபை காலமான சரியாக கடைசி நேரத்திற்கு, நிக்கொலாய் மதத்தினுடைய நேரத்திற்கு, அல்லது லவோரிக்கையா நேரத்துக்கு சரியாக அப்படியே வந்திருந்ததானால் கர்த்தருடைய வருகைக்கும் எல்லா காரியங்களின் முடிவிற்கும் இந்த காலத்தின் முடிவிற்கும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம்! அந்த 70வது வாரத்தை அல்லது 7 வருடங்களை அவர் துவக்கும் நொடியில் சபையானது போய்விட்டிருக்கும். நண்பர்களே, உங்களால் அதை காண முடிகின்றதா? உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது நாம் குழந்தைகளாய் இருக்க வேண்டாம். இனிமேலும் நாம் விளையாட்டாய் இருக்க வேண்டாம். நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கின்றது. நாம் முடிவில் இருக்கிறோம். இதோ இங்கே நாம் இருக்கிறோம். இந்த 69 வாரங்கள் சரியாக அதன்படியாய் பரிபூர்ணமாய் இருந்தது. யூதர்கள் திரும்பி போவது சரியாக அதன்படியாக பரிபூர்ணமாய் இருந்தது. சபை காலமானது சரியாக அப்படியே பரிபூர்ணமாய் இருந்தது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இறுதி நேரம், லவோதிக்கேயா சபை காலம், அதன் முடிவு. நட்சத்திர தூதர்கள் அத்தனை பேர்களும் அவர்களுடைய செய்தியை பிரசங்கித்தனர். அது புறப்பட்டு போயாயிற்று. நாம் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 40 வருடங்களாக யூதர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சொந்த நாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து சம்பவிக்க வேண்டியது என்ன? கல்லின் வருகைதான். அதுதான் காரியம். அது எந்த நேரத்தில் சம்பவிக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் சகோதரனே, என்னை பொறுத்த மட்டில் நான் ஆயத்தமாய் இருக்க விரும்புகிறேன். என்னுடைய துணிகள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது நமக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கிறது. நீங்கள் அமைதியாய் அதை கேட்டால் நலமாய் இருக்கும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அவர் 70 வாரத்தை அல்லது 7 வருஷங்களை துவக்குகின்ற மாத்திரத்தில் தவையானது போய்விட்டும். இப்பொழுது கவனியங்கள் நான் திரும்ப திரும்ப மேற்கோள் கொடுக்கிறேன், நீங்கள் மறக்க கூடாது என்பதற்காக. நான் எழுதி கொண்டிருக்கும் போது இதைதான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பேனாவினால் எழுந்தபடி வைத்தார். நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் அவருடைய சொந்த சபையால் புறக்கணிக்கப்பட்டார். இந்த காலத்தின் நட்சத்திரம், இந்த காலத்தின் செய்தி புறப்பட்டு போயாயிற்று. இஸ்ரவேல் அவளுடைய சொந்த நாட்டில் இருக்கிறாள். இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று உங்களால் காண முடிகின்றதா? நாம் முடிவில் இருக்கிறோம். இப்பொழுது இன்னும் ஒரு சில கருத்துக்களே. இப்பொழுது நாம் காண்கின்ற இவையெல்லாம் அந்த கடைசி 7 முத்திரைகளை நான் அணுக முயற்சிக்கையில் அவருடைய கிருபையினால் நமக்கு ஒரு விசி. நாம் எங்கே அதை தவறிவிடக் கூடும் என்று நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 6:1 வெளிப்படுத்தல் 19:21 முடிய நாம் அதை தவறவிட்டிருப்போம். ஏனென்றால் பாருங்கள், நாம் இதை அப்படியே புறஜாதியாருக்கானது என்று இதை புறஜாதியாரின் காலத்தோடு சம்பந்தப்படுத்தி இருப்போம். அப்போது பார்க்க போனால் அந்த காலமே முடிந்து போயிருக்கும். புரிகின்றதா? இப்பொழுது நாம் அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு, வரலாற்றைக் கொண்டு, எல்லா காரியங்களும் கொண்டு, காலத்தின் அடையாளங்களைக் கொண்டு, நாட்களைக் கொண்டு, ஒன்றும் விடப்படவில்லை என்று நிரூபித்தோம். புறஜாதியாரின் காலத்தில் நாம் இருக்கிறோம். அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அது என்னுடைய ஆத்மாவும் உங்களுடைய ஆத்மாவுமாய் இருக்கிறது. அது என்னுடைய ஜீவனும் உங்களுடைய ஜீவனுமாய் இருக்கிறது. அது நாம் நேசிக்கின்றவர்களின் ஜீவனாய் இருக்கிறது. நாம் அதிகமாக தொடர்ந்து தட்டி கொடுக்கப்படுகிறோம். நமக்கு அதிகப்படியான காரியங்கள் கஷ்டமில்லாமல் கிடைத்திருந்தது. நாம் முன்னேறி செல்வதே நலமாயிருக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது. இதை ஞாபகத்தில் வையுங்கள். இப்பொழுது ஒரு விசேஷமான காரியத்தை கூறப்போகிறேன். வேண்டுமென்றால் அது குறித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். அதற்கு அடுத்தாற் போல் இதுவே என்னுடைய கடைசி கருத்து. இதற்கு பின்னர் நான் ஒரு சிறிய காரியத்தை வைத்திருக்கிறேன். நான் பேசுவதற்கென ஒரு சிறிய குறிப்பை வைத்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு நிமிடம் இளைப்பாறி கூர்ந்து கவனியுங்கள். இதற்கு மேலாக சொல்லும்படியாக ஒரு விசேஷமான ஏதோ காரியத்தை கொடுக்கிறேன். புரிகின்றதா? இந்த காலத்தின் முடிவுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் இடையே ஒரு கத்தியின் கூர்மையின் அகலம் கூட கிடையாது. எல்லா காரியங்களும் தீர்ந்துவிட்டது. வேறு எந்த காரியமும் விடப்படவில்லை. இஸ்ரவேல் அவருடைய சொந்த நாட்டில் இருக்கிறாரா? நாம் அதை அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்கே சபையின் காலத்தில் இருக்கிறோமா? மூல பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்திற்கு திருப்ப ஜனங்களை குறுக்க முயற்சிக்கும் பெந்தேகோஸ்தே கால செய்தி புறப்பட்டு போய்விட்டதா? சரியாக அதே காரியத்தை போன்றே ஒவ்வொரு செய்தியாளர்களும் காலத்தின் ஊடாக வந்தார்களா? தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் இருக்கின்றனவா? கொள்ளை நோய்கள் இருக்கின்றதா? தேசத்தில் ஒரு பஞ்சம் இருக்கின்றதா? அதாவது உண்மையான சபை தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக 100 மைல்கள் கார் ஓட்டி சென்று கேட்கின்றதா? ஆபத்திற்கு மாத்திரமல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான பஞ்சம் அதோ வருகிறது. பஞ்சம் அது சரிதானே? நாம் சரியாக இங்கே இப்பொழுது அதன் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். நாம் அந்த கல்லிற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விசேஷமான சொற்றொடர். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நேரம் முதற்கொண்டு, இதை தவறவிட வேண்டாம். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நேரம் முதற்கொண்டு, ஆதியாகமம் 12:3, கிறிஸ்துவானவர் யூதர்களால் புறக்கணிக்கப்படும் வரைக்குமாய், கிபி 33, கலாத்தியர் 3:16-17 எபிரேயர்களுக்கான நாளாகமத்தின்படியாகவும், தேவனுடைய வல்லமையானது சரியாக 1954 வருடங்கள் யூதர்களோடு இருந்ததாம். தேவன் யூதர்களோடு 1954 வருடங்கள் இடைப்பட்டார். இது யூதர்களுடைய நாளாகமத்தின்படியும் கலாத்தியர் 3:16-17 நான் இன்னும் அநேக வார்த்தைகளை வைத்திருக்கிறேன், ஆனால் அதை அப்படியே கொடுக்கிறேன். பின்னர் அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்த பிறகு அவருடைய நாமத்துக்கென்று ஒரு ஜனத்தை எடுக்கும்படியாக அவர் புறஜாதியாரிடத்தில் திரும்பினார். உங்களுக்கு அதன் பேரில் ஒரு வேத வார்த்தை எங்கே என்று வேண்டுமா? அப்போஸ்தலர் 15:14. இப்பொழுது காலத்தை கணக்கிட்டதில் நமக்கு சரியாக கவனியுங்கள், 17 வருடங்கள் தான் இருக்கிறது என்று கண்டறிந்தோம். கிமு 33 1977 வரைக்குமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நமக்கு அதே அளவின்படியான நேரம் இருக்கும். அதே கால வரையளவு 1954 அவர் யூதர்களோடு இடைப்பட்டது போன்றே நம்மிடையையும் இடைப்படுகிறார். அது எப்படி இருக்கிறது? இப்பொழுது உங்கள் புத்தகத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். நான் இங்கே உங்களுக்கு ஒரு சிறிய வேத வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 25:8 துவங்கி ஒவ்வொரு 49 வருஷத்துக்கும் தேவன் ஒரு யூபிலியை அழைக்கிறார். 50வது வருடம் ஒரு யூபிலியாகும். நாம் அதை அறிந்திருக்கிறோம், நாம் அதை புரிந்து கொண்டோம். லேவியராகமம் 25:8 முதல் யூபிலிருந்து கிபி 1977 முடிய 70 யூபிலிகள் ஆகின்றது. அது சரியாக 3430 வருடங்கள் ஆகிறது. யூபிலி என்றால் மேலே போகுதல், விடுதலை என்றாகும். ஓ, அந்த சந்தோஷமான 1000 வருட அரசாட்சியின் நாளின் வருகைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் வந்து காத்துக் கொண்டிருக்கிற அவருடைய மனவாட்டியை எடுத்துக்கொண்டு போவார். ஓ, அந்த இனிமையான விடுதலையின் நாளுக்காக உலகமானது வேதனைப்பட்டுக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறது. அப்போது நம்முடைய இரட்சகர் மீண்டுமாக பூமிக்கு திரும்பி வருவார். உங்களுக்கு அது புரிகின்றதா? யூதர்களோடு தேவன் இடைப்பட்ட அதே கால வரையளவின்படியே தேவன் நம்மோடும் சரியாக இடைப்பட்டார். அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை கொடுத்த நேரம் முதற்கொண்டு கிபி 33 மேசியா புறக்கணிக்கப்படும் வரைக்கும் 1954 வருடங்கள் ஆனது. இப்பொழுது நமக்கு இன்னும் 17 வருடங்கள் விடப்பட்டிருக்கிறது. நமக்கு சுமார் 1954 வருடங்கள் இருந்தது. 1977 வரைக்குமாய் நமக்கு இன்னும் 17 வருடங்கள் தான் இருக்கிறது. அது யூபிலி துவங்கி 70வது யூபிலியாயிருக்கும். அது என்னவாயிருக்கும்? ஓ சகோதரனே, இப்போது கூர்ந்து கவனியுங்கள், இதை தவறப்படாதீர்கள். அது புறஜாதி மனவாட்டி உயிரை எடுத்துக் கொள்ளப்படுதலும் யூதர்களுக்கான கிறிஸ்துவின் வருகையுமான யூபிலியாயிருக்கும். அவர்கள் அப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவார்கள். ஆமேன். உங்களுக்கு அது புரிகின்றதா? எல்லா உலகத்திலிருந்தும் அவர்கள் அங்கே அந்த நாளுக்கென்று ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். ஓ என்னே, நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். அது எந்த சமயத்தில் சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், சபையின் நெடுங்காலமாக இருக்கும் உங்களை தான் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நேற்று மட்டுமாக நான் அதை அறிந்து கொள்ளவே இல்லை. பால் ராய்ட் என்ற வரலாற்றுக்காரனிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டேன். நான் அதை வேத வார்த்தையின் ஊடாக ஆராய்ந்து பார்த்தேன். இந்த மற்ற தேதிகள் முதலானவைகளை இங்கே இருந்து அதை அப்படியே தொடர்ந்து ஆராய்ந்து இதை கண்டுபிடித்து அதை வேதாகமத்தில் அலசி பார்த்தேன். இப்பொழுது 1933 நாம் இங்கே அந்த மேசோனிக் ஆலயத்தில் தொழுது கொண்டிருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் சபை அங்கே நிற்கிறது. ஒரு ஏப்ரல் மாத காலையில் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்னால் நான் என்னுடைய மோட்டார் வாகனத்தை பிரதிஷ்டை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு 33 செய்த மோட்டார் வாகனத்தை உடையவனாய் இருந்தேன். அதை நான் கர்த்தருடைய சேவைக்கென்று பிரதிஷ்டை செய்து கொண்டிருந்தேன். ஒரு தரிசனத்தில் கடைசி காலத்தை நான் கண்டேன். இது எவ்வளவு ஒரு விசேஷமானதாய் இருக்கிறதை கவனியுங்கள். நான் ஒரு பையனாக இருந்த போது அப்போது நடந்தது. 1933 செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் எப்படி காட்சியளிக்கும் என்று சற்று யூகித்து பாருங்கள். இப்பொழுது அது எது போன்று இருக்கிறது. நான் அங்கே அந்த மேசோனிக் ஆலயத்துக்கு போயிருந்தேன். இங்கே இருக்கும் பழங்காலத்தவர்களுக்கு அது நினைவிருக்கும். அது வீட்டிலே ஒரு பழைய ஏட்டில் எழுதப்பட்டு அது ஏற்கனவே அச்சிடப்பட்டு உலகம் முழுவதுமாக போய்விட்டது. புரிகின்றதா? அது 1933 நடந்தது. 1977வது வருடம் அல்லது அதற்கு முன்னதாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ஏதோ மகத்தான துக்ககரமான காரியம் சம்பவிக்கும் என்று நான் முன்னறிவித்திருக்கிறேன். நான் அதை கூறினது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? கரங்களை பாருங்கள். நிச்சயமாக. இப்பொழுது கவனியுங்கள், 7 காரியங்கள் இன்னும் நடக்க வேண்டி இருக்கிறது என்று நான் முன்னறிவித்தேன். இந்த மகத்தான முடிவிற்கு முன்னர் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஏதோ மகத்தான பயங்கரமான காரியம் சம்பவிக்கும் என்று இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது துவங்கதற்கு முன்னர் நாம் ஒரு இரண்டாவது உலக யுத்தத்துக்குள் செல்வோம் என்று நான் கூறினேன். நான் அதை கூற எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? ஆமேன் என்று கூறுங்கள். சரி, இரண்டாவது உலக யுத்தம் இப்பொழுது இருக்கின்ற அண்ட ஜனாதிபதி என்று நான் கூறினேன். இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்தபடியே கூறினேன். இருந்த போதிலும் பழைய காரியம் நேற்றாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஜனாதிபதி முன்பு இருந்தவர், அது யார் என்று எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஆவார். இப்பொழுது நமக்கு இருக்கின்ற இந்த ஜனாதிபதி நான்காவது முறையாக தேர்தலில் நிற்பார் என்று நான் கூறினேன். அப்பொழுது அவர் முதல் முறையாக ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதி தேர்தலில் நான்கு முறையாக நிற்பார். நாம் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்குள்ளாக ஆக்கப்படுவோம். இத்தாலியில் இப்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கின்ற சர்வாதிகாரியான அவன் முசோலினி, அவன் அதிகாரத்திற்கு வந்து எத்தியோப்பியாவிற்கு போவான். எத்தியோப்பியா அவன் காலடியில் வந்து விழும் என்று நான் கூறினேன். நான் அன்றிரவு ரெட்மென்ஸ் கூடத்தில் என்னுடைய கூட்டத்தை வைத்திருந்தேன். அங்கே நான் போய் பிரசங்கிக்க வேண்டியவனாய் இருந்தேன். அங்கே நான் அப்பேற்பட்ட காரியத்தை கூறினதற்காக என்னை அங்கே இருந்து தூக்கி வெளியே எரிய இருந்தார்கள். அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் சில ஜனங்கள் இங்கே இப்போது அதை அறிந்தவர்களாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆமாம், திருமதி வில்சன், நீங்கள் இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது சரியே, நான் அதை கூறின போது நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் அவன் அதை செய்தானா? ஆனால் அவன் ஒரு அவமானமான முடிவுக்குள் வருவான் என்று நான் கூறினேன். அவன் அதை செய்தான். அவனும் அவனோடு திரிந்த அந்த ஸ்திரீயும் தலை கீழாக ஒரு வீதியில் கயிற்றினால் கட்டி தொங்கிக் கொண்டிருந்தார்கள். பாதங்கள் மேல் நோக்கினவாறும் ஆடைகள் கீழாக தொங்கிக் கொண்டும் இருந்தது. சரி, அது நிறைவேறுதலுக்கு வந்தது. பின்னர் நான் சொன்னேன், ஸ்திரீகளுக்கு ஓட்டுரிமை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அது முற்றிலுமாக தேசத்திற்கே அவமானம். ஓட்டளிப்பதில் என்றோ ஒரு நாள் அவர்கள் ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுப்பார்கள் என்றேன். கடந்த தேர்தலில் அவர்கள் அதை செய்தார்கள். என்னே நான்காவது விஞ்ஞானமானது அந்த அளவில் முன்னேறி இருக்கும் என்று கூறினேன். இல்லை, இங்கே இது மூன்றாவது, என்னை மன்னிக்கவும், இதுதான் அடுத்ததாகும். நான்காவது, நம்முடைய யுத்தம் ஜெர்மனியோடு இருக்கும். அவர்கள் ஒரு மகத்தான கான்கிரீட்டினாலான மதிலை கட்டி அதற்குள்ளாக அவர்களை தானே பாதுகாவலாய் வைத்துக் கொள்வார்கள். அங்கேதானே அமெரிக்கர்களுக்கு பெரிதான இழப்பு உண்டாயிருக்கும் என்று நான் சொன்னேன். இப்பொழுது முன்பாக நின்று கொண்டிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிவார். அந்த சுவாதீன நாசிகன் அந்த மதிலண்டையில் இருந்த விதமாக அமெரிக்கர்களை எட்டி உதைப்பது முதலான காரியங்களை நான் கண்டேன் என்று. அந்த சீக்ஃப்ரீட் கோடு துவரண்டை அப்போது இருந்த அநேக பையன்கள் இங்கே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். அது எப்படியா இருந்தது என்று அவர்களுக்கு தெரியும். அந்த சீக்ஃப்ரீட் லைன் என்ற சுவர் கட்டப்படுவதற்கு 11 வருடங்களுக்கு முன்னதாக நான் இதை கூறினேன் என்பது நினைவிருக்கட்டும். தேவன் உண்மையுள்ளவர் தானா? அவர் இன்னமும் சம்பவிக்க இருக்கும் காரியங்களை முன்னுரைக்கிறாரா? கவனியுங்கள், அதாவது அது நான்காவது ஆகும். இப்பொழுது ஐந்தாவது காரியம், விஞ்ஞானமானது அந்த அளவுக்கு முன்னேறி மோட்டார் வாகனத்தில் ஸ்டேரிங்கை பிடித்து ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லாத வண்டியை உற்பத்தி செய்வார்கள். மோட்டார் வாகனங்கள் தொடர்ந்து போய் ஒரு முட்டை வடிவில் உருவமைக்கப்படும். முடிவு வரைக்குமாய், கடைசி காலம் மட்டுமாய் இப்படி இருக்கும் என்று கூறினேன். மோட்டார் வாகனம் முன் செல்லும் பக்கமாக முதுகை வைத்துக் கொண்டு சீட்டு அல்லது கட்டம் விளையாடிக் கொண்டு வீதியில் அகலமான நெடுஞ்சாலைகளில் அமெரிக்க குடும்பங்கள் காரில் போய்க் கொண்டிருப்பதை நான் கண்டேன். நாம் அதை அடைந்து விட்டோம். தொலைக்காட்சியில் அது இருக்கிறது. பாப்புலர் சயின்ஸ், மெக்கானிக்ஸ் என்ற பத்திரிகைகளில் அதை வெளியிட்டனர். அந்த மோட்டார் வாகனம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது ரிமோட் ரேடார் என்ற கருவியை கொண்டு இயக்கப்படுகின்றது. அதற்கு இனி அதில் ஸ்டேரிங் வளையம் தேவையில்லை. உட்கார்ந்து தொலைபேசியை இயக்குவது போன்று அந்த கருவியை இயக்கினால் அந்த வாகனம் உங்களை நேராக போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்த்துவிடும். விபத்தின்றி மோதலின்றி அந்த வாகனம் உங்களை கொண்டு செல்லும். வேறு எந்த மோட்டார் வாகனமும் இல்லை. காந்த சக்தியானது ஏற்ற வாகனங்கள் உங்களை தாக்காதபடி அவைகளை தூர வைக்கும். புரிகின்றதா? அவர்கள் அதை பெற்றுவிட்டார்கள். ஓ, என்னே, அதை சிந்தித்து பாருங்கள். இது சம்பவிப்பதற்கு 30 வருடங்களுக்கு முன்னதாக முன் அறிவிக்கப்பட்டது. அது நம்ம ஜனாதிபதி கென்னடியின் தேர்தலுக்கு கொண்டு வருகிறது. இந்த விதமான மோட்டார் வாகனம் வரப்போவது 7 காரியங்களில் சரியாக அப்படியே சம்பவித்த 5 காரியங்களாகும். இப்பொழுது நான் முன்னறிவித்து கூறினதில் நான் ஒரு மகத்தான ஸ்திரீ எழுப்பி நிற்கிறதை கண்டேன். பார்ப்பதற்கு அழகானவள், உண்மையிலேயே உயர்தரமான ராஜ ரத்தாம்பர ஆடையை அணிந்திருந்தாள். இங்கே ஒரு காரியத்தை வலையடைப்புக்குள் எழுதி வைத்திருக்கிறேன். அவள் ஐக்கிய நாடுகளில் ஒரு மகத்தான ஆளுகை செய்கிறவளாக இருக்கிறாள். ஒரு கால் கத்தோலிக்க சபையா இருக்கலாம். ஒரு ஸ்திரீ, யாரோ ஒரு ஸ்திரீ, எனக்கு தெரியாது. அது கத்தோலிக்க சபையா இருக்கும், எனக்கு தெரியாது. என்னால் அதை கூற முடியாது. நான் கண்ட ஒரே காரியம், நான் ஒரு ஸ்திரீயை கண்டேன், எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு ஸ்திரீயின் தேசம். தீர்க்க தரிசனத்தில் இந்த தேசத்தின் எண் 13 ஆயிருக்கிறது. அவளுக்கு 13 பட்டைகளும் 13 நட்சத்திரங்களும் உடையவளாயிருக்கிறார். அவள் 13 குடியிருப்புகளோடு துவங்கினார். 13 எல்லா காரியமும் 13 வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் கூட 13 அதிகாரத்தில் தோன்றுகிறது. அவள் 13 இருக்கிறாள். அவள் ஒரு ஸ்திரீயின் தேசம். மற்றெல்லா நாடுகளை காட்டிலும் அமெரிக்க விவாகரத்து நீதிமன்றங்களில் ஸ்திரீகளினால் தான் அதிகமான விவாகரத்துக்கள் கொண்டு வரப்படுகின்றது. பிரெஞ்சு அல்லது இத்தாலி நாடுகளில் விபசாரம் வீதியில் நடக்கின்றது. இருந்த போதிலும் அதை காட்டிலும் அதிகமாக நம்முடைய நாட்டிலே விவாகரத்துகளும் அதிகம். நெறிமுறைகளிலோ நம்முடைய நாடு மிகவும் தாழ்வானதாயிருக்கிறது. ஆனால் அவர்கள் விபசாரிகள். நம்முடையவர்களோ திருமணமான ஸ்திரீகள், பல ஆண்களோடு ஜீவிக்க முயற்சிக்கின்றனர். பல மனமான புருஷர்கள் மற்ற ஸ்திரீகளோடு ஜீவிக்க முயற்சிக்கின்றனர். பல மனைவிகளை கொண்டிருக்கலாம் என்றுள்ள நாடுகளில் இதை காட்டிலும் மேலாயிருக்கிறது. இருப்பினும் பல மனைவிகளை கொண்டிருத்தல் தவறானதாகும், நாம் அதை அறிவோம். ஆனால் நாம் எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். பத்திரிகையில் வந்த செய்தியிலிருந்து ஒரு துண்டை வெட்டி வைத்திருக்கிறேன். அதில் இப்படி இருக்கிறது. கடந்த யுத்தத்தின் போது நம்முடைய அமெரிக்க பையன்கள் கடல் கடந்து சென்றிருந்த போது சுமார் 70% இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன், ஒரு நிமிஷம் பொறுங்கள். நான் நினைக்கிறேன், 4 பேரில் 3 பேர்களுடைய மனைவிகள் அவர்கள் போய் திரும்பி வருவதற்குள்ளாக அவர்களுடைய மனைவிகளால் விவாகரத்து செய்யப்பட்டனர். நம்முடைய அமெரிக்க ஜனங்களின் நடத்தைக்கு என்ன நேர்ந்தது என்று மகத்தான தலையங்கங்கள் கூறுகின்றது. உங்களுக்கு அதை பார்த்தது நினைவிருக்கின்றதா? நீங்கள் எல்லாரும் அதை பார்த்திருப்பீர்கள் என யூகிக்கிறேன். நம்முடைய அமெரிக்க ஜனங்களின் நடத்தைக்கு என்ன நேர்ந்தது? பெண்கள் தூரத்திலே மற்ற ஆண்களோடு சேர்ந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்களே, அது ஒரு ஸ்திரீகளின் தேசம். அவள் என்னத்தை உடையவளாய் இருக்க போகின்றாள்? ஒரு பெண் தெய்வமா அல்லது ஒரு தேவதையா? இதன் பிறகு நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எரிந்து புகைந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். பாறைகள் வெடித்து தூக்கி எரியப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு குவியலான மரக்கட்டைகள் அல்லது ஏதோ காரியங்கள் அப்படியே கொளுத்தி விட்டது போன்று எரிந்து கொண்டிருந்தது. என்னால் முடிந்த தூரத்துக்கு நான் பார்த்தேன். அவள் அப்படியே வெடித்து கிடந்தாள். அதன் பின்னர் தரிசனம் என்னை விட்டு கலைந்து போயிற்று. 7 காரியங்களில் 5 காரியங்கள் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று. இங்கே அது சுற்றி வந்து காட்டுகின்றது. அதன் பின்னர் நான் முன்னறிவித்தேன். கர்த்தர் என்னிடத்தில் அதை கூறினார் என்று நான் கூறவில்லை. ஆனால் அன்று காலையில் அங்கே சபையில் நின்று கொண்டு நான் சொன்னேன், அது முன்னேறி கொண்டு போகின்ற விதத்தில் நான் சுவற்றின் ஒரு முனைக்கு சென்று சுவற்றின் மறுமுனை மட்டுமாய் ஓடினேன். முன்னேற்றம் போகின்ற விதத்தை பார்க்கும் போது நான் இதை ஏன் கூறுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் 1933 to 1977 சம்பவிக்கும். இதை அறியாதவனாய் தேவனின் இருதயத்தை அறிவார். நேற்று வரைக்கும் எனக்கு அது தெரியாது. அதாவது 1977 யூபிலி என்று எனக்கு தெரியாது. சரியாக இஸ்ரேவேலுக்கு அளித்த அதே கால அளவு நேரம் கடந்து போயிருக்கிறது. எல்லாம் முடிவில் இருக்கிறது. எனவே இங்கே நாம் காலத்தின் முடிவில் 70வது வாரம் வருகின்ற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சபையானது எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டு போகும் என்பதை நாம் அறியோம். ஓ என்னே, நாம் என்ன செய்ய முடியும் நண்பர்களே? நாம் எங்கே இருக்கிறோம் இப்பொழுது? நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதை உங்களால் காண முடிகிறதா? தானியேலின் 70 வாரங்களை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், இப்பொழுது நாம் இந்த முத்திரைகள் முதலான காரியங்களுக்கு போகும் போது, முத்திரைகள் உழைக்கும் போது, முதலாவது வருகின்ற ஒன்று ஒரு வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறவன். அவனுடைய கரத்தில் ஒரு வில் இருக்கிறது. அந்த நபர் யார் என்பதை கவனியுங்கள். அவனை தொடர்ந்து வருகின்ற மங்கின குதிரையின் மேல் சவாரி செய்கிறவன், புரிகின்றதா? அது யார் என்பதையும் கவனியுங்கள். அவர்கள் எப்படியாய் உள்ளே வருகிறார்கள் என்பதை கவனியுங்கள். இந்த 144,000 பேர்கள் உள்ளே வருகிறதை கவனியுங்கள். அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் எழுப்பி எப்பொழுது வருகிறார்கள் என்று கவனியுங்கள். பின்னர் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிப்பதை கவனியுங்கள். கோப கலசங்கள், ஆபத்துக்கள் ஊற்றப்படுவது, தபலைகளை போன்ற 3 ஆவிகள், இவைகளை கவனியுங்கள். எப்படியாய் அந்த காரியங்கள் எல்லாம் அந்த வாதைகளில் பொருந்துகிறது, சரியாக எப்பொழுது அவைகள் ஊற்றப்படுகின்றன என்பதை கவனியுங்கள். ஒரு முத்திரையானது உடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வாதை ஊற்றப்படுகிறது, ஒரு அழிவு வருகின்றது என்பதை கவனியுங்கள். சரியாக இப்பொழுது முடிவில் என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். ஓ, இந்த 3 தீர்க்கதரிசிகளையும் கவனியுங்கள், அல்லது 2 தீர்க்கதரிசிகள் இங்கே எழும்பி வருகையில் கவனியுங்கள். வாரத்தின் பாதியில் அவர்கள் அந்தவிடமாக சங்கரிக்கப்படுகிறார்கள். அதன் பின்னர் அர்மகெதோன் யுத்தம் துவங்குகிறது. அதன் பின்னர் தேவன் தாமே பேச துவங்குகிறார். அதன் பின்னர் அவர் எழும்பி நின்று யுத்தம் செய்ய துவங்குகிறார். அந்த தீர்க்க தரிசிகள் பூமியை தாக்குகின்றனர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்கிறார்கள். அதே விதமாக அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அவர்கள் முதலாவது பெந்தேகோஸ்தி பிதாக்கள் செய்த அதே காரியத்தை செய்கிறார்கள். அநேகர் அவர்களை பின்பற்றுகின்றனர். ஆனால் தங்களை ஒரு ஐக்கிய சங்கமாக ஆக்கினவர்கள் அந்த ஸ்தாபனமானது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. அந்த தீர்க்க தரிசியருடைய வல்லமையினாலும் கூட அதை உடைக்க முடியவில்லை. முடிவிலே அவர்கள் நாம் அவைகளை எல்லாம் ஒரு ஸ்தாபனமாக ஆக்கிவிடலாம் என்று சொன்னார்கள். அவன் உள்ளே கொண்டு வருகிறான். அது என்ன? அருவருப்பை, ரோமானிசத்தை உள்ளே கொண்டு வந்து அது முழு காரியத்தின் மேலும் படர்கிறது. அது பாழாக்குதலை உண்டாக்கும், அழிவை உண்டாக்கும். அருவருப்பு எல்லாவற்றையும் அசுத்தங்களை அதற்குள்ளாக கொள்ளுகிறது. நினைவிருக்கட்டும், அடை போன்று ரத்தாம்பரமான ஆடையை தரித்தவளாய் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாயிருந்த மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருந்த அந்த பழைய தாயாகிய வேசி, உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? அவளுடைய கரத்தில் ஒரு கோப்பையை வைத்திருந்தாள். அவளுடைய அருவருப்புகளின் அசுத்தங்களால் அது நிறைந்திருந்தது. அதுதான் அவளுடைய உபதேசமாயிருந்தது. அதைதான் அவள் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தாள். என்னுடைய சகோதரர்களே, காரியம் அதுதான். நாம் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். ஓ சிறு பிள்ளைகளே, நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு கால் இன்றிரவு திரும்பி வரும்படியாய் நாம் ஜீவிக்காமலேயே இருக்கலாம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கத்தக்கதாக நாம் ஜீவிக்காமலேயே இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் முடிவானது அவ்வளவு சமீபமாக இருக்கிறது, முடிவானது அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. வேத வார்த்தைகள் இதோ இருக்கிறது, அங்கே முற்றிலுமாக பரிபூர்ணமாக வேத பிரகாரமான நிரூபணம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளாத ஏதாவது காரியம் இருக்குமானால் ஒரு சிறு குறிப்பை எழுதி அதை குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். புரிகின்றதா? ஏதாவது காரியத்தை சொல்லுங்கள். மற்ற பாகங்களில் இருந்து வெளிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்களில் சிலர், உங்களுக்கு என்னால் உதவி செய்யத்தக்கதாக ஏதாவது காரியம் இருக்குமானால் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஒரு கால் நீங்கள் என்னோடு ஒத்து போகாதிருக்கலாம், நான் ஒரு கால் உங்கள் ஸ்தாபனத்தோடு ஒத்து போகாதிருக்கலாம். உங்களோட அல்ல, ஆனால் உங்களுடைய ஸ்தாபனத்தின் கட்டுமான அமைப்போடு ஒத்து போகாதிருக்கலாம். நான் கத்தோலிக்க ஜனங்களோடு ஒத்து போவதில்லை. அதனால் கத்தோலிக்க ஜனங்களை எனக்கு பிடிக்காது என்பதல்ல, எனக்கு ஸ்தாபன ஜனங்களை பிடிக்காது என்பதல்ல. அதுவல்ல காரியம், எல்லா ஜனங்களையும் நான் நேசிக்கிறேன். ஆனால் உங்களை கட்டி வைத்திருக்கின்ற அந்த கட்டுமான அமைப்போடு தான் நான் ஒத்து போகாதிருக்கிறேன். அதைதான், அதன் கட்டுமான அமைப்பை தான், அதுதான் காரியம். நான் ஜெர்மனிக்கு எதிராக அல்ல, நான் எதிர்ப்பது நாசிசம். இத்தாலியர்களுக்கு நான் எதிராக இல்லை, நான் எதிர்ப்பது பாசிசம். நினைவிருக்கட்டும், அந்த நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தை முன்னறிவித்தேன். வெறுமனே ஒரு முன்னுரைப்பு, பழங்காலத்தவர் அநேகருக்கு தெரியும். நான் சொன்னேன், இன்றைக்கு 3 விதமான இசங்கள் உலகத்தை பற்றி பிடித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. பாசிசம், நாசிசம், கம்யூனிசம் என்பவைகளாகும். நான் என்ன சொன்னேன்? அவைகள் யாவும் கம்யூனிசத்தில் வந்து முடிவு பெறும். அதன் பின்னர் நான் உங்கள் பார்வையை ருஷியாவின் மேல் வையுங்கள் என்று உங்கள் யாவரையும் திருப்பி கூறும்படியாய் செய்தேன். உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? உங்கள் பார்வையை ருஷியாவின் மேல் வையுங்கள், அவள் முடிவில் கம்யூனிசத்தில் முடிவு பெறுவார். பின்னர் அவைகள் எல்லாம் சேர்ந்து கடைசியில் கத்தோலிசத்தில் முடிவு பெறும். கடைசி நேரத்தில் அவைகள் எல்லாமுமாய் சேர்ந்து கத்தோலிசத்தில் முடிவு பெறும். அது அப்படியே சரியாயிருக்கிறது. அதுதான் அர்மகெதோன் யுத்தத்தின் போது கிறிஸ்துமானவர் இங்கே வரும்போது சரியாக இங்கேயே அவர்தாமே யுத்தம் செய்வார். ஆனால் இந்த 3.5 வருடங்களில், அதாவது வெளிப்படுத்தல் 11:3, நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீர்கள், என்னுடைய 2 தீர்க்க தரிசிகளும் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அது எத்தனை எண்ணிக்கை? 1260 நாட்களா? 3.5 வருடங்கள். அதற்கு பிறகு 70 வாரத்தின் ஆதியில் அவர்கள் வீதியில் கொலை செய்யப்படுவார்கள். எனவே தானியேலின் 70 வாரங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இப்பொழுது நாம் எங்கே ஜீவிக்கிறோம் என்று பாருங்கள். நாம் முடிவில் இருக்கிறோம். என் அருமையான நண்பர்களே, நாம் இறுதியில் இருக்கிறோம். தேசங்கள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுகிறார். தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட அடையாளங்கள் இங்கேதான் காரியம். வருத்தங்கள் தடைப்படுத்தலோடு புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. திரடிக்கப்பட்டவர்களே, உங்கள் சொந்தத்துக்கு திரும்புங்கள். நாம் அதை பாடுவோமாக. Man's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, your redemption is near. Oh, nations are breaking, Israel awakening the signs that the prophets foretold. The Gentile days numbered with horrors encumbered,
Return, O dispersed, to your own.
இப்பொழுது நாம் யாவருமாக சேர்ந்து பாடுவோம்.
A day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, your redemption is near.
நான் ஒரு சிறு சரணத்தை உங்களுக்கு பாடுகிறேன்.
False prophets are lying, God's truth they're denying, that Jesus the Christ is our God.
Hallelujah.
They're making some third person.
அவர்கள் அவர் ஏதோ ஒரு மூன்றாவது ஆளாக ஆக்குகிறார்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி அல்ல, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார்.
But we'll walk where the apostles have trod. For the day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, your redemption is near.
நீங்கள் சந்தோஷமா இல்லையா? செய்திக்கு திரும்பி வாருங்கள் சகோதரரே, திரும்பி அசலானதற்கு வாருங்கள், திரும்பி பெந்தெகோஸ்துக்கு வாருங்கள், உண்மையான ஆசீர்வாதத்துக்கு திரும்பி வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு திரும்பி வாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு திரும்பி வாருங்கள், அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் திரும்பி வாருங்கள், பெந்தெகோஸ்துக்கு திரும்பி வாருங்கள், தாபனத்தை விட்டு விடுங்கள், பரிசுத்த ஆவிக்கு திரும்பி வாருங்கள், அவரே நம்முடைய போதகராய் இருக்கிறார்.
For the day of redemption's drawing near, man's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, your redemption is near. Isn't that wonderful?
அட அற்புதமா இல்லையா? தீர்க்கதரிசி என்ன கூறுகிறான்? ஒரு நேரம் வரும், அப்பொழுது உங்களால் இரவா அல்லது பகலா என்று கூற முடியாமல் இருக்கும். அது எப்படியா இருந்தது என்று பாருங்கள், புரிகின்றதா? ஓ, சபை காலங்களின் ஊடாக அவ்வளவு மோசமாய் இருந்தது.
Buried in the precious name of Jesus, young and old, repent of all your sins. The Holy Ghost will surely enter in.
Hallelujah.
These evening lights have come. It is the fact that God and Christ are one.
Hallelujah.
It shall be light altogether in the evening time. The path to glory you will surely find. In the waterway is the light today. Buried in the precious name of Jesus, young and old, repent of all your sins. The Holy Ghost will surely enter in. For the evening lights have come. It is a fact that God and Christ are one.
மூன்றல்ல, ஆனால் ஒன்று. செய்திக்கு திரும்பி வாருங்கள், துவக்கத்துக்கு திரும்பி வாருங்கள், பவுல் போதித்ததற்கு திரும்பி வாருங்கள், அவன் ஞானஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கு திரும்பி வாருங்கள். ஜனங்கள் வேறு விதமா ஞானஸ்தானம் பெறுவதை அவன் கண்டான். அவர்கள் திரும்ப ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர்களிடம் கூறினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறு எதையாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று அவன் கூறினான். எனவே அது மீண்டுமாய் செய்திக்கு வருகிறதா இருக்கிறது நண்பனே. இது சாயங்கால வேலையாயிருக்கிறது. ஓ, நான் அவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? உங்களில் எத்தனை பேர் தானியேலின் 70 வாரத்தை புரிந்து கொண்டீர்கள்? 70வது வாரம் என்ன என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். ஆமேன். தேவனுக்கு ஸ்துதி உண்டாவதாக. இப்பொழுது அடுத்த காரியம் என்ன? இப்பொழுது 7 முத்திரைகள். கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நாம் அதை குறித்து அப்பொழுதே பார்ப்போம். அது எப்பொழுது இருக்கும்? அவர் அதை எப்பொழுதெல்லாம் தருகிறாரோ உடனே நாம் அதை குறித்து பார்ப்போம். அப்பொழுது நமக்கு ஒரு பெரிய நீண்டதொரு கூட்டம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அது 6 அதிகாரம் துவங்கி 19 அதிகாரம் மட்டுமாய் நாம் அதை எடுத்து அதன் ஊடாக பார்க்க வேண்டும். எவ்வளவு மெதுவாக கூடுமோ அவ்வளவு மெதுவாக பார்க்கலாம். இப்பொழுது ஒருவராவது இதை தவறாக புரிந்து கொண்டு போக நான் விரும்பவில்லை. ஒரு நாளாக இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவரும் தவறாக புரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. இப்பொழுது தவறாக புரிந்து கொண்டு இயேசுவானவர் 1977 வருவார் என்று சகோதரன் பிரணாம் கூறுகிறார் என்று சொல்லாதீர்கள். நான் அப்படி ஒரு காரியத்தை சொல்லவே இல்லை. இயேசுவானவர் இன்றைக்கும் வரலாம், ஆனால் 1933 1977 இடையே ஏதோ காரியம் சம்பவிக்கும் என்றும், நான் தரிசனத்தில் நிறைவேற கண்ட இந்த காரியங்கள் அதற்கிடையில் சம்பவிக்கும் என்றும் நான் முன்னுரைத்தேன். இவைகளில் 5 காரியங்கள் ஏற்கனவே சம்பவித்தாயிற்று. இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற அணுசக்தி காரியங்களோடு என்று நான் நினைக்கிறேன். தற்போது நம்முடைய ஜனாதிபதி என்ன கூறினார் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? இன்னொரு யுத்தம் வேண்டுமா? பெர்லினை கொண்டு இன்னொரு உதாரணத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். ஒரு எடுத்துக்காட்டை ஏற்படுத்த அவர் விரும்புகிறார். நம்முடைய பின்கதவில் இங்கே இருக்கும் கியூபாவை குறித்து என்ன? ஏன் அதை கொண்டு ஒரு உதாரணத்தை உண்டு பண்ண முடியவில்லை? அதை குறித்து என்ன? ஓ, அது அவ்வளவு அர்த்தமற்றது. புரிகின்றதா? ஓ சகோதரனே, நாம் முடிவில் இருக்கிறோம். இருக்கும் என்று தேவன் கூறின வண்ணமாகவே அது வெளிவரப் போகின்றது. எனவே அவர் கூறியுள்ளதை வாசித்து சரிபடுத்திக் கொண்டு அதற்காக ஆயத்தமாவதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்வதில் பயன் என்ன? அப்படியானால் அவள் வரட்டும், அதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
Coming off that glad millennium day when our blessed Lord shall come catch his waiting bride away. All the earth is groaning, crying for that day of sweet release when our Savior shall come back to earth again. Oh, our Lord is coming back to earth again. Yes, our Lord is coming back. Satan will be bound. 1,000 years will have tempter then. After Jesus shall come back to earth again.
எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். ஓ என்னே.
Oh, our Lord is coming back. Let's just stand and shake hands with one another. Our Lord is coming back to earth again. Oh, Satan will be bound. 1,000 years will have no tempter in him. After Jesus shall come back to earth again. Oh, our Lord is coming back to earth again.
நன்றாக இருப்பதாக உணர்கிறீர்களா? சிந்தியுங்கள் நண்பர்களே, இது பெந்தேகோஸ்தே ஆராதனையாக இருக்கிறது. இது பெந்தேகோஸ்தாக இருக்கிறது. நாம் நம்முடைய கரங்களை தட்டி அதை பாடுவோமாக. பெந்தேகோஸ்தே ஜனங்களே, எல்லாருமா இப்போது தளர்த்தி விட்டு அந்த பழைய மெத்தடிஸ்ட் சம்பிரதாயத்தை உங்களிலிருந்து வெளியே எடுங்கள். பாருங்கள், அதை பாடுவோமாக. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? சரி, நான் அவரை நேசிக்கிறேன். சகோதரி கிப்ஸ், நான் அவரை நேசிக்கிறேன். ஓ, இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை அவருக்காக உயர்த்துவோம்.